சகோதரன் வில்லியம்ஸ், உங்களுக்கு நன்றி. சகோதரன் சலனாவுக்கும் அவருடைய மனைவிக்கும் மற்றும் இன்றிரவு இங்கே இந்த விசேஷ விருந்தில் உள்ள பிரதிநிதிகள் எல்லோருக்குமே வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமாகவே இங்கு இருப்பது ஒரு மகத்தான சாக்கியமாயிருக்கிறது. நாம் இதை துவங்கியது முதற்கொண்டே நான் இந்த வேலைக்காக எதிர்நோக்கி இருந்திருக்கிறேன். நான் அந்த பெண்மணிக்கு நன்றி கூற விரும்புகிறேன். அவளுடைய பெயரை என்னால் நினைவிற்கு கொண்டு வர முடியவில்லை. ஒரு சில நிமிடங்களுக்கு முன்னர் அவர்கள் எனக்கு ஒரு பெட்டி கிறிஸ்துமஸ் மிட்டாய்களை காரண்டை கொண்டு வந்து கொடுத்தனர் என்று சற்று முன் பில்லியனிடம் கூறினான். அந்த சகோதரியினுடைய அவளுடைய பெயரை என்னால் நினைவிற்கு கொண்டு வர முடியவில்லை. அவள் கலிபோர்னியாவில் இருந்து இங்கு வந்திருக்கிறாள். அதுவே என்னுடைய முதல் கிறிஸ்துமஸ் அன்பளிப்பாயிருந்தது. எனவே நான் அதற்காக உங்களுக்கு நன்றி கூறுகிறேன். இப்பொழுது இன்றிரவு இப்பொழுது டூசானில் 9:10 இருக்கும், ஆனால் இங்கு 8:10 இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். ஆகையால் நான் ஜனங்களுக்கு மத்தியில் ஒரு விதமான ஒரு உணர்வை உடையவனாயிருக்கிறேன். நான் ஒரு விதமாக நீண்ட நேரம் பிரசங்கிப்பவனாயிருக்கிறேன். ஆகையால் நான் நம்புகிறேன். உங்களுக்கு நன்றி. இங்கே சில அருமையான நபர்கள் இருக்கிறார்கள். நான் உங்களுக்கு நன்றி கூறுகிறேன். ஆனால் நான் இன்றிரவு ஏறக்குறைய பிரசங்கத்தினால் உண்டான களைப்பை உடையவனாயிருக்கிறேன். நான் ஸ்ரீவர்கோட்டிலிருந்து நெடுந்தூரமாக இந்த விதமாக தேசங்களினூடாக ஒவ்வொரு இரவும் இவ்வாறே வந்து கொண்டிருக்கிறேன். எனவே அதன் காரணமாகவே சற்று களைப்பற்றவனாயும் ஜனதோஷம் பிடித்தவனாயும் இருப்பதை, என்னுடைய தொண்டை சற்று கரகரப்பாய் இருக்கிறதையும் நீங்கள் அறிவீர்கள். நான் ஸ்ரீவர்கோட்டில் பயணத்தை துவங்கினேன். நான் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னரே என்னுடைய தலைமுடிகளை இழந்துவிட்டேன். நான் வடக்கு பிரதேசத்தில் பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் போது ஜனதோஷம் பிடிப்பதை தடுப்பதற்கு நான் பொய்த்தொகையை அணிந்து கொள்வேன். ஆனால் நான் ஸ்ரீவர்கோட்டுக்கு சென்றபோது அதை மறந்துவிட்டேன். எனவே எனக்கு உண்மையாகவே ஜலதோஷம் பிடித்துக் கொண்டது. காற்றானது அந்த விதமாக வீசுகையில் உண்மையிலேயே என்ன நேரிடுகிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள இயலாது. அது எதேச்சையாக எடுக்கப்பட்டிருந்தபடியால் தலையின் தோல் இன்னமும் மிருதுவாய் உள்ளதால் சற்று வியர்வை உண்டானதினால் அது என் தொண்டையை உண்மையாகவே பாதித்து விட்டபடியால் என்னுடைய அநேக கூட்டங்களை ரத்து செய்ய வேண்டியதாயிருந்தது. ஆகையால் இன்றிரவும் என் தொண்டை சற்று கரகரப்பாகவே இருக்கிறது. நாங்கள் இங்கே தேசங்களினூடாக கடந்து வந்திருந்த போதிலும் கூட்டங்களில் எங்களுக்கு ஒரு அற்புதமான நேரமே உண்டாயிருந்தது என்பதையே நாங்கள் கூற விரும்புகிறோம். கடந்த இரவு அங்கே மேலே இருந்த மற்றொரு குழுவை சேர்ந்த சகோதரர்களோடு எங்களுக்கு அற்புதமான நேரம் உண்டாயிருந்தது. ஆகையால் ஒரு பெரிய திரளான கூட்டமும் அற்புதமாக ஜனங்களின் வருகையும் இருந்ததுமன்றி ஜனங்கள் மிகவும் பயபக்தியோடு அருமையாகவே வந்திருந்தனர். ஆகையால் அது எனக்கு முழு சுவிசேஷ வர்த்தக புருஷர்களின் ஒரு பாகமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு உண்மையான நல்லுணர்வை ஏற்படுத்துகிறது. நான் ஒரு செய்தியை உடையவனாயிருக்கிறேன். அது தேவனிடத்திலிருந்து வந்தது என்றே உணர்கிறேன். இது சில ஜனங்களுக்கு சற்று வினோதமாக இருக்கிறது. இனிமேல் என்னால் உதவி செய்ய முடியாது. நான் என்னவாக இருக்கிறேனோ அவ்வாறே இருக்க வேண்டும். நான் வித்தியாசமாக இருக்க வேண்டும் என்பதற்காக கூறவில்லை. இது நான் காலம் மாறுகின்ற ஒரு நேரத்தில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறேன் என்பதாகும். நீங்கள் ஒரு மதில் சுவரை ஒரே நேராக கட்டிக் கொண்டிருக்கும் வரையில் அது முழுவதுமே அருமையாகவே இருக்கிறது. புத்தனார்கள் நேராக கட்டிக்கொண்டே செல்லக்கூடும். ஆனால் நீங்கள் அந்த மூலையை திருப்ப வேண்டும் என்று இருக்கும் போது அந்த நேரத்தில் தான் நாம் ஒரு சுவற்றை கட்டிக் கொண்டிருக்கவில்லை, நாம் ஒரு வீட்டையே கட்டிக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் பாருங்கள். ஆகையால் இந்த திருப்பங்கள் வரவேண்டியவர்களாயிருக்கின்றன. அவை மார்ட்டின் லூத்தர் காலத்திலும் ஜான் வெஸ்லியின் காலத்திலும் பெந்தேகோஸ்தே காலத்திலும் வந்தன. அதுவே இங்கு மீண்டும் வந்திருக்கிறது. ஆகையால் நாம் மூலைகளை திருப்புவது கடினமானதாகும். ஆனால் நான் அதற்காக தேவனுக்கு மிகவும் நன்றியுள்ளவனாயிருக்கிறேன். ஏனெனில் அது எவ்வளவுதான் கரடுமுரடாய் இருந்த போதிலும் ஜனங்கள் அதை 100% ஏற்றுக்கொண்டு பதிலளித்தனர். ஆகையால் நாங்கள் நன்றியுள்ளவர்களாயிருக்கிறோம். நாங்கள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது நாம் புத்தகத்தை திறப்பதற்கு முன்னர் உங்களுக்கு விருப்பமானால் அப்படியே ஒரு வினாடி நாம் நம்முடைய தலைகளை வணங்கியிருக்கையில் நாம் ஆக்கியோனிடத்தில் பேசுவோமாக. அன்புள்ள தேவனே, இயேசு கிறிஸ்துவை உம்முடைய குமாரனை எங்களுடைய இரட்சகராக அறிந்து கொள்ளும் சாக்கியத்திற்காகவும் எங்களுடைய பாவங்களை இலவசமாக மன்னிக்கிறதற்காகவும் எங்களுடைய எல்லா பாவங்களையும் எல்லா அக்கிரமங்களையும் மூடுவதற்கு அவருடைய இரத்தமானது போதுமானதாக இருக்கிறது என்பதை அறிந்துள்ளபடியால் நாங்கள் இன்றிரவு உமக்கு நன்றியுள்ளவர்களாயிருக்கிறோம். அவைகள் முற்றிலுமாக அகற்றப்பட்டு தேவனுடைய மறதி என்னும் கடலில் போடப்பட்டுள்ளன. அவருடைய மனவாட்டியோ தேவனுடைய குமாரனை மனம் புரிய சுத்தமாகவும் கலப்படமற்றவளாகவும் கலியான விருந்திலே இருப்பாள். போதுமான இந்த எல்லாவற்றிற்காகவும் நாங்கள் உமக்கு எவ்வளவாய் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் எங்களுடைய சொந்த தகுதிகளில் நம்பிக்கை கொண்டிராமல் அவர் எங்களுக்காக என்ன செய்தார் என்ற அவருடைய தகுதியை மட்டுமே அறிந்து கொள்ளும் விசுவாசத்தை உடையவர்களாய் இருக்கிறோம். எனவே நாங்கள் மிகவும் நன்றியுள்ளவர்களாய் இருக்கிறோம். கடல் கடந்து காணப்படுகின்ற அந்த நாடுகளில் இந்த சகோதரர்களுக்கு கிடைத்த வெற்றிக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அங்கே இந்த தேசங்களில் உள்ள மக்கள் தேவருக்காக பசியாயும் தாகமாயும் இருக்கிறார்கள். கர்த்தாவே, இவர்கள் திரும்பவும் அங்கு செல்வார்களேயானால் இவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொண்டு வந்த அந்த பிள்ளைகள் அப்பொழுது இவர்கள் கொண்டு வரும் பிள்ளைகளுக்கு முப்பாட்டனார்களும் முப்பாட்டிகளுமாயிருப்பார்களாக. பிதாவே, இதை அருளும். இன்றிரவு எங்களை ஒருமித்து ஆசீர்வதியும். எங்களுக்கு தேவையாயிருக்கிற காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு தருவாராக. நாங்கள் பேசக்கூடாத காரியங்களுக்கு எங்கள் வாய்களை அடைத்து நீர் எங்களுக்கு கூறுவதை ஏற்றுக்கொள்ள எங்கள் இருதயங்களை திறந்தருளும். பிதாவே, இதை அருளும். நாங்கள் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஆமேன். இப்பொழுது இன்றிரவு சற்று நேரம் நாம் பேச விரும்பும் ஒரு சிறு பொருளுக்காக நாம் வேதத்தை திருப்புவோமாக. அது பரிசுத்த மார்க்கு 10 கண்டெடுக்கப்பட்டுள்ளது. ஒரு சில வருடங்களுக்கு முன்னர் நான் இதை பேசும்பொழுது நான் ஒரு குறிப்பை கூட எழுதி வைத்திருக்கவில்லை. ஏனென்றால் என்னால் அப்பொழுது அதை ஞாபகத்தில் வைத்திருக்க முடிந்தது. அப்பொழுது நான் வேதாகமத்திலிருந்து அதை வாசிக்க மூக்கு கண்ணாடியும் அணிய வேண்டிய அவசியம் இல்லாதிருந்தது. ஆனால் நான் 2வது முறையாக 25 கடந்துவிட்டபடியால் நான் வழக்கமாக செய்வது போல் செய்வது எனக்கு மிகவும் சற்று கடினமாகவே உள்ளது. இது ஒரு தேய்ந்து போன காரை போன்றே உள்ளது. ஆயினும் நான் இன்னமும் ஓட்டிக்கொண்டே இருக்கிறேன். நான் மீண்டும் வார்ப்பிக்கப்பட உபயோகமற்ற இரும்பு துண்டு குவியலில் நான் செல்லும் மட்டும் நான் மெதுவாக தொடர்ந்து ஓட்டிக்கொண்டிருக்கவே விரும்புகிறேன். அதுவே வாக்குத்தத்தமாயிருக்கிறது. பரிசுத்த லூக்கா 10:21 துவங்குவோம் என்று நான் கூறினேன் என்று நான் நினைக்கிறேன். நான் அதை இங்கு எங்காவது கண்டுபிடிக்க முடிந்தால் நலமாயிருக்கும். நான் தவறாக கூறிவிட்டேன். ஏனென்றால் அது பரிசுத்த மார்க்கில் உள்ளது. நான் வருந்துகிறேன். பரிசுத்த மார்க்கு 10:21 துவங்கி அதை நான் வாசிக்க விரும்புகிறேன். சரியாக கூறினால் 17வது வாசிப்போமாக. பின்பு அவர் புறப்பட்டு வழியிலே போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, வஞ்சனை செய்யாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்கிற கற்பனைகளை அறிந்திருக்கிறாயே என்றார். அதற்கு அவன், போதகரே, இவைகளை எல்லாம் என் சிறுவயது முதல் கை கொண்டிருக்கிறேன் என்றான். இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, நீ போய் உனக்குண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டு மனமடிந்து துக்கத்தோடே போய்விட்டான். கர்த்தர் தம்முடைய வார்த்தையின் வாசிப்பை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நாம் இன்றிரவு ஒரு பாடப்பொருளின் பேரில் பேசப்போகிறோம். என்னுடைய பாடப்பொருள் என்னை பின்பற்றி வா, என்னுடைய பாடப்பகுதி வழிநடத்தும் தன்மை என்பதுமாயிருக்க விரும்புகிறேன். இப்பொழுது இது வினோதமானதாயிருக்கிறது, ஆனால் இன்று ஜெபிக்கையில் இதை நினைத்தேன். நான் இவ்வளவு காலமாக ஒவ்வொரு இரவுமே நான் பெற்றுள்ள செய்தியின் அடிப்படையிலேயே, அதாவது கர்த்தர் எனக்கு அருளியிருக்கிறதையே நான் பேசிக் கொண்டு வந்திருக்கிறேன். இன்றிரவு இந்த புதிய அதிகாரத்தில் நான் இதை ஒரு வித்தியாசமான கோணத்திலிருந்து அணுகலாம் என்று எண்ணினேன். நான் அநேக முறை இதனை ஐஸ்வர்யமான வாலிப அதிபதி என பெயரிட்டு அழைத்து இதன் பேரில் பேசியிருக்கிறேன். இங்குள்ள என்னுடைய சகோதரர்களான அநேக ஊழியக்காரர்கள் இதனை பல்வேறு கோணங்களில் அணுகியிருப்பார்கள் என்பதில் வியப்பில்லை. நான் இன்றிரவு இந்த வழிநடத்தும் தன்மை என்பதை நான் முன்பு அணுகினதை பார்க்கிலும் ஒரு வித்தியாசமான விதத்தில் அணுகும்படி முயற்சிக்கவே விரும்புகிறேன். வாலிபரும் வயோதிபருமான நாம் ஒவ்வொருவரும் இதை நினைவில் கொள்வோம். உங்களுடைய ஜீவியத்தில் நீங்கள் எடுத்து வைத்த முதல் அடியை யாரோ ஒருவர் உங்களுக்கு வழிகாட்ட வேண்டியதாக இருந்தது. அது உண்மையே. நீங்கள் எடுத்து வைக்க போகும் உங்களுடைய கடைசி அடிக்கும் யாரோ ஒருவரே உங்களை வழிநடத்துவார். யாரோ ஒருவர் வழிநடத்த வேண்டியவராயிருக்கிறார். தேவன் நம்மை செம்மறி ஆடுகளுக்கு ஒப்பிட்டிருக்கிறார். எவரேனும் செம்மறியாட்டை வளர்ப்பதை குறித்தும் செம்மறியாட்டின் சோபத்தை குறித்தும் அறிந்திருப்பீர்களேயானால் நலமாயிருக்கும். ஏன்? ஒரு செம்மறியாட்டினால் தன்னுடைய வழியை கண்டறிந்து கொள்ள முடியாது என்பதை நீங்கள் அறிவீர்கள். அது வழி நடத்தப்பட வேண்டியதா இருக்கிறது. அவர்கள் அங்கே ஆடுகளை கொள்ளும் பட்டிகளுக்கு கூட செம்மறி ஆடுகளை கொண்டு வரும் போது அது ஒரு வெள்ளாட்டினாலேயே அந்த ஆடுகளை கொள்ளும் பட்டிக்குள் வழி நடத்தப்படுகிறது என்பதை நாம் கண்டறிகிறோம். ஒரு வெள்ளாடே அதனை வழிநடத்துகிறது. அவைகளை கொள்வதற்காக கொண்டு செல்லும் குடாயில் அவைகள் அடையும் பொழுது வெள்ளாடு குதித்து ஓடிவிடுகிறது. ஆனால் செம்மறியாடோ அந்த கொல்லப்படும் பட்டிக்குள்ளே நேராக செல்கிறது. ஆகையால் ஒரு செம்மறியாட்டினால் தன்னுடைய வழியை கண்டறிந்து கொள்ள முடியாது என்பதனை நாம் அறிந்து கொள்கிறோம். ஒரு சமயம் ஒரு செமரியாளோடு எனக்கு உண்டாயிருந்த ஒரு அனுபவத்தை நான் நினைத்து பார்க்கிறேன். நான் இந்தியானாவில் மாநில வேட்டை அதிகாரியாக இருந்த போது நான் வெளியே ஒரு சமயம் வயலில் இருந்தேன். அப்பொழுது நான் மிகவும் பரிதாபமான ஏதோ ஒரு அழுகுரலை கேட்டேன். அது தன்னுடைய தாயை காணாமல் தொலைந்து போயிருந்த ஒரு ஆட்டுக்குட்டியா இருந்தது. அதனால் தன்னுடைய தாயிடம் செல்லும் வழியை கண்டுபிடிக்க முடியவில்லை. அந்த தாயினாலும் அந்த சிறு குட்டியண்டை செல்லும் தன்னுடைய வழியை கண்டறிய முடியவில்லை. அப்பொழுது நான் அந்த ஆட்டுக்குட்டியை தூக்கினேன். அது அப்படியே அமைதியாய் என் மீது படுத்துக் கொண்டது. நான் என்னுடைய கரங்களில் அதை தூக்கிக் கொண்டு அங்கு சென்றேன். அது அழுதது. நான் அதன் அழுகுரலை கேட்டேன். அது எப்படியாய் தன்னுடைய சிறிய தலையை என் மேல் வைத்துக் கொண்டது. நான் அதற்கு உதவி செய்ய போகிறேன் என்பதை அது அறிந்து கொண்டது போன்றே அது தென்பட்டது. அப்பொழுது நானோ, எனக்காக பிளவுண்ட ஓ காலங்களின் கண்மலையே, கர்த்தராக இயேசுவின் கரங்களில் என்னை அணைத்துக் கொள்ளும். என்னுடைய அன்பார்ந்தவர்களோடு நான் வீடு செல்ல போகிறேன் என்பதை நான் அறிந்து கொள்ள அதுவே போதுமானதாக இருக்கும் என்று எண்ணினேன். நான் என்னுடைய ஜீவ யாத்திரையின் முடிவிலே கர்த்தாவே, அதை போன்றே என்னை உன்னுடைய கரங்களில் கொண்டு செல்லும். அதாவது அப்பொழுது நான் நதியினூடாக சுமந்து செல்லப்பட்டு மறுகரையை அடைவேன் என்பதை நான் அறிந்து கொள்வேன். அங்கே துக்கங்களோ சுகவீனமோ மற்ற காரியங்களோ இருக்காது. அப்பொழுது நான் நேசித்த என்னுடைய அன்பானவர்களோடு நான் இருப்பேன் என்று எண்ணிக்கொண்டேன். நீங்கள் இயற்கையை கவனிப்பீர்களேயானால், இயற்கையில் ஒரு மகத்தான காரியம் உண்டு. தேவன் உண்டாக்கி இருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நான் நோக்கி பார்க்கிறேன். அவரே இயற்கையை படைத்தவராயிருக்கிறார். இயற்கை தொடர்ச்சியாகவே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இயற்கை அனைத்துமே அதே விதமாகவே செயல்படுகின்றன. ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் கவனியுங்கள். நான் கடந்த மாலை கூறினேன் என்று நினைக்கிறேன். அதாவது இயற்கை தேவனை குறித்து சாட்சி பகர்கிறது. நீங்கள் ஒருபோதும் ஏழகமத்தை உடையவராய் இல்லாமல் இருந்தால், அப்பொழுது நீங்கள் அப்படியே இயற்கையை கவனித்து பார்த்து இந்த வேதமே சத்தியமானது என்பதை அறிந்து கொள்ள முடியும். எனக்கு உலகத்தை சுற்றி சுற்றி வருகின்ற சில ஆக்கியம் உண்டாயிருந்தது. நான் வித்தியாசமான நிலைகளை படித்தறிந்திருக்கிறேன். நான் வித்தியாசமான மதங்களை கண்டிருக்கிறேன். நான் முகமதியர்களை கண்டிருக்கிறேன். நான் குரானை வாசித்திருக்கிறேன். நான் சீக்கியர்களையும் ஜெயினர்களையும் முகமதியர்களையும் புத்த மதத்தினர்களையும் இன்னும் என்னவெல்லாமோ கண்டிருக்கிறேன். ஆனால் அதே சமயத்தில் அவர்கள் ஒவ்வொருவரும் ஒரு தத்துவத்தையும் ஒரு கோட்பாட்டு புத்தகத்தையும் ஒரு பிரமாண புத்தகத்தையும் உடையவர்களாயிருக்கின்றனர். ஆனால் நம்முடைய வேதமோ உண்மையானதாயிருக்கிறது. நம்முடைய தேவன் ஒருவர் மாத்திரமே சரியானவராயிருக்கிறார். ஏனென்றால் அவர்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய ஸ்தாபகர் இன்னும் எங்கோ ஒரு கல்லறையில் படுத்துக் கொண்டிருக்கிறார் என்று சுட்டிக்காட்ட வேண்டியதாயிருக்கிறது. ஆனால் கிறிஸ்தவ மார்க்கமோ ஒரு திறந்த கல்லறையையும் அங்கே வைக்கப்பட்டிருந்தவரின் பிரசனத்தில் ஜீவிக்க முடியும் என்பதையும் சுட்டிக்காட்டுகிறது. அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் முன்பிருந்த தேவனாயிராமல் இப்பொழுதும் இருக்கிற தேவனாக இருக்கிறார். நான் இருந்தேன் அல்லது நான் இருப்பேன் என்றில்லாமல் நான் இருக்கிறேன் என்பதாயிருக்கிறார். நம்முடைய சபை காலங்களை குறித்து நாம் பேசின போது நான் கூறியிருக்கிறது போலவே இயற்கை அனைத்துமே தொடர்ச்சியாக செயல்படுகின்றன. வெளிவரப்போகின்ற அந்த புத்தகங்களை நாம் பெற்றுக் கொள்ளப் போகிறோம். அது சபை காலங்களை குறித்து நான் எழுதினவைகளாகும். நாம் சபையையும் அது எப்படி முதிர்ச்சி அடைந்துள்ளது என்றும் அனைத்து இயற்கைகளையும் போன்று அது எவ்வாறு வளர்ச்சி அடைந்துள்ளது என்பதையும் காண்கிறோம். சூரியன் காலையில் எப்படி உதயமாகிறது என்பதை குறித்து நாம் அன்று நாள் பேசிக் கொண்டிருந்தோம். காலையில் அது உண்மையிலேயே பலவீனமான ஒரு சிறு குழந்தையாய் அதற்கு பலனே இல்லாததாய் இருக்கிறது. அது சற்று நேரம் கழிந்த உடனே பலமடைந்து கொண்டே வருகிறது. சுமார் 8 மணிக்கு அது ஒரு சிறு பையனை போன்றே அல்லது ஒரு சிறு பெண் பிள்ளையை போன்றோ பள்ளிக்கு செல்லுகிற பருவத்தை அடைகிறது. அதன் பின்னர் சுமார் 11 மணி அளவில் அது பள்ளியை விட்டு வெளியே வருகிறது. அதன் பின்னர் அது தன்னுடைய பணிக்கு ஆயத்தமாகிறது. பின்னர் சுமார் 3 மணி அளவில் அது நடுத்தர வயதிலிருந்து வயோதிப நிலைக்கு மாறுகிறது. அதன் பின்னர் மாலை பொழுதில் அது மறிக்கிறது. அதுதான் சூரியனின் முடிவா இல்லையே? அதாவது அது ஒரு ஜீவன், ஒரு மரணம், ஒரு அடக்கம், ஒரு உயிர் தேடுதல் உண்டு என்பதை சாட்சி பகர அடுத்த நாள் காலை திரும்பவும் உதயமாகிறது. பார்த்தீர்களா? புரிகின்றதா? நாம் மரங்களை கவனிக்கிறோம். அவைகள் எப்படி வளர்கின்றன என்றும் அவைகள் என்ன செய்கின்றன என்றும் நாம் காண்கிறோம். நான் சில நாட்களுக்கு முன் கெண்டக்கியில் இருந்தேன். நான் அணில் வேட்டையாடுவதில் ஆர்வம் கொண்டவன். நான் இலையுதிர் காலத்தின் போது என்னுடைய நண்பனோடு அணில் வேட்டைக்கு அங்கே போயிருந்தேன். அங்கு மிகவும் காய்ந்திருந்தது. சாம்பல் நிறமுள்ள அணில்களை வேட்டையாடுகின்ற எவரும் இலைகள் உதிரும் போது அவைகள் நழுவிச் செல்வதை கண்டுபிடிப்பது எவ்வளவு கடினம் என்பதை அறிவர். அவைகள் அவ்வாறு நழுவிச் செல்கையில் மாயாஜால வித்தையினால் காரியங்களை மறைத்து காட்டும் ஹவுனி என்பவனையே அவைகள் மிஞ்சிவிடுகின்றன. ஆகையால் அவைகளை 50 கஜ தூரத்தில் சுட்டு வீழ்த்த முயற்சிப்பதென்பது ஒரு நல்ல வேட்டைக்காரனால் மட்டுமே முடியும். அப்பொழுது யெகோவா சாட்சிகள் என்ற ஸ்தாபனத்திலிருந்து மனமாற்றம் அடைந்த என்னுடைய நண்பர் திரு வூட் என்பவர் என்னோடு இருந்தார். அவர் என்னிடம், இங்கே பண்ணை ஒன்றை வைத்திருந்த ஒரு மனிதரை நான் அறிவேன் என்று கூறினார். நாங்கள் அங்கே அணில்களை ஹாலர்கள் என்று அழைப்போம். ஒரு ஹாலர் என்றால் என்ன என்பதை எத்தனை பேர் அறிவீர்கள்? நீங்கள் கெண்டக்கியில் எந்த பாகத்தை சேர்ந்தவர்கள்? புரிகின்றதா? அங்கிருந்துதான் நானும் வருகிறேன். அண்மையில் இங்குள்ள முழு வர்த்தக புருஷர்களின் குழுக்கள் ஒன்றில் நான் கூறினது போன்றே நான் இதை சகோதரன் வில்லியம்ஸ் மற்றும் மற்ற சகோதரிடத்திலும் கூற வேண்டியவனாயிருக்கிறேன். அவர்கள் நாம் இப்பொழுது எழும்பி நின்று தேசிய கீதத்தை பாடுவோம் என்றனர். அப்பொழுது நானோ என்னுடைய பண்டைய கண்டக்கி வீடு என்ற பாடலை பாடினேன். ஆனால் எவருமே என்னோடு சேர்ந்து பாடவில்லை. நான் அறிந்த ஒரே கீதம் அதுவே ஆகும். எனவே இப்பொழுது நாம் சரியா இப்பொழுது இங்கே மூக்கில் ரத்தம் வடிந்து கொண்டிருக்கிற ஒரு பெண்மணிக்காக தயவு கூர்ந்து ஜெபிப்போம். நாம் ஜெபம் செய்வோமாக. அன்புள்ள தேவனே, கர்த்தாவே, நீர் மகத்தான சுகமளிப்பவராய் இருக்கிறபடியால் நான் உம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறேன். உம்முடைய கிருபையும் இரக்கமும் இந்த அருமையான ஸ்திரீயை தொட்டு இப்பொழுதே அந்த ரத்தத்தை நிறுத்துவதாக என்றே நான் உம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறேன். விசுவாசிக்கிற ஜனங்களாகவே நாங்கள் ஒன்று கூடியிருக்கிறபடியால் அந்த ஸ்திரீ கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு மகிழவும் ஜனங்களிடம் ஐக்கியம் கொள்ளவுமே இங்கு வந்திருக்கிறாள். கர்த்தாவே, இப்பொழுதே அந்த சத்ருவை கடிந்து கொண்டு ரத்தத்தை நிறுத்தும்படி நான் வேண்டிக்
கொள்கிறேன்.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன். நாம் அதை விசுவாசிக்கிறோம். நான் இங்கு கீழே எழுதி வைத்திருக்கிற ஒரு சில குறிப்புகளையும் சில வேதவாக்கியங்களையும் நாம் பார்ப்பதற்கு முன்பு உணர்வுள்ள ஒரு சிறு கதையை கூற விரும்புகிறேன். இப்பொழுது உட் அவர்கள், நாம் இந்த வயோதிப மனிதனை போய் பார்ப்போம், இவருடைய இடத்தில் ஏராளமான அணில்கள் இருக்கின்றன என்று கூறினார். மேலும் அவர், ஆனால் அவர் ஒரு மத நம்பிக்கை அற்றவர் என்றார். எனவே நாம் அங்கு சென்றால் அவர் நம்மை சபித்து விடுவார் என்று அவர் கூறினார். அப்பொழுது நானோ, நமக்கு இங்கு அணில்கள் கிடைக்கவில்லையே, நாம் இங்கு இரண்டு வாரங்களாக முகாமிட்டு வருகிறோம், நாம் அழுக்காயும் முகத்திலே தாடி வளர்ந்தவளாகவும் காணப்படுகிறோமே என்று கூறினேன். அதற்கு அவரோ, போய் பார்க்கலாமா என்று கேட்டார். அப்பொழுது நான், சரி, நாம் போவோமே என்றேன். நாங்கள் சுமார் 20 மைல் தூரம் சென்று அங்கு அடைந்தோம். நான் அதற்கு முன்பு அங்குள்ள அந்த தேசத்தில் உள்ள ஒரு மெத்தோடிஸ்ட் சபை மைதானத்தில் 3 இரவுகள் இருந்திருக்கிறேன். அப்பொழுது அங்கே கர்த்தர் சில மகத்தான காரியங்களை செய்திருந்தார். அது மெத்தோடிஸ்ட் ஜனங்களுக்கு மத்தியில் உண்டான ஒரு பெரிய சுகமளிக்கும் ஆராதனையாயிருந்தது. அதன் பின்னர் நாங்கள் சில குன்றுகளையும் மலைத்தொடர்களையும் கடந்து சென்றோம். நீங்கள் கெண்டக்கியில் எந்த விதமான இடத்துக்குள்ளாக செல்லுகிறீர்கள் என்பதை அறிய வேண்டுமாயின் நீங்கள் கெண்டக்கியை நன்கு அறிந்தவர்களாயிருக்க வேண்டும். நாங்களுக்கு சென்றபோது நாங்கள் ஒரு வீட்டுக்கு வந்தோம். அங்கே 2 வயோதிபர்கள் அவர்களுடைய பண்டைய மாதிரியான தொப்பி அவர்களுடைய முகத்தை மறைத்தவாறு அமர்ந்திருந்தனர். அப்பொழுது இவரோ, அதோ அவர் என்றும், அவர் மிகவும் முரட்டுத்தனமானவர் என்றும் கூறினார். மேலும் இவர், அவர் பிரசங்கி என்னும் ஒரு சொல்லையே வெறுக்கிறார் என்றும் கூறினார். அப்பொழுது நானோ, அப்படியானால் நான் காரிலேயே உட்கார்ந்து கொள்வதுதான் நல்லது, அல்லது நாம் வேட்டையாட போகாமலே இருந்து விடலாம் என்றேன். பின்பு நான், நாம் வேட்டையாடலாமா என்று நீர் போய் அவரிடத்தில் கேளும் என்று கூறினேன். எனவே அவர் காரிலிருந்து இறங்கி நடந்து சென்று அவர்களிடம் பேசினார். எப்பொழுதுமே கண்டக்கியில் உள்ளே வாருங்கள் என வரவேற்பார்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். எனவே அவர் அங்கு சென்று, நாங்கள் உங்களுடைய இடத்தில் சற்று நேரம் வேட்டையாட கூடுமா என்று நான் வேட்படுகிறேன் என்று கேட்டார். அப்பொழுது அங்கு அமர்ந்திருந்த அந்த மனிதனுக்கு சுமார் 75 வயது இருக்கும். அப்பொழுது அவர் தன்னுடைய வாயில் புகையிலையை மென்று துப்பிக் கொண்டிருந்தார். அவர், உங்களுடைய பெயர் என்ன என்று கேட்டார். அதற்கு இவரோ, என்னுடைய பெயர் உட் என்றார். அதற்கு பின் அவர், முன்பு இங்கு வாழ்ந்த வயோதிகன் ஜிம் என்பவருக்கு நீர் உறவினரா என்று கேட்டார். அதற்கு இவர், ஆம், நான் ஜிம்மினுடைய பையன் என்றும் நான் பாங்ஸ் குடும்பத்தினர் என்றும் கூறினார். அப்பொழுது அவர், வயோதிகர் ஜிம் ஒரு நேர்மையான மனிதராக இருந்தார் என்றும் நிச்சயமாக நீர் வேட்டையாடலாம் என்றும் கூறினார். மேலும் அவர், நீர் தனிமையாகவா வந்திருக்கிறீர் என்று கேட்டார். அதற்கு இவரோ, இல்லை, என்னுடைய போதகர் அங்கிருக்கிறார் என்றார். அப்பொழுது அவர், என்ன என்று கேட்டார். இவரோ, என்னுடைய மேய்ப்பர் காரில் இருக்கிறார் என்றும் அவர் என்னோடு வேட்டையாட வந்திருக்கிறார் என்றும் கூறினார். அதற்கு உடனே அவர், நீ எங்கெல்லாம் செல்கிறீரோ அங்கெல்லாம் ஒரு போதகரை உன்னுடன் அழைத்து செல்லும் அளவிற்கு அவ்வளவு தரக்குறைவானவனாக ஆகிவிட்டாயா என்று கேட்டார். அவர் ஒரு முரட்டு சுவாபத்தன்மை கொண்ட வயோதிகராயிருந்தார். எனவே அப்பொழுது நான், உங்களுக்கு தெரியுமா, நான் காரிலிருந்து இறங்கி விடுவதே நல்லது என்று எண்ணினேன். பின்பு நான் காரிலிருந்து இறங்கி சற்று நடந்தேன். அப்பொழுது அவர், நீர் ஒரு பிரசங்கியா என்று கேட்டார். அதற்கு நான், ஆமையா என்றேன். அப்பொழுது அவர் என்னை மேலும் கீழுமாக பார்த்தார். அப்பொழுது நான் அணில் ரத்தம் படிந்து அழுக்கோடு காணப்பட்டேன். எனவே நான், என்னை கண்டால் அவ்வாறு காணப்படவில்லையா என்று கேட்டேன். அதற்கு அவர், நானும் அந்த விதமாகவே அழுக்காகவே இருக்கிறேன் என்றார். மேலும் அவர், நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை கூற விரும்புகிறேன் என்பதை நீங்கள் அறிவீர்களா என்றார். அவர், நான் ஒரு மத நம்பிக்கையற்றவனாக கருதப்படுகிறவன் என்றார். அதற்கு நான், ஆமையா, நான் அதை புரிந்து கொண்டேன் என்றேன். மேலும் நான், ஆயினும் அதை குறித்து அதிகமாக பெருமை எடுத்துக் கொள்ள எதுவும் இல்லை என்று நான் கருதுகிறேன், நீர் அவ்வாறு கருதவில்லையா என்று கேட்டேன். அதற்கு அவர், எனக்கு தெரியாது என்றார். மேலும் அவர், உண்மை போன்ற பையன்களை குறித்து நான் என்ன கருதுகிறேன் என்பதை நானும் இடத்தில் கூறப்போகிறேன் என்று கூறினார். அதற்கு நானோ, சரி, கூறுங்களே என்றேன். அப்பொழுது அவரோ, நீங்கள் தவறான மரத்தை பார்த்தே குலைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள் என்று கூறினார். அதன் பொருள் என்னவென்பதை எத்தனை பேர் அறிவீர்கள். புரிகின்றதா? அதாவது கூன் என்ற ஒரு மிருகமே அங்கு இல்லாதிருக்கும் போது அதை பிடிக்க ஒரு நாய் அங்கு படுத்துக் கொண்டிருக்கிறது என்பதே அதன் பொருளாகும். நீங்கள் பாருங்கள். எனவே அவர், நீங்கள் தவறான மரத்தை பார்த்து குலைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று கூறினார். அப்பொழுது நானோ, அது உங்கள் கருத்து என்று. பின்னும் அவர், நல்லது என்று கூறி, பாருங்கள், அந்த பழைய புகைப்போக்கி அங்கே நின்று கொண்டிருக்கிறதை நீங்கள் காண்கின்றீர்களா என்று கேட்டார். அதற்கு நான், ஆம், நான் காண்கிறேன் என்றேன். தொடர்ந்து அவர், நான் 75 ஆண்டுகளுக்கு முன்னர் அங்கு பிறந்தேன் என்றும், இத்தனை ஆண்டுகளாக இந்த மலைப்பகுதிகளிலேயே வசித்து வருகிறேன் என்றும் கூறினார். மேலும் அவர், நான் ஆகாயத்தை நோக்கி பார்த்திருக்கிறேன், நான் இங்கும் அங்கும் நோக்கி பார்த்திருக்கிறேன் என்றும், நிச்சயமாக இந்த 75 வருடங்களில் நான் தேவரை போன்ற ஏதாவது ஒரு காரியத்தை பார்த்திருந்திருப்பேன், நீர் அப்படி நினைக்கவில்லையா என்று கேட்டார். அதற்கு நானோ, அது நீர் எதை நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறீர் என்பதன் பேரிலேயே உள்ளது. பாருங்கள், நீங்கள் எதற்காக பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை பொறுத்ததாய் உள்ளது என்றேன். அப்பொழுது அவர், அத்தகைய ஒருவர் இருப்பதாக நிச்சயம் நான் நம்புகிறதில்லை என்றும், மேலும் உங்களை போன்ற நபர்கள் ஜனங்களை எளிதாக ஏமாற்றி அவர்களிடமிருந்து பணத்தையும் மற்ற எல்லா காரியத்தையும் அபகரிக்கின்றீர்கள் என்றே நான் நினைக்கிறேன். அந்த விதமாகத்தான் அது நடைபெறுகிறது என்றார். அதற்கு நானோ, நீர் ஒரு அமெரிக்க குடிமகனாய் இருக்கிறீர், எனவே நீர் உங்களுடைய சொந்த கருத்தினை கொண்டிருக்க உரிமை உண்டு என்றேன். அப்பொழுது அவரோ, நான் ஒருமுறை ஒரு நபரை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறேன் என்றும், அந்த நபரோடு நான் எப்பொழுதாவது பேசுவேனேயானால் நலமாயிருக்கும் என்றும், அப்பொழுது நான் அவரோடு ஒரு சில கேள்விகளை கேட்பேன் என்றும் கூறினார். அதற்கு நான், சரியையா என்றேன். மேலும் அவர் ஒரு போதகர், நீர் அவரை அறிந்திருக்கலாம் என்றார். தொடர்ந்து அவர் இங்கே அண்மையில் கேம்ஸ்வில்லில் உள்ள ஒரு சபையின் முற்றத்தில் ஒரு கூட்ட மைதானத்தில் ஒரு கூட்டத்தை நடத்தியிருந்தார் என்றார். பின்னும் அவர், நான் அவருடைய பெயரை மறந்துவிட்டேன் என்றும், அவர் இந்தியானாவில் இருந்து வந்திருந்தார் என்றும் கூறினார். அதற்கு நானோ, ஓ அப்படியா, சரியையா என்றேன். அப்பொழுது சகோதரன் உட் பேச துவங்கி, நான் என்ற போது நான் அதை கூற வேண்டாம் என்று தடுத்தேன். உடனே நான் அவரை பற்றி என்ன என்று கேட்டேன். அவர், அங்கே மலையின் மேல் யாரோ ஒரு வயோதிப அம்மாள் இருந்தாள் என்றும் கூறினார். பின்னர் அவர், உங்களுக்கு தெரியுமா, அவள் புற்றுநோயினால் மறித்துக் கொண்டிருந்தாள் என்று கூறினார். மேலும், நானும் என் மனைவியும் வழக்கமாக காலையில் அங்கு சென்று அவளுடைய படுக்கையை மாற்றி தருவது உண்டு என்றார். தொடர்ந்து அவர்களால் அவளை மலஜராதி பாத்திரத்தின் மீது அமர வைக்கும் அளவிற்கு கூட தூக்க முடியாமல் இருந்தனர் என்றார். எனவே மலஜராதிக்கு ஒரு துப்பட்டியையே இழுத்து இழுத்து மாற்ற வேண்டியதாக இருந்தது. அவள் மறித்துக் கொண்டிருந்தாள் என்றார். அவள் லூயிவில்லிற்கு சென்றிருந்தாள். அங்கிருந்த மருத்துவர்கள் அவளை கைவிட்டுவிட்டு அவள் மறித்து போய்விடுவாள் என்றும் கூறியிருந்தனர். அப்பொழுது அவளுடைய சகோதரி அந்த கூட்டத்திற்கு சென்றிருந்தாள். அந்த பிரசங்கியாரோ அங்கே மேடையின் மீது நின்று கொண்டிருந்தார். அவர் தனது முதுகை கூட்டத்தாரின் பக்கமாக திருப்பி இந்த ஸ்திரீயை பெயர் சொல்லி அழைத்து, அவள் இங்கு வர புறப்பட்ட போது அவள் ஒரு கைக்குட்டையை எடுத்து அதை அவளுடைய கைப்பையில் வைத்துக் கொண்டாள் என்றும் அவளிடம் கூறினார். மேலும், 20 மைல் தூரம் இங்கே கீழே இருந்த அந்த ஸ்திரீயினுடைய பெயரையும் அழைத்து, அவள் எப்படி புற்றுநோயினால் அவதியிட்டுக் கொண்டிருந்தாள் என்பதையும், அவளுடைய பெயர் என்னவென்பதையும், அவள் கடந்து வந்துள்ள கஷ்டங்களையும் எடுத்துக் கூறினார். பின்னர் அந்த கைக்குட்டையை எடுத்துக்கொண்டு போய் அதை அந்த ஸ்திரீயின் மீது வை என்றும் கூறி, அப்பொழுது அவள் அவளுடைய புற்றுநோயிலிருந்து சுகமாக்கப்படுவாள் என்றும் கூறினார். மேலும் அவர், அப்பொழுது அந்த இரவு அவர்கள் இங்கு வந்தனர் என்றும், நான் உண்மையை கூறுகிறேன், நான் அங்கு மேலே அப்பொழுது மிகவும் பயங்கரமான கூச்சலை கேட்டேன். ஆனால் நானோ, ரட்சணிய சேனையின் கூட்டத்தார்தான் அங்கே அந்த மலையின் மேல் அவ்வாறு கூச்சலிடுகின்றனர் என்று நினைத்தேன். ஆனால் அவர், அந்த வயோதிக சகோதரி மறித்திருக்கும் என்றும் எண்ணிக்கொண்டேன் என்றும் கூறினார். எனவே நாளை நாம் அந்த மோட்டார் வாகனத்தில் சென்று எப்படி அவளை இந்த பிரதான சாலைக்கு கொண்டு வரலாம் என்று பார்க்கலாம் என்று எண்ணினேன். அவ்வாறு செய்தால் அப்பொழுது அவர்களால் அவளை செவடக்கக்காரனிடம் கொண்டு செல்ல முடியும் என்று எண்ணினேன். எனவே நாங்கள் காத்திருந்தோம், இரவு நேரத்தில் அங்கே மேலே செல்ல வேண்டியதில்லை என்று எண்ணியதாகவும் கூறினார். ஏனெனில் அங்கே மலையின் மேல் ஏறக்குறைய 1 மைல் தூரம் இருக்கும் என்றும் கூறி, பின்னர் அவர், அடுத்த நாள் காலையில் நாங்கள் அங்கே சென்றோம், அங்கே என்ன சம்பவித்திருந்தது என்று உங்களுக்கு தெரியுமா என்றும் கேட்டார். அதற்கு நானோ, இல்லை, தெரியாதையா என்றேன். அப்பொழுது அவள் அங்கு தன் கணவரோடு அமர்ந்து கொண்டு பொறித்த ஆப்பிள் பணியாரத்தையே புசித்துக் கொண்டு காப்பி குடித்துக் கொண்டிருந்தாள் என்றார். உடனே நான், நீங்கள் அப்படியா கூறுகின்றீர்கள் என்று கேட்டேன். அதற்கு அவர், ஆமையா என்றார். மேலும் நான், ஓ திருவாளரே, இப்பொழுது நீங்கள் உண்மையாகவா அதை கூறுகிறீர்கள் என்றேன். மேலும் அவர், எனக்குரிய குழப்பம் என்னவெனில், இந்த தேசத்திற்கு ஒருபோதும் வந்திராத அந்த மனிதன் அதை எப்படி அறிந்திருந்தார் என்பதே, புரிகின்றதா? அப்பொழுது நான், ஓ, நீங்கள் அதை நம்புகிறதில்லையா என்றேன். அவரோ, அது உண்மை என்றார். அதற்கு நான், நீங்கள் அதை நம்புகிறீர்களா என்று கேட்டேன், புரிகிறதா? அப்பொழுது அவர், நம்மால் மலைக்கு மேலே செல்ல முடிந்தால் அப்பொழுது என்னால் அதை உங்களுக்கு நிரூபிக்க முடியும் என்றார். நீங்கள் பாருங்கள், அவர் இப்பொழுது எனக்கு அதை திருப்பி பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆகையால் நான் என்றேன். பின்னர் நான் ஒரு ஆப்பிள் பழத்தை பொறுக்கி எடுத்து, நான் இந்த ஆப்பிள்களில் ஒன்றை எடுத்துக் கொள்ளலாமா என்று கேட்டேன். நான் அதை என்னுடைய துணியினால் துடைத்தேன். அதற்கு அவர், மஞ்சள் புழுக்கள் அந்த பழங்களை தின்று கொண்டிருக்கின்றன, நீர் ஒரு பழத்தை எடுத்துக் கொள்ளலாமே என்றார். உடனே நான் அதை கடித்து பார்த்து விட்டு, அது ஒரு அருமையான ஆப்பிள் பழமாய் இருக்கிறது என்றேன். அதற்கு அவர், ஓ, ஆம் என்று கூறி, அது ஏன் என்று உமக்கு தெரியுமா, நான் அந்த மரத்தை அங்கே 40 ஆண்டுகளுக்கு முன்னர் நட்டேன் என்று கூறினார். அதற்கு நானும், ஓ, அப்படியா என்று கேட்டேன். அவரோ ஆமையா என்றார். அப்பொழுது நான் சரி ஒவ்வொரு வருடமும் என்று கூற ஆரம்பித்து பின்னர் நான் ஆகஸ்ட் மாதம் துவங்கியும் நாம் இன்னும் உரைபணியை பெறாமல் இருப்பதை நான் கவனித்து பார்க்கிறேன் என்றேன். தொடர்ந்து நான் அந்த மரத்திலிருந்து இலைகள் விழுந்து கொண்டிருக்கின்றன என்றேன். அதற்கு அவரோ ஆமையா அது உண்மை, இது இலையுதிர்காலம், நாம் இந்த முறை துவக்கத்திலேயே உரைபணியை பெறவுள்ளோம் என்று நம்புகிறேன் என்றார். அப்பொழுது நான் ஆமையா என்றேன். அதன்பின் பொருளை பார்த்து பேசினேன், பாருங்கள். மேலும் நான் சரி இது வினோதமாயிருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள் என்றேன். தொடர்ந்து நான் எப்படியாய் அந்த மரத்தை விட்டு சத்தானது செல்லுகிறது என்று கூறினேன். நான் இலைகளோ உதிர்ந்து விடுகின்றன, எனவே உரைபணியானது அந்த இலைகளை மறிக்க செய்கிறதில்லையே என்றேன். அதற்கு அவர் சரி என்று கூறி நாம் பேசிக் கொண்டிருக்கிறதற்கும் இதற்கும் என்ன சம்பந்தம் உள்ளது என்று கேட்டார். அதற்கு நானோ எனக்கு அது வியப்பை அளிக்கிறது என்றேன். உங்களுக்கு தெரியுமா, என்னுடைய தாயார் எப்பொழுதுமே ஒரு பசுமாட்டிற்கு போதுமான அளவு கயிற்றை அளித்தால் அது தன்னையே தூக்கிலிட்டுக் கொள்ளும் என்பதை நீ அறிந்து கொள்வாய் என்று கூறுவார். எனவே நான் அவருக்கு போதுமான கயிற்றை விட்டேன். ஆகையால் அவர் பேசிய பிறகு சரி ஆமாம், அதற்கு இதனோடு என்ன சம்பந்தம் இருக்கிறது என்று கேட்டார். அப்பொழுது நான் தேவன் இந்த ஆப்பிள் பழங்களை வளரச் செய்கிறார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் இந்த ஆப்பிள் பழங்களையும் இலைகளையும் கண்டு மகிழ்கின்றீர்கள். நீங்கள் அதன் நிழலில் இளைப்பாறுகின்றீர்கள். அது இலையுதிர் காலத்தின் போது கீழே செல்கிறது என்று கூறினேன். பின்னர் நான் இலைகளும் ஆப்பிள்களும் மீண்டும் மேலே வருகின்றனவே என்றேன். உடனே அவர் ஓ அது இயற்கையாயிற்றே, பாருங்கள் அது வெறுமனை இயற்கையே என்றார். அப்பொழுது நான் சரி உண்மையாகவே அது இயற்கைதான் என்றேன். மேலும் நான் அது இயற்கையா இருக்கிறது, ஆனால் யாரோ ஒருவர் அந்த இயற்கையை கட்டுப்படுத்த வேண்டியவராய் இருக்கிறாரே என்றேன். பாருங்கள் மேலும் எது அதை செய்கிறது என்று இப்பொழுது நீர் எனக்கு கூறும் என்று கேட்டேன். அதற்கு அவரோ சரி அது இயற்கையாகவே நிகழ்கிறதே என்றார். அப்பொழுது நான் அதை அந்த சிறிய இலையிடம் கூறுகிறது யார் என்று கேட்டேன். தொடர்ந்து நான் இப்பொழுது மரத்தின் சத்தானது கீழே வேர்கள் அண்டைக்கு செல்கிறபடியால் இலைகள் உதிர்கின்றன என்றேன். ஆனால் மரத்தின் சத்தானது குளிர்காலத்தில் மரத்தின் மேலேயே தங்கிவிட்டால் என்னவாகும், அப்பொழுது என்ன சம்பவிக்கும் என்று கேட்டேன். அதற்கு அவர் அது அந்த மரத்தை கொன்றுவிடும் என்றார். அப்பொழுது நான் சரி என்று கூறிவிட்டு அப்படியானால் இப்பொழுது எந்த ஞானமானது அந்த மரச்சத்தை கீழே வேர்களண்டை இறங்க செய்கிறது என்றும் இப்பொழுது இங்கிருந்து கீழே இறங்கிச் செல், ஏனென்றால் இலையுதிர் காலம் வருகிறது, எனவே கீழே வேர்களுக்குள் சென்று மறைந்து கொள் என்று கூறுகிறது எது என்று கேட்டேன். எனவே அது ஒரு கலரையில் இருப்பது போன்று கீழே சென்று வேர்களில் தங்கியிருந்து பின்னர் அடுத்த வசந்த காலத்தில் மீண்டும் திரும்பி வந்து இன்னும் அதிகமான ஆப்பிள் பழங்களையும் இன்னும் அதிக இலைகளையும் மற்ற காரியங்களையும் அளிக்கிறதே என்று கூறினேன். அதற்கு அவரோ அது வெறுமனை இயற்கையே, எனவே அது அதனை செய்யும் என்று கூறினார். மேலும் அவர் அது வானிலை மாற்றமாயிற்று, எனவே அது மாறுகிறது என்றும் இலையுதிர் காலம் வருகிறது என்றும் நீங்கள் அறிவீர்களே என்றார். அப்பொழுது நானோ அங்குள்ள அந்த கம்பத்தின் மீது ஒரு வாளி தண்ணீரை வையுங்கள், அப்பொழுது இயற்கையானது அதை கம்பத்தின் கீழ் இறக்கி மீண்டும் மேலே அதை கொண்டு வருகிறதா என்று பாருங்கள் என்று கூறினேன். புரிகின்றதா, பார்த்தீர்களா? அதற்கவர் சரி நீர் கூறுவதில் ஏதோ ஒன்று இருக்கலாம் என்று கூறினார். அப்பொழுது நான் நாங்கள் வேட்டைக்கு செல்கையில் அதை குறித்து சிந்தியுங்கள் என்றேன். அதற்கு பின்னர் அவர் சரி நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் வேட்டையாடுங்கள் என்று கூறிவிட்டார். பின்னர் நான் திரும்பி வரும்போது அந்த மரத்திலிருந்து சத்தை வேர்களண்டைக்கு இறங்க வைத்து குளிர்காலம் முழுவதும் அங்கேயே தரித்திருக்க செய்து அடுத்த வசந்த காலத்தில் அதை மீண்டும் மேலே வரும்படி செய்கிறது எந்த ஞானம் என்று எனக்கு நீர் சொல்லுவீரானால் அப்பொழுது அதே ஞானமே அங்கே மேலிருந்து அந்த ஸ்திரியை குறித்து என்னிடம் கூறினது என்று நான் உம்மிடம் கூறுவேன் என்றேன். அதற்கு அவர் உம்மிடம் கூறினதா என்று கேட்டார். அப்பொழுது நான் ஆமையா என்றேன். மேலும் அவர் நீர் அந்த பிரசங்கி அல்லவே என்றார். அப்பொழுது நானோ உமக்கு அவருடைய பெயரை தெரியுமா என்று கேட்டேன். அதற்கு அவர் ஆம் தெரியும் என்றார். அப்பொழுது நான் பிரண்ணாமா என்று கேட்டேன். அதற்கு அவர் அதுதான் அவருடைய பெயர் என்றார். அப்பொழுது நான் அது சரிதான் என்றேன். பார்த்தீர்களா, உங்களுக்கு என்ன பற்றி தெரியுமா, நான் அந்த வயோதிப மனிதரை அவருடைய சொந்த சாட்சியின் பேரிலேயே கிறிஸ்துவிடம் வழிநடத்தினேன். ஒரு வருடம் கழித்து நான் அங்கு சென்று அந்த காரை முற்றத்தில் நிறுத்தினேன். அதன் மேல் இந்தியானாவின் அனுமதி அதிகார அடையாளம் இருந்தது. அவர்கள் அங்கிருந்து மாறிவிட்டனர். அவரும் மறித்து போய்விட்டிருந்தார். எனவே நான் திரும்பி வந்தபோது அவருடைய மனைவி அங்கே நின்று கொண்டு என்னை உண்மையாகவே கடிந்து கொண்டார். நானோ எனக்கு வேட்டையாட அனுமதி இருந்தது என்றே எண்ணிக்கொண்டேன். அப்பொழுது அவள் அங்கிருந்து வெளியே வந்து அவள் உமக்கு படிக்க தெரியாதா என்று கேட்டாள். அதற்கு நானோ ஆம் படிக்க தெரியுமே அம்மா என்றேன். அதற்கு அவள் வேட்டையாடக் கூடாது என்று எழுதியுள்ள அந்த அடையாளங்களை நீர் பார்த்தீரா என்று கேட்டாள். அப்பொழுது நான் ஆமம்மா, ஆனாலும் எனக்கு அனுமதி உண்டாயிற்றே என்று கூறினேன். அதற்கு அவளோ உமக்கு அனுமதி கிடையாதாயிற்றே என்று கூறினாள். மேலும் அவள் நாங்கள் இந்த இடத்தில் அநேக ஆண்டுகளாகவே இந்த உத்தரவை ஒட்டி வைத்துள்ளோமே என்றாள். அப்பொழுது நானோ சரி சகோதரியே, அப்படியானால் நான் வந்ததுதான் தவறாயிருக்கிறது, நான் வருந்துகிறேன் என்றேன். அதற்கு அவளோ வருந்துவதற்கு ஒன்றுமில்லையே என்றாள். இந்தியானாவின் அனுமதி உத்தரவு அங்கும் இங்கும் ஒட்டி வைக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் நீங்கள் மிகவும் தைரியம் உள்ளவர்களாயிற்றே என்றாள். அப்பொழுது நானோ நான் அதை சற்று விளக்கி கூறலாமா என்று கேட்டேன். அதற்கு அவள் உமக்கு அனுமதி அளித்தது யார் என்று கேட்டாள். அதற்கு நான் எனக்கு தெரியாது என்றும், ஆனால் அங்கே உள்ளே அந்த முகப்பு வாயிலில் ஒரு வயோதிப மனிதன் உட்கார்ந்து கொண்டிருந்தார். நான் கடந்த வருடம் இங்கே இருந்தபோது நாங்கள் தேவனை குறித்து பேசிக் கொண்டிருந்தோமே என்று கூறினேன். அப்பொழுது அவள் என்னை பார்த்து, நீர் சகோதரன் பிரண்ணாமா என்று கேட்டாள். அதற்கு நான் ஆமம்மா என்றேன். உடனே அவள், என்னை மன்னியுங்கள், நீங்கள் யார் என்பதை நான் அறியவில்லை என்றாள். மேலும் அவள், நான் உங்களுக்கு அவருடைய சாட்சியை கூற விரும்புகிறேன். அவர் மறித்துக் கொண்டிருந்த தன்னுடைய கடைசி மணி நேரத்தில் அவர் தன்னுடைய கரங்களை உயர்த்தி தேவனை ஸ்தோத்தரித்தார் என்று கூறினாள். தொடர்ந்து அவள், அவர் கிறிஸ்தவ விசுவாசத்தில் மறித்து தேவனிடத்தில் கொண்டு செல்லப்பட்டார் என்றும் கூறினாள். பார்த்தீர்களா, அவர்கள் அமைதியாயிருப்பார்களே, ஆனால் கல்லுகள் உடனே கூப்பிடும். இயற்கையில் ஏதோ காரியம் உண்டு. பறவைகளை கவனித்து பாருங்கள், மிருகங்களை கவனித்து பாருங்கள், ஒவ்வொரு காரியத்தையும் கவனித்து பாருங்கள். நீங்கள் இயற்கையை கவனித்து பாருங்கள். சிறிய புறா எப்படி பறக்கிறது என்பதை கவனித்து பாருங்கள். அது என்ன ஒரு வித்தியாசமான பறவையா இருக்கிறது பாருங்கள். அதற்கு எந்த பித்த நீரும் கிடையாது, அதனால் காகத்தை போல சாப்பிட முடியாது. புரிகின்றதா? அது தனக்குள் பித்த நீரை கொண்டிருக்கவில்லை. அது தண்ணீரில் குளிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் அது அதற்குள் ஏதோ ஒன்றை பெற்றுள்ளது. அது அதனை உள்ளே இருந்து வெளியே வரைக்கும் சுத்தப்படுத்துகிறது. நீங்கள் பாருங்கள், அந்த விதமாகத்தான் கிறிஸ்தவனும் இருக்கிறார். அந்த விதமாகவே தேவனும் தம்மை ஒரு புறா வடிவில் வெளிப்படுத்தி காண்பித்தார். பாருங்கள், இயேசுவானவர் ஒரு ஆட்டுக்குட்டியாக சித்தரிக்கப்பட்டார். எப்பொழுதுமே இயற்கையிலே நீங்கள் தேவனை காணலாம். தேவன் நம்மை வழிநடத்தப்பட வேண்டிய ஆட்டிற்கு ஒப்பிடுகின்றார். சில நாட்களுக்கு முன்பு நான் அதன் பேரில் பிரசங்கித்த ஒரு பிரசங்கத்தை நீங்கள் எப்பொழுதாவது கவனித்து கேட்டீர்களா? ஆட்டுக்குட்டியை வழிநடத்தும்படியாக அந்த புறாவானது ஆட்டுக்குட்டியின் மேல் வருகின்றது. அது அதனை அடிக்கப்படும்படிக்கு வழிநடத்தினது அந்த புறாவே. இப்பொழுது அந்த புறாவானது மற்றெந்த விதமான மிருகத்தின் மேலும் இறங்கி இருக்க முடியாது. ஏனென்றால் அவை இரண்டும் ஒரே விதமான சோபம் கொண்டதா இருக்க வேண்டியதா இருந்தது. புரிகின்றதா? புறாவானது ஒரு ஓராயின் மீது உட்கார்மையானால் அது சீறி உரிமை இருக்கும். அப்பொழுது புறாவானது பறந்து சென்றிருக்கும். இப்பொழுதும் அதே விதமாகத்தான் உள்ளது. நம்முடைய தீய வழிகளின் காரணமாகவே பரிசுத்த ஆவியானவர் பறந்து தூரம் சென்று விடுகிறார். அது ஒரே சுவாபத்தையே பெற்றிருக்க வேண்டும். பரலோக பறவை புறா, பூமியிலே சாத்தமான மிருகம் ஆட்டுக்குட்டி, அவைகள் ஒத்துப்போக முடிந்தது. பரிசுத்த ஆவியானவர் நம்மீது வருகிற போது நம்மை புது சிருஷ்டிகளாக்குகிறார். அதன் பின்னரே அவரால் நம்மை வழிநடத்த முடிகிறது. ஆனால் நாம் அதே பழைய வாழ்க்கையே வாழ முயன்றால் அது கிரியை செய்யாது. அது கிரியையே செய்யாது. இப்பொழுது வழிநடத்துதலை குறித்து பேசும்பொழுது அநேகமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எடுத்து வைத்த முதலடி ஒரு விதமான தயவு கொண்ட தாயின் கரங்களின் மூலமாயிருக்கலாம். அந்த கரங்கள் இன்றிரவு இங்கு எங்காவது ஒரு கல்லறையில் இருக்கலாம். ஆனால் அந்த கரமே உங்களை பிடித்து உங்களை முதலடி எடுத்து வைக்க செய்தது. நீங்கள் எப்படி நடக்க வேண்டும் என்பதை தாயார் கற்றுக் கொடுத்த பின்னர் நீங்கள் ஒரு சில அடிகள் எடுத்து வைத்து அதன் பின்னர் விழுந்து எழுந்து, ஆயினும் நீங்கள் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருப்பதாக நினைத்தீர்கள். அதன் பின்னர் அவள் உங்களை பள்ளி ஆசிரியரிடம் ஒப்படைத்தாள். அப்பொழுது அவள் உங்களை கல்விக்கு வழிநடத்த துவங்கினாள். அப்பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றும் எப்படி செய்ய வேண்டும் என்றும் வழிநடத்த துவங்கப்பட்டீர்கள். பள்ளி ஆசிரியரினூடாக நீங்கள் கற்க முடிந்த பின்னர் அதன் பின்னர் நீங்கள் திரும்பி வந்து உங்களுடைய தந்தையை பற்றி பிடித்துக் கொண்டீர்கள். அதன் பின்னர் உங்களுடைய தந்தை உங்களை பற்றி பிடித்த போது அவர் ஒருகால் உங்களுடைய வியாபாரத்தை கற்றுக் கொடுத்திருந்திருக்கலாம். அதாவது நீங்கள் எப்படி ஒரு வெற்றிகரமான வர்த்தக புருஷராக இருக்க வேண்டும் என்றும் நீங்கள் எப்படி சரியான காரியங்களை செய்ய வேண்டும் என்றும் போதித்திருக்கலாம். உங்களுடைய தாயார் நீங்கள் எப்படி ஒரு வீட்டு மனைவியாக இருக்க வேண்டும் என்றும் எப்படி சமைக்க வேண்டும் என்றும் இன்னும் பலவற்றை கற்பித்திருக்கலாம். அதன் பின் அவர்களினூடாக நீங்கள் கற்று முடிந்தவுடன் பின்னர் உங்களுடைய ஊழியக்காரர் அல்லது போதகர் உங்களை பற்றி பிடித்து வழிநடத்தினார். ஆனால் இப்பொழுது உங்களை வழிநடத்துகிறது யார்? இப்பொழுது அதுதான் கேள்வியாய் உள்ளது. இப்பொழுது இன்றிரவு நாம் யாவரும் ஏதோ ஒரு காரியத்தினால் வழிநடத்தப்படுகின்றோம். நாம் வழிநடத்தப்பட வேண்டியவர்களாய் இருக்கிறோம். நாம் வழிநடத்தப்படுகின்றோம். கவனியுங்கள், நாம் இப்பொழுது இந்த வாலிபரவரை நோக்கி பார்ப்போமாக. அதாவது அவரை பாதித்திருந்தது எது என்பதை பார்ப்போமாக. நாம் இவனை வாலிப வர்த்தக புருஷர் என்றே அழைத்து அவனை நோக்கி பார்ப்போமாக. ஏனென்றால் அவன் ஒரு வர்த்தக புருஷராயிருந்தான். அவன் ஒரு பெரிய வெற்றிகரமான மனிதனாயிருந்தான். நாம் அவர்களுடைய தலைவர்களை நோக்கி பார்ப்போமாக. ஒருவேளை அவன் ஒரு சிறு பையனாய் இருந்தபோது அவர் செய்ய வேண்டிய காரியங்களை அவனுடைய தாயார் அவனுக்கு போதித்திருக்கலாம். அவனுடைய தகப்பனார் அவனை அருமையான வெற்றியுள்ளவனாக்கி இருந்திருக்கலாம். அவனுக்கு சொத்தை வைத்து விட்டு போயிருக்கலாம். ஏனென்றால் அவன் தானே ஒரு அதிபதியாயிருந்தான். ஒருவேளை அவனுடைய தந்தையார் மரித்து போயிருக்கலாம். அவனோ ஒரு வர்த்தக புருஷனாயிருந்தான். ஒரு கிறிஸ்தவ வர்த்தக புருஷரை நாம் அழைப்பது போன்றே இன்று நாம் அவனை அழைப்போமாக. இல்லை என்றால் அவனை ஒரு அருமையான பக்தியுள்ள வர்த்தக புருஷர் என்று அழைப்பதே மிக சிறந்ததாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். இந்த மனிதன் பக்தி உள்ளவனாயிருந்தான். அவன் எவ்வகையிலேனும் ஒரு நாத்திகனாயிருக்கவில்லை. அவன் தன்னுடைய தாயின் மூலம் எப்படி சரியானதை செய்ய வேண்டும் என்றும் எப்படி நடக்க வேண்டும் என்றும் எப்படித்தான் உடை உடுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் கற்பிக்கப்பட்டிருந்தான். அவன் தன்னுடைய தந்தையின் மூலம் ஒரு பெரிய வியாபாரத்தை பற்றியும் எப்படி ஒரு வெற்றிகரமான மனிதனாக இருக்க வேண்டும் என்றும் கற்பிக்கப்பட்டிருந்தான். அவனுடைய வணிகம் தலை தோங்கியிருந்தது. தகப்பனும் தாயும் சபையில் வளர்க்கப்பட்டவர்களாய் இருந்தனர். எனவே அவர்கள் அவனுக்கு ஒரு ஆசாரியனை சுட்டிக்காட்டியிருந்தனர். அந்த ஆசாரியன் அவனை ஒரு உண்மையான பக்தியுள்ள மனிதனாக ஆக்கியிருந்தான். ஆகையினால் அவன் ஒரு அருமையான பண்பாடுள்ள மனிதனாயிருந்தான். அவன் நல்ல நற்பண்புகளை கொண்ட ஒரு அருமையான பையனாயிருந்தான். இயேசு கிறிஸ்துவே அவனை நோக்கி பார்த்து அவனை நேசித்தார் என்றால் அந்த பையன் உண்மையாயிருந்தான் என்பதை குறித்த ஏதோ ஒரு காரியம் இருந்தது. சரி, ஏனென்றால் வேதம் இங்கே கூறியுள்ளதை நாம் மார்க்குவில், அதாவது இயேசு அவனை பார்த்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்தார் என்பதை கண்டறிகிறோம். ஆகையால் இந்த வாலிபன் அவரை குறித்த உண்மையான ஏதோ ஒரு தலை சிறந்த காரியம் இருந்திருக்க வேண்டும். அவன் நற்பண்பு கொண்டவனாயிருந்தான். அவன் நற்பண்பினால் மதிப்பிடப்பட்டிருந்தான். அவன் சரியான விதமாய் வளர்க்கப்பட்ட மனிதனாயிருந்தான். அதாவது அறிவாளியாய், புத்தி சாதுரியம் உள்ளவனாய், சாமர்த்தியசாலியாய், வியாபாரத்தில் வெற்றியுள்ளவனாய், மற்ற ஒரு பக்தி உள்ள மனிதனாயும் வளர்க்கப்பட்டிருந்தான். அவன் தலை சிறந்த நல்ல குணங்களை கொண்டவனாயிருந்தான். ஆகையால் அது இரட்சகரான இயேசு கிறிஸ்துவின் கவனத்தை அவ்வளவாய் கவர்ந்தது. ஆனால் இந்த மற்ற எல்லா காரியங்களிலும் அவன் வெற்றி உள்ளவனாயிருந்தும் அவன் எதிர்க்கப்பட்ட போதோ அவனிடத்தில் தவறே காணப்படாதிருந்தது. அவன் பரிபூர்ணமாய் தீர்மானிக்கப்பட்டவனாய், சரியாய் மதிப்பிடப்பட்டவனாய், அறிவுநுட்பம் உள்ளவனாய், சரியான கல்வி அறிவை கொண்டவனாய், தன்னுடைய வெற்றியை உடையவனாய், அவன் ஒரு சாமர்த்தியம் உள்ளவனாய், ஒரு அருமையான வியாபார புருஷனாய், அநேகமாக அங்கெங்கோ பாலஸ்தீனாவில் இருந்து வந்த ஒரு வர்த்தக புருஷனுடைய குடும்பை சேர்ந்தவனாய் இருந்திருக்கலாம். அவன் இன்றிரவு நமக்கு உள்ளது போன்ற ஒரு வர்த்தக புருஷனுடைய ஐக்கியத்தில் சேர்ந்தவனாய் இருந்திருக்கலாம். அவன் இருந்திருப்பான் என்பதில் சந்தேகமே இல்லை. என்றால் வர்த்தக புருஷர்கள் எப்பொழுதுமே ஒருவர் மற்றவர்களோடு ஐக்கியம் கொண்டிருப்பர். காரணம், ஒரே இன சிறகுடைய பறவைகளை போன்று அவர்களுக்கு பேசுவதற்கு காரியங்கள் உண்டு. ஆனால் பக்தியுள்ள மனிதர்களோ அவர்கள் மதுபான கடையை நடத்தும் மனிதனை குறித்து பேச விரும்புகிறதில்லை. ஏனெனில் அவர்களுக்கு பொதுவானது எதுவும் கிடையாது. நாமோ பொதுவான காரியங்களை நமக்குள்ளே உடையவர்களாயிருக்க வேண்டும். ஆகையால் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்களுடன் பொதுவானவைகளை பெற்றுள்ளனர். பாவிகள் பாவிகளுடன் பொதுவான காரியங்களை உடையவர்களாயிருக்கின்றனர். சங்கங்கள் அவர்கள் என்னவெல்லாம் வைத்திருக்கிறார்களோ அதில் எல்லாம் அவர்கள் காரியங்களை பொதுவாக வைத்திருக்கின்றனர். இந்த வாலிப பையனோ அநேகமாக ஒரு வியாபார புருஷருடைய ஐக்கியத்தை சேர்ந்தவராய் இருந்திருப்பான். அவன் தன்னால் இருக்க முடிந்த அளவு பக்தி உள்ளவனாயிருந்தான். ஏனென்றால் இங்கே இயேசுவானவர் அவனை கேள்வி கேட்ட போது அவன், என் சிறு வயது முதல் இந்த கற்பனைகளை கை கொண்டு வந்திருக்கிறேன் என்றான். அது உண்மையே. பாருங்கள், அவன் ஒவ்வொரு காரியத்திலும் சரியாக வளர்க்கப்பட்டு சரியாக கற்பிக்கப்பட்டிருந்தான். ஆனால் அவன் நித்திய ஜீவனுக்குரிய எண்ணத்தோடு எதிரே நிறுத்தப்பட்ட போது, இப்பொழுது நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன், அவன் இந்த எல்லா நற்பண்புகளையும் பெற்றிருந்த போதிலும் அவன் இன்னமும் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கவில்லை என்பதை அறிந்திருந்தான். இப்பொழுது நம்முடைய எல்லா சங்கங்களும், நம்முடைய சபையும், நம்முடைய அங்கத்தின உரிமையும், நாம் மிகவும் அருமையாய் பற்றிக் கொண்டிருக்கிற காரியங்களும், நம்முடைய அமெரிக்க சங்கங்களும் மற்றும் ஒவ்வொரு காரியமும் மிகவும் அருமையாயிருக்கின்றன. அதற்கு விரோதமாக சொல்லப்படுவதற்கு ஒன்றுமே இல்லை. இங்குள்ள நம்முடைய கிறிஸ்தவ வர்த்தக புருஷருடைய சங்கமானது ஒரு மகத்தான காரியமாயிருக்கிறது. அது எனக்கு ஒரு திறந்த வாசலாகவே இருந்து வருகிறது. நாம் கிறிஸ்தவர்களாயிருக்கிறோம் என்பதே என்னுடைய ஸ்தாபன வேறுபாடற்ற சிந்தனைகளாகும். எந்த ஒரு ஸ்தாபனமும் நம்மை ஒரு உண்மையான கிறிஸ்தவனை உரிமை கோர முடியாது. ஏனென்றால் நீங்கள் தேவரை சார்ந்தவர்களாக இருக்கிறீர்கள். ஸ்தாபனங்கள் மனிதனால் உண்டாக்கப்பட்டவர்களாக இருக்கின்றன. கிறிஸ்தவ மார்க்கமோ பரலோகத்தில் இருந்து அனுப்பப்பட்டதாயிருக்கிறது. ஆனால் நாம் பெற்றுள்ள இந்த எல்லா காரியங்களிலும் அவைகள் அவ்வளவு நல்லவைகளாக காணப்பட்டாலும், நாம் ஒன்று கூடி வருவது அவ்வளவு அருமையாக காணப்பட்டாலும், நாம் அவ்வளவு அருமையான கூட்டங்களை உடையவர்களாக இருந்தாலும், நாம் சமுதாயத்தை புரிந்து கொண்டவர்களாக இருந்தாலும், அதே சமயத்தில் நாம் ஒவ்வொருவரும் நித்திய ஜீவனை எதிரே சந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். நாம் வியாபாரத்தில் எவ்வளவு வெற்றியுள்ளவர்களாக இருந்து வந்தாலும், நாம் எவ்வளவு வெற்றிகரமானவர்களாக இருந்தாலும், அது ஒரு பொருட்டல்ல. நாம் என்ன ஒரு பெரிய சபை அங்கத்தினராக இருந்தாலும், நாம் எப்படி பணிபுரிந்தாலும், நாம் எவ்வளவுதான் காரியங்களை சரியாக செய்ய முயற்சித்தாலும், அதே சமயத்தில் அது சரியான வழியில் செய்யப்படவில்லை என்றால் அது ஒரு வீணான தேவனுடைய ஆராதனையாகவே இருக்கிறது. இயேசுவானவர் அதை அதே வழியில் தான் பிரித்து சேர்த்தார். நான் இங்கே ஒரு வினாடி நிறுத்துகிறேன். அவரோ மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்றார். இப்பொழுது சிந்தித்து பாருங்களே, ஒரு உத்தமமான உங்களுடைய உத்தமமான இருதயத்தோடு உண்மையாய் தேவனை ஆராதித்தாலும் வீணாயிருக்குமே. அது ஏதேன் தோட்டத்திலே அந்த விதமாகவே காயிரோடு துவங்கினது. உத்தமமான ஆராதனை ஆனால் புறக்கணிக்கப்பட்டதே. மிகவும் பக்தியானது இன்னமும் புறக்கணிக்கப்படுகின்றதே. கடந்த வாரம் சீவர் போட்டில், கடந்த வாரத்திற்கு முந்தின வாரம் ஒரு வர்த்தக புருஷருடைய கூட்டத்திலே, அங்கு நடைபெற்ற ஒரு காலை சிற்றுண்டி வேளையில் நூற்று கணக்கானவர் கூடியிருந்தனர். அப்பொழுது நான் 2.5 மணி நேரம் எடுத்துக்கொண்டு தேவனுடைய சித்தத்திற்கு புறம்பாக தேவனுக்கு ஒரு சேவை செய்தல் என்பதன் பேரில் பேசினேன். இப்பொழுது அது வினோதமாக தென்படுகிறது. ஆனால் நாம் நம்மை தேவனால் அருளப்பட்டிருக்கிற வாய்க்காலுக்கும் அதனை தேவன் செய்யும் வழிக்குள்ளாக பொருத்திக் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். அது சரியாக இருக்கிறது என்று நாம் எப்படி சிந்திக்கிறோம் என்பது முக்கியமல்ல. அதுவோ கர்த்தருடைய வார்த்தைகளின்படி இருக்க வேண்டுமில்லை என்றால் அது வீணாயிருக்கிறது. காயின் ஆராதித்தான், ஆனால் அதுவோ கர்த்தருடைய வார்த்தையின்படியா இருக்கவில்லை. பரிசேயர்கள் ஆராதித்தனர், ஆனால் அது கர்த்தருடைய வார்த்தையின்படியா இருக்கவில்லை. நான் இதை வர்த்தக புருஷர்களுக்கு இந்த குறிப்பிட்ட செய்தியில் போதித்தேன். தாவீது அவன் ஆண்டவருக்கு ஒரு சேவை செய்ய விரும்பினான். அவன் கூறினதில் அவன் சரியாயிருந்தான். அவனோ கர்த்தருடைய உடன்படிக்கை பற்றி அங்கிருப்பது சரியா, நாம் அதை இங்கு கொண்டு வருவோம் என்றான். ராஜாவின் நாட்களில் மற்றொரு ராஜாவிற்கு பின் இவன் ராஜாவானான். அவரோ அது சரியல்ல, அவர்கள் உடன்படிக்கை பட்டியின் மூலம் கர்த்தரிடத்தில் கலந்தாலோசிக்கவே இல்லை, ஆனால் நாம் அதை செய்ய வேண்டும் என்றான். இப்பொழுதோ அது சரியே, அவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? அவன், நாம் போய் உடன்படிக்கை பட்டியை கொண்டு வர வேண்டும், அப்பொழுது நாம் கர்த்தரிடத்தில் ஆலோசனை கேட்க முடியும் என்றான். அது சரி, அதுவோ வேறொரு தேசத்தில் இருந்தது. எனவே அவன், நாம் அதை இங்கே கொண்டு வர வேண்டும், அதை இங்கே கொண்டு வந்து இங்குள்ள நம்முடைய வீட்டில் அதை வைத்து கர்த்தரை ஆராதிப்போம் என்றான். இப்பொழுது அவன் அதை செய்ய தவறான வாய்க்காலில் சென்றான் என்பதை கவனியுங்கள். அவன் 50 பேருக்கும் 100 பேருக்கும் 1000 பேருக்கும் தலைவர்களுமானவர்களிடத்தில் கலந்தாலோசித்தான். அவர்கள் எல்லோருமே ஒவ்வொருவராய் கலந்தாலோசிக்கப்பட்டனர். அது கர்த்தருடைய சித்தமாக இருந்தது என்பதை அறிந்ததினால் இதுவும் கர்த்தருடைய வார்த்தையாக இருந்தது போன்றே காணப்பட்டது. கர்த்தருடைய வார்த்தை சில நேரங்களில் நீங்கள் அதை அதனுடைய சரியான இடத்தில் பொருத்த வேண்டும், இல்லை என்றால் அது கர்த்தருடைய சித்தமாக இராது. புரிகின்றதா? இப்பொழுது அது ஆழமாக பதியட்டும். அப்பொழுதே நான் கூற முயற்சித்துக் கொண்டிருப்பது என்ன என்பதை குறித்த ஒரு பொதுவான கருத்தினை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். அங்கே இங்கிலாந்தில் நீங்கள் கண்டறிந்த நிலைமைகளுக்குள்ளாக சபையானது விழுந்து போக நான் விரும்பவில்லை. நீண்ட தலைமுடியுடன் முகத்தில் வர்ணம் தீட்டப்பட்ட ஆண்கள் மற்றும் தாறுமாறானவைகள், நமக்கு அது வேண்டாம். அது எவ்வளவு பக்தியாக தென்பட்டாலும் முக்கியமல்ல. எல்விஸ் பிரெஸ்லி எவ்வளவு பக்தியான பாடல்களை பாடினாலும் அவன் இன்னமும் ஒரு பிசாசாகவே இருக்கிறான். நான் நியாயாதிபதி அல்ல, ஆனாலும் அவர்களுடைய கணிகளினால் நீங்கள் அவர்களை அறிவீர்கள். புரிகின்றதா? அவன் ஒரு பெந்தகோஸ்தக்காரனாக இருக்கிறான், ஆயினும் அது எந்த வித்தியாசத்தையும் உண்டு பண்ணுகிறதில்லை. பாருங்கள், நீங்கள் யாராக இருக்கின்றீர்கள் என்பதை குறித்து உங்களுடைய கணிகளே சாட்சி பகர்கின்றன. ஆவியானவர் அவன் மீது வருவாரேயானால் அப்பொழுது அவனால் அந்நிய பாஷைகளில் பேச முடியும், அவனால் சத்தமிட முடியும், அவனால் யாதியஸ்தரை சுகப்படுத்த முடியும். அது ஒரு பொருட்டல்ல. இயேசுவோ அந்த நாளில் அநேகரின் இடத்தில் வந்து, கர்த்தாவே, நாங்கள் இதை செய்திருக்கவில்லையா, அதை செய்திருக்கவில்லையா என்று கூறுவார்கள். அப்பொழுது நான், அக்கிரம செய்யக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள், நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை என்பேன் என்று கூறினாரே. பார்த்தீர்களா? நாம் உண்மையான அசலான கிறிஸ்தவர்களாக இருக்க வேண்டும். அதற்கு நாம் செய்யக்கூடிய ஒரேபடி நித்திய ஜீவனை குறித்த இந்த கேள்வியை நாம் முகமுகமாய் சந்திப்பதே ஆகும். ஒரே ஒரு நித்திய ஜீவன் மாத்திரமே உண்டு, அது தேவனிடத்திலிருந்து வருகிறது. அதை பெற்றுக் கொள்ளப் போகும் ஒவ்வொரு சிருஷ்டியையும் அவர் முன்னியமித்து விட்டார். நீங்கள் உங்களுடைய தந்தைக்குள் ஒரு மரபணுவாக இருந்தது போலவே நீங்கள் தேவனுக்குள் ஒரு மரபணுவாக இருந்தீர்கள். நீங்கள் துவக்கத்திலேயே அவருடைய தன்மைகளில் ஒன்றாக இருந்தீர்கள், இல்லை என்றால் நீங்கள் அங்கு ஒருபோதும் இருந்திருக்கவே மாட்டீர்கள். உங்களுடைய தாயின் கர்ப்ப நிலத்தில் நீங்கள் வெளியே வந்தீர்கள். உங்களுடைய தந்தையார் உங்களை அறிந்திருக்கவில்லை, நீங்கள் அவருடைய அறையில் இருந்தீர்கள். உங்களுடைய தாயின் கர்ப்ப நிலத்தில் நீங்கள் தோன்றின போது அப்பொழுதே நீங்கள் ஒரு மானிட வர்க்கமாய் உங்களுடைய தகப்பனாரின் சாயலில் உருவாக்கப்படுகின்றீர்கள். இப்பொழுது உங்களால் அவரோடு ஐக்கியம் கொள்ள முடியும். அதே விதமாகவே நீங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக் கொண்டால் தேவனோடு ஐக்கியம் கொள்ள முடியும். உங்களுக்குள் வருகிற ஜீவன், இயற்கையான ஜீவன், சரீர பிரகாரமான ஜீவன் உங்களுடைய தகப்பனார் மூலமே வந்தது. அவ்வாறே நீங்கள் மறுபடியும் பிறக்கக்கூடிய ஒரே வழி, அது உங்களுடைய பரலோக பிதாவினிடத்திலிருந்து அவருடைய தன்மைகளிலிருந்து வர வேண்டிய ஒரே வழியாயிருக்கிறது. பிதாவானவர் எனக்கு கொடுத்திருக்கிற யாவும் இடத்தில் வரும். போகின்றதா? உங்களுடைய பெயர் உலக தோற்றத்திற்கு முன்னரே ஆட்டுக்குட்டியானவருடைய புத்தகத்தில் இடம்பெற்றிருந்தபடியால் நீங்கள் இங்கே இருக்கிறீர்கள். அது முற்றிலும் சரியே. நீங்கள் ஒரு மரபணுவாக, உங்களுடைய பரலோக பிதாவினத்தில் இருந்த ஒரு ஆவிக்குரிய மரபணுவாக, தேவனுடைய வார்த்தையின் ஒரு பாகமாக இருக்கிறீர்கள். அப்படியானால் நான் கூறியிருக்கிறது போன்றே நீங்கள் இயேசுவானவர் இங்கே இருந்த போதோ அவரோடு இருந்தீர்கள். ஏனென்றால் அவர் வார்த்தையாயிருந்தார். நீங்கள் அவரோடு பாடுபட்டீர்கள், அவரோடு மறித்தீர்கள், அவரோடு அடக்கமண்ணப்பட்டீர்கள், அவரோடு எழுந்தீர்கள். இப்பொழுதோ அவருக்குள்ளாக உன்னதங்களில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்களே. கவனியுங்கள், ஒவ்வொரு காரியமும் சரியாக இருந்ததென்றே தாவீது எண்ணினான். அவர் இந்த எல்லா ஜனங்களோடும் கலந்தாலோசித்தான். அவர்கள் ஒவ்வொருவரும் நடனமாடவும் சத்தமிடவும் கூச்சலிடவும் தொடங்கினர். அவர்கள் தங்களுடைய பக்திமயமான அசைவுகள் யாவற்றையுமே உடையவர்களாயிருந்தனர். ஆனால் அங்கே போவதும் தேவனுடைய வீட்டிற்கும் தேவனுடைய வார்த்தையை திரும்ப கொண்டு வருவதும் தேவனுடைய சித்தமில்லாததாயிருந்தது. ஆனால் நீங்கள் பாருங்கள், தேவன் எப்பொழுதுமே எல்லா காலங்களிலுமே ஒரே வழியினூடாகவே கிரியை செய்கிறார். அவருடைய முதலாவது தீர்மானமே அவருடைய ஒரே தீர்மானமாயிருக்கிறது. ஏனென்றால் அவருடைய தீர்மானங்களில் அவர் பரிபூர்ணமாயிருக்கிறார். அவர் முதலில் தம்முடைய ஊழியக்காரர்களாகிய தீர்க்கதரிசிகளுக்கு அதை வெளிப்படுத்தாமல் எந்த காரியத்தையுமே செய்கிறதில்லை. அது முற்றிலும் சரியே. அந்த விதமாகத்தான் நாம் ஜீவிக்கிற சபைக்காலமும் உள்ளது. எந்த சபையும் மெத்தோடிஸ்டோ, பாப்டிஸ்டோ, பெந்தேகோஸ்தேவோ அல்லது வேறேதாயினும் இந்த சபையை மனவாட்டிக்குள் நடத்தி செல்ல முடியாது. அது மல்கியா நான்கின் பதிலாக இருக்க வேண்டியதாக இருக்கும். ஏனென்றால் அந்த ஒரே வழியை வெளிப்படுத்த தேவன் ஒரு தீர்க்கதரிசியை வெளிப்படுத்த வேண்டும். நம்முடைய சபைகள் ஸ்தாபனம் உண்டாக்கிக் கொண்டு காரியத்தை குழப்பத்தில் ஆழ்த்திவிட்டு அவைகள் எப்பொழுதும் இருந்து வருகிற விதமாகவே இருந்து வருகின்றன. தேவன் எப்பொழுதுமே தீர்க்கதரிசிகளை அனுப்புகிறார். அங்கே தேசத்தில் தேவனுக்கு முன்பாக ஒரு ரூபகாரப்படுத்தப்பட்ட ஒரு தீர்க்கதரிசியாய் நாத்தான் நின்று கொண்டிருந்தான். ஆயினும் அவன் கலந்தாலோசிக்கப்படவில்லை. அவர்கள் அங்கே சென்று உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்தது ஒரு நேர்மையான மனிதனின் ஜீவனை எடுக்கவே காரணமாயிருந்தது. லேவியர்களின் தோள்களின் மேல் வைத்து அதை சுமந்து வருவதற்கு பதிலாக அவர்கள் அதை ஒரு வண்டியில் வைத்துக் கொண்டு வந்தனர். எல்லாமே குழப்பமாயிருந்தது. நீங்கள் பாருங்கள், நீங்கள் தேவனுடைய சித்தப்படி செல்லவில்லை என்றால், தேவன் நாம் செல்லும்படி அழைத்திருக்கிற வழியில் செல்லவில்லை என்றால், அவர்கள் எப்பொழுதுமே அதை குழப்பி அதனை ஏதோ ஒரு அமைப்பிலிருந்து, ஏதோ ஒரு ஸ்தாபனத்திலிருந்து, ஏதோ ஒரு செய்தியை ஏற்றுக்கொள்கிறார்கள். அவ்விதமே நீங்கள் செல்கிறீர்கள். புரிகின்றதா? அது எப்பொழுதுமே அந்த விதமாகவே செய்யப்பட்டு வருகிறது. அதே காரியம்தான் இந்த பையனுக்கும் நேருக்கு நேர் கொண்டு வரப்பட்டது. அவர் உள்ளே வருகிறான். அவர் ஒரு கால் பரிசேயர் அல்லது சதுசேயர் அல்லது அந்நாளின் மகத்தான ஏதோ ஒரு பிரிவில் ஒரு அங்கத்தினராக இருந்து வந்திருக்கலாம். அவன் தன்னால் இயன்ற அளவு பக்தி உள்ளவனாகவே இருந்தான். எனவே அவன், நான் சிறு வயது முதற்கொண்டே எனக்கு போதிக்கப்பட்டிருக்கிற இந்த கற்பனைகளை நான் கை கொண்டு வந்திருக்கிறேன் என்றான். இயேசு அதற்காக அவனை நேசித்தார். ஆனால் அவன் வழி நடத்தப்பட மறுத்தான். அவனுக்கு நித்திய ஜீவனை அளிக்கும்படியான உண்மையான இயேசு கிறிஸ்துவின் வழி நடத்துதலை ஏற்றுக்கொள்ள மறுத்தான். கவனியுங்கள், அவன் பெற்றிருந்ததை காட்டிலும் வித்தியாசமான ஏதோ ஒரு காரியம் இருந்தது என்பதை அவன் விசுவாசித்தான். இல்லை என்றால், நல்ல போதகரே, நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஒருபோதும் கேட்டிருந்திருக்கவே மாட்டான். பாருங்கள், அவன் தானாகவே ஏதோ ஒன்றை செய்ய விரும்பினான். அந்த விதமாகவே நாமும் செய்கிறோம். நாமும் நாமாகவே ஏதோ ஒரு காரியத்தை செய்ய விரும்புகிறோம். தேவனுடைய ஈவு ஒரு இலவச ஈவாக இருக்கிறது. தேவனை உங்களுக்கு அளித்திருக்கிறார். நீங்கள் அதற்காக எந்த ஒரு காரியத்தையும் செய்ய வேண்டியதில்லை. அவர் அதை உங்களுக்கு நியமித்தார். நீங்கள் அதை பெற்றுக் கொள்ளப் போகிறீர்கள். புரிகின்றதா? கவனியுங்கள், அது அங்கிருந்தது என்பதை அவன் அறிந்திருந்தான். அவன் அதில் விசுவாசம் கொண்டான். அதை விரும்பினான். ஆனால் அவன் அதை எப்படி பெற்றுக் கொள்ள வேண்டியதாக இருந்தது என்னும் நிலைக்கு அவன் கொண்டு வரப்பட்ட போதோ அது அவனுடைய சடங்காச்சாரங்களிலிருந்து வித்தியாசப்பட்டிருந்தது. அது வித்தியாசமாயிருந்தது. அவனால் தன்னுடைய பணத்தை வைத்துக் கொண்டு அவன் சேர்ந்திருந்த சபையில் அங்கத்தினனாய் இருக்க முடிந்தது. ஆனால் இயேசு அதை அறிந்திருந்தார். அவன் இந்த பணத்தை சேமித்து வைத்திருந்தார் என்பதை அவர் அறிந்திருந்தார். எனவே அவர், போய் உனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அதை தரித்திரருக்கு கொடு, பின்னர் வந்து உன்னுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா, அப்பொழுது உனக்கு பரலோகத்திலே பொக்கிஷம் உண்டாயிருக்கும் என்றார். ஆனால் அவனால் அதை செய்ய முடியவில்லை. அவனுடைய வாலிப நாட்களில் அவனுக்கு இருந்த மற்ற தலைவர்கள் அவன் மீது அதிக செல்வாக்கு கொண்டிருந்தனர். அவன் தேவன் அருளின வழியாயிருந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள மறுத்தான். அவர் ஒருவரே நித்திய ஜீவனை உடையவராயிருந்தார். அந்த ஒருவரே அதை உங்களுக்கு அளிக்க முடியும். சபையானது உங்களுக்கு நித்திய ஜீவனை அளிக்க முடியாது. உங்களுடைய அண்டை விட்டாரும் உங்களுக்கு நித்திய ஜீவனை அளிக்க முடியாது. உங்களுடைய போதகரும் உங்களுக்கு நித்திய ஜீவனை அளிக்க முடியாது. உங்களுடைய ஆசாரியரும் உங்களுக்கு நித்திய ஜீவனை அளிக்க முடியாது. உங்களுடைய பிரமாணம் உங்களுக்கு நித்திய ஜீவனை அளிக்க முடியாது. இயேசு கிறிஸ்து மாத்திரமே உங்களுக்கு நித்திய ஜீவனை அளிக்க முடியும். நீங்கள் எவ்வளவு நல்லவர்களாக இருந்தாலும், நீங்கள் என்ன காரியத்தை செய்வதை விட்டுவிட்டாலும், நீங்கள் எதை செய்ய துவங்கினாலும் கவலை இல்லை. ஆனால் நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் நபரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் அதை செய்யும் போது அவர் வார்த்தையாக இருப்பதால் அப்பொழுது உங்களுடைய ஜீவியம் வார்த்தையில் சரியாக பொருந்தி நீங்கள் ஜீவித்துக் கொண்டிருக்கிற இந்த காலத்திற்கு தன்னை வெளிப்படுத்துகிறது. நோவா தன்னுடைய காலத்தில் வார்த்தை வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக அதை செய்ய வேண்டியவனாயிருந்தான். இப்பொழுது மோசே வந்து நோவா என்ன செய்தான் என்பதை நாம் அறிவோம். எனவே நாம் நோவாவினுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்வோம். நாம் நோவா செய்த விதமாகவே அதை அப்படியே செய்வோம். நாம் ஒரு பேழையை கட்டி நைல் நதியில் மிதக்கப்பட்டு எகிப்து விட்டு செல்வோம் என்று கூறியிருந்தால் என்னவாகும்? ஏன் அது கிரியை செய்திருந்திருக்காது? பாருங்கள், அது வேறொரு காலமாயிருந்தது. இயேசுவானவர் மோசேயினுடைய செய்தியோடு வந்திருக்க முடியாது. லூத்தர் கத்தோலிக்க செய்தியோடு வந்திருக்க முடியாது. வெஸ்லி லூத்தருடைய செய்தியோடு வந்திருக்க முடியாது. பெந்தேகோஸ்தேயினர் வெஸ்லியினுடைய செய்தியோடு வந்திருக்க முடியாது. மனவாட்டி பெந்தேகோஸ்தே ஸ்தாபனத்தில் உருவாக முடியாது. அது அவளை உருவாக்க முடியாது. அது முற்றிலும் சரியே. அவள் ஸ்தாபனம் உண்டாக்கிக் கொண்டு இங்கிருந்து சென்று மற்றவர்களை போன்றே அங்கே அமர்ந்திருக்கிறாள். அது ஒரு பதறாய் இருக்கிறது. ஜீவன் தண்டின் மூலமாய் வருவது போன்றே ஆகும். புரிகின்றதா? அந்த எழுத்தாளன் அன்றிரவு நான் கூறினது போன்றே அந்த எழுத்தாளன் இந்த புத்தகத்தில் எழுதியுள்ளான். என்னை மிகவும் பயங்கரமாக குற்றப்படுத்தியுள்ளார் என்ற காரணத்தினால் அல்ல, ஒரு பிசாசு அப்படிப்பட்ட ஒரு காரியம் இருந்திருந்தால் என்று கூறியுள்ளார். அவருக்கு தேவன் பேரில் விசுவாசம் இல்லை என்று அவர் கூறினார். மேலும் அவர் ஆதி காலங்களில் இரத்த சாட்சிகள் மறித்த போது தன்னுடைய கரங்களை கட்டிக்கொண்டு பார்த்துக் கொண்டிருக்க முடிந்த ஒரு தேவன் சிவந்த சமுத்திரத்தை பிளக்க வல்லமை உள்ளவராக இருந்ததாக உரிமை கோரி, அதே சமயத்தில் ஸ்திரீகளும் பிள்ளைகளும் சிங்கங்களால் சின்னாபின்னமாக பீருண்டு போக அனுமதித்து அவர் ஒரு அன்பின் தேவனாக இருந்ததாகவும் கூறியுள்ளாரே. எனவே அப்படிப்பட்ட ஒரு சிருஷ்டியே கிடையாது என்று கூறியுள்ளார். பாருங்கள், அந்த நபர் வார்த்தையின் ஆவியின் ஏவுதலை பெறாதபடியால் அதை காண தவறுகிறான். மணவாளராகிய முதல் கோதுமை மணியானது பூமியில் விழுந்து மீண்டும் எட வேண்டியதாக இருந்தது. எனவே பெந்தேகோஸ்தே நாளில் பிறந்த முதல் மணவாட்டியும் மற்ற விதையை போன்றே இருளின் காலங்களினூடாக அடக்கம் பண்ணப்பட வேண்டியதாக இருந்தது. அவர்கள் மறிக்க வேண்டியவர்களாக இருந்தனர். அவர்கள் அதை செய்ய வேண்டும். ஆனால் அது லூத்தரின் காலத்தில் முதலாம் சீர்திருத்தத்தின் போது மீண்டும் முளைக்க துவங்கிறது. அது பூமிக்கடியில் சென்ற வித்தை போன்றிருக்கவில்லை, ஆயினும் அது அந்நாளின் வெளிச்சமாயிருந்தது. அந்த தண்டிலிருந்த ஜீவன் வெஸ்லியின் காலத்தில் மகரந்த பொடிக்குள் சென்றது. அந்த மகரந்த பொடியிலிருந்து பெந்தேகோஸ்தேயரின் காலத்தில் பதருக்குள் சென்றது. நீங்கள் அதை கோதுமைக்குள் காணும் போது, அது கோதுமை மணியாக வரும்போது, கோதுமையை பயிரிடுகின்ற ஒரு மனிதன் அவன் போய் அங்குள்ள அந்த கோதுமை பதரை காணும் போது அது முற்றிலுமாக ஒரு கோதுமை மணியை போன்றே காணப்படுகிறது. ஆனால் நீங்கள் ஒரு இடிக்கு முள்ளால் அந்த கோதுமை மணியை எடுத்து திறந்து பார்த்தால் அதில் கோதுமை மணியே இல்லாதிருக்கும். அது வெறுமன ஒரு பதராக இருக்கிறது. அப்படியானால் என்ன, அது கோதுமை மணியை பிடித்துக் கொள்ள அங்கே உருவாக்கப்படுகின்றது. புரிகின்றதா? அதன் பின்னர் முதலாவது காரியம் உங்களுக்கு தெரியுமா? ஜீவன் தண்டை விட்டு மகரந்த பொடிக்குள்ளாக செல்கிறது. பின்னர் மகரந்த பொடியை விட்டு பதறைக்குள்ளாக செல்கிறது. அதன் பின்னர் அது பதறை விட்டு கோதுமை மணிக்குள்ளாக செல்கிறது. அதை குறித்த மூன்று பருவங்கள் பாருங்கள். மூன்று கட்டங்களுக்கு பிறகே கோதுமை உருவாகிறது. லூத்தர், வெஸ்லி, பெந்தேகோஸ்தே, முற்றிலும் சரியே. பாருங்கள், சந்தேகமே இல்லை. நீங்கள் இயற்கையை தடுக்கவே முடியாது. இப்பொழுது பாருங்கள், தேவரிடத்திலிருந்து அனுப்பப்பட்ட ஒரு செய்தி புறப்பட்டு சென்று மூன்று வருடங்கள் கடித்தவுடனே அவர்கள் ஒவ்வொரு முறையும் ஸ்தாபனம் உண்டாக்குகின்றனர். இதுவோ 20 வருட காலமாக இருந்து வருகிறது. இது ஸ்தாபனமாகவில்லை, இது ஸ்தாபனமாகாது. புரிகின்றதா? இப்பொழுது பதரானது விலகிச் சென்று கோதுமை மணியானது சூரியனை போன்று குமாரனுக்கு முன்பாக முதிர்ச்சி அடையும்படி கடத்தப்படுவதற்கு தருணம் அளிக்கப்பட வேண்டியதாயிருக்கிறது. செய்தியானது மீண்டும் சபைக்குள்ளாக திரும்பி வந்து பூமிக்கடியில் முதலாவதாக சென்ற மூலவித்தை போன்று இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை உருவாக்குகிறது. இப்பொழுது நித்திய ஜீவனை பாருங்கள். இங்கே ஜீவனை முன்னர் தண்டு சுமந்து சென்றிருந்தது, நிச்சயமாகவே அது சுமந்திருந்தது. ஆனால் நீங்கள் பாருங்கள், அது தண்டான போது, அது ஸ்தாபனமான போது முடிவுற்றது. அந்த ஜீவன் வெஸ்லிக்குள்ளாக சென்றது, அங்கிருந்து வெளியேறி உள்ளே சென்றது. அவைகள் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொன்றையும் பாருங்கள், ஒரு பெரிய கதிர், அது கோதுமை பணியை போல காணப்படவில்லை. ஆனால் அந்த சிறு மகரந்த பொடிகள் தோன்றின உடனே அந்த மகரந்த பொடிகளோ அது கோதுமை மணியை போல காணப்படுகிறது. அது அந்த 12 வருகிற போது அது ஏறக்குறைய அங்குள்ளது போன்றே இருக்கிறது. இயேசுவானவர் கடைசி நாட்களில் மத்தேயு 24:24 அவை இரண்டும் மிகவும் நெருக்கமாக இருக்கும் என்றும், கூடுமானால் அது தெரிந்து கொள்ளப்பட்ட முன்குறிக்கப்பட்ட மரபணுக்களையும் வஞ்சிக்கும் என்று கூறவில்லையா? ஏறக்குறைய உண்மையான காரியத்தை போன்றே காணப்படும். பாருங்கள், ஆகையால் கடைசி நாட்களில் தான் இப்பொழுது நீங்கள் பாருங்கள், இப்பொழுது அது கோதுமையின் நேரமாயிருக்கிறது. இது அறுப்பு நேரத்தை அடைந்து கொண்டிருக்கிறது. இது லூத்தருடைய காலம் அல்ல, இது பெந்தேகோஸ்தே காலமும் அல்ல, இது மணவாட்டி காலமாயிருக்கிறது. மோசே ஒரு தேசத்திலிருந்து மற்றொரு தேசத்திற்கு அழைத்தது போல கிறிஸ்து இன்றைக்கு ஒரு சபையிலிருந்து மற்றொரு சபைக்கு அழைத்துக் கொண்டிருக்கிறார். நீங்கள் பாருங்கள், அதே காரியத்தின் மாதிரியில் கிறிஸ்து அவர்களை மகிமையுள்ள நித்திய வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு கொண்டு செல்கிறார். இப்பொழுது அழைத்துக் கொண்டிருக்கும் அந்த நபராகிய கிறிஸ்துவை ஏற்க மறுப்பது, நீ ஒரு பெந்தேகோஸ்தேக்காரனாய், மெத்தோடிஸ்டாய், லூதராய், நீ யாராயிருந்தாலும் கவலை இல்லை, நீங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். இந்த காலம் அவர்களுக்கு விரோதமாக ஒன்றுமில்லை, இல்லவே இல்லை. ஆனால் அவர்கள் அந்த காலத்தில் ஏற்றுக்கொண்டது போல இப்பொழுது இந்த காலத்தில் வார்த்தையாயிருக்கிற கிறிஸ்து என்னும் நபரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். எபிரேயர் 13:8 பாருங்கள், நீங்கள் நித்திய ஜீவனாகிய அந்த நபரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்பொழுது லூத்தர் பெற்றிருந்த ஜீவன் நீதிமானாக்கப்படுதலாய் இருந்தது. வெஸ்லி அதனோடு கூட பரிசுத்தமாகுதலை உடையவராயிருந்தார். பெந்தேகோஸ்தேயினர் வரங்கள் திரும்ப அளிக்கப்படுதலை அதில் மீண்டுமாக பெற்றிருந்து அதை கூட்டினர். ஆனால் நீங்கள் பாருங்கள், இப்பொழுதோ அது சரீரத்தின் நிறைவை உண்டாக்கிக் கொண்டிருக்கிறது. அதனுடைய மூன்று கட்டங்கள். இப்பொழுது உயிர்த்தெழுதல் உண்டாகிற போது லூத்தரன்களுக்குள் ஜீவித்த ஜீவனானது புறப்பட்டு சென்றது. மெத்தோடிஸ்டுகளுக்குள் ஜீவித்த ஜீவன் வெளியே சென்றது. பெந்தேகோஸ்தையினருக்குள் சென்ற ஜீவன் இயேசு கிறிஸ்துவிற்கு முன்பாக மனவாட்டியின் சரீரமாக பூமியிலிருந்து எடுத்துக் கொள்ளப்படும். தேவனுக்கு மகிமை. ஓ, இது உணர்ச்சி வசப்படுத்திக் கொண்டிருக்கிறதே, இது சத்தியமாயிருக்கிறதே. நாம் ஒரு மூலையை திருப்பி இருக்கிறோம். நாம் பரலோகத்தை நோக்கி பார்த்துக் கொண்டு வருகைக்காக காத்திருக்கிறோம். நாம் கூறுவது போல கூர்நுனி கோபுரத்தின் தலைக்கல் திரும்பவும் அவருடைய வருகையை எதிர்நோக்கியுள்ளோம். சபையானது சீக்கிரத்தில் உயிர்த்தெழ வேண்டும். நாம் ஆயத்தமாக வேண்டும். நீங்கள் ஆயத்தமாக கூடிய ஒரே வழி, நான் அசம்பிளிஸை சேர்ந்தவன், நான் ஒருத்துவத்தை இருத்துவத்தை சேர்ந்தவன் என்று கூறுவதல்ல. அல்லது அது என்னவாக இருந்தாலும் சரி, அங்கே அவர்கள் எல்லோரும் நான் தேவனுடைய சபையை சேர்ந்தவன் என்று கூறுவதனால் அல்ல, அது ஒரு காரியத்தையும் பொருட்படுத்துகிறதில்லை. எங்கள் பிதாக்கள் சத்தமிட்டனர், நடனமாடினர், அது முழு பரிபூர்ணமாக இருந்தது, அது அவர்களுடைய நாளாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு நீங்கள் அவர்கள் ஏற்படுத்தின ஸ்தாபனத்தோடு நிற்க எதிர்கொண்டு வரப்பட்டிருக்கவில்லை, ஆனால் ஜீவனாய் சென்று கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவோடு நிற்கவே எதிர்கொண்டு வரப்பட்டிருக்கிறீர்கள். இந்த வாலிபனவர் அதே காரியத்தை செய்திருந்தான். மோசே அந்த கற்பனைகளை எழுதினான். ஆனால் நீங்கள் பாருங்கள், தம்முடைய தீர்க்கதரிசியின் மூலமாக கற்பனையை எழுதின அதே தேவன், நான் என்னைப் போல ஒரு தீர்க்கதரிசியை எழும்ப பண்ணுவேன் என்ற நாள் வரும் என்ற அதே காரியத்தையும் தீர்க்க தரிசனமாக உரைத்திருந்தார். அவருக்கு செவிகொடாத யாவரும் அறுப்புண்டு போவார்கள் என்றும் தீர்க்க தரிசனம் உரைத்திருந்தார். ஸ்தாபன மகரந்த பொடியிலும் பதரிலும் இருந்து அவர்கள் ஜீவனுக்குள்ளாக செல்ல வேண்டும். இன்றைக்கோ நான் பெந்தேகோஸ்தேக்காரன், நான் இதை சேர்ந்தவன், நான் அதை சேர்ந்தவன் என்று கூறாதீர்கள். அது ஒன்றையுமே பொருட்படுத்துகிறதில்லை. நீங்கள் நித்திய ஜீவனும் நபராகிய கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது நம் ஒவ்வொருவரையும் எதிர்க்கு எதிர் சந்திக்கிறதே, அதை மறந்து விடாதீர்கள். மற்ற தலைவர்கள் நீங்கள் பாருங்கள், அவர்கள் அவனை அப்படியாய் பற்றிக் கொண்டிருந்தனர். அவர்களுடைய ஜனங்களோ, நாங்கள் இதை சேர்ந்தவர்கள், நாங்கள் அதை சேர்ந்தவர்கள் என்று கூற கற்பிக்கப்பட்டு அவனை அந்த விதமாய் பற்றிக் கொண்டிருந்தனர். ஆனால் நித்திய ஜீவனின் வழிநடத்துதலை புறக்கணிப்பது என்ன ஒரு மரணத்துக்கு இதுவான காரியமாயிருக்கிறது! இப்பொழுது இன்றிரவு ஜீவனானது பிரசன்னமாய் உள்ளது, அது உண்மை. பரிசுத்த ஆவியானவர் இங்கிருக்கிறார். கிறிஸ்துவானவர் ஆவியின் ரூபத்தில் இருக்கிறார். அவருடைய ஆவி அபிஷேகம் இங்கே இருக்கிறது. இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். நான் உலகத்தின் முடிவு பரியந்தம் உங்களோடும் உங்களுக்குள்ளும் இருப்பேன். இயேசுவானவர் மாத்திரமே உங்களை இந்த நித்திய ஜீவனுக்கு வழிநடத்த முடியும். எந்த சபையும், எந்த ஸ்தாபனமும், எந்த பிரசங்கியும், எந்த ஆசாரியனும், வேறு எதுவுமே உங்களை அதற்கு வழிநடத்த முடியாது. நீங்கள் அவரால் வழிநடத்தப்பட வேண்டும். உங்களை வழிநடத்தக்கூடிய ஒருவர் அவரே. அவர் வார்த்தையாயிருக்கிற தம்மிலிருந்து உங்களை புறம்பே வழிநடத்துவார் என்று உங்களால் கற்பனை செய்து பார்க்க முடிகிறதா? அவர் வார்த்தையாயிருப்பாரேயானால் நீங்கள் அவருடைய ஒரு பாகமாக இருக்கிறீர்கள். நீங்கள் வார்த்தையின் ஒரு பாகமாக இருக்க மாட்டீர்களா? வார்த்தையாயிருக்கிற தேவன் இன்றைக்கு ரட்சிப்பின் தண்ணீரை ஊற்றி தம்மை இன்றைக்கு அடையாளம் கண்டுகொள்ள விரும்புகிறார். அப்போஸ்தலர்கள் அவரை அடையாளம் கண்டுகொண்டது போல, லூத்தரை போல, வெஸ்லியை போல, அந்நாட்களில் ஜனங்கள் அவரை அடையாளம் கண்டுகொண்டது போல அடையாளம் கண்டுகொள்ள விரும்புகிறார். இது மற்றொரு காலமாக இருக்கிறது. இது வார்த்தையாயிற்றே. வார்த்தை கூறின இந்த காரியங்கள் இப்பொழுது சம்பவிக்கிறதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோமே. அவைகள் இந்த வேளையில் சம்பவிக்கும்படி முன்னுரைக்கப்பட்டிருக்கின்றன. ஆகையால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவரே உங்களை நித்திய ஜீவனுக்கு வழிநடத்தட்டும். இந்த வாலிபனவர் அவன் சாதித்திருந்த போதிலும் அவன் எல்லா நல்ல காரியங்களையும் அடைந்திருந்தான். பள்ளியில் அருமையானவனாக இருந்து வந்தான். ஒரு நல்ல பையன் என்பதில் சந்தேகமே இல்லை. அவன் நல்லவனாகவே இருந்து வந்தான். ஒரு உண்மையான தகப்பனுக்கு வியாபாரத்தில் தன்னுடைய தகப்பனாருக்கு செவி கொடுத்து ஒரு நல்ல பையனாக இருந்து வந்தான். அவனுடைய பெற்றோருக்கு நல்லவனாக இருந்தான். அவன் தன்னுடைய ஆசாரியனுக்கு விசுவாசம் உள்ளவனாக இருந்து வந்தான். அவன் தன்னுடைய சபைக்கு விசுவாசம் உள்ளவனாக இருந்து வந்தான். அவன் தேவனுடைய கற்பனைகளுக்கு உத்தமமாயிருந்தான். ஆனால் அவன் மகத்தான காரியத்தை இழந்திருந்தான். அவன் நித்திய ஜீவனாகிய இயேசு கிறிஸ்துவின் வழிநடத்துதலை நிராகரித்த போது மற்றவைகள் அவருக்கு ஒன்றுமற்றதாகிவிட்டது. கவனியுங்கள், இந்த வழிநடத்துதல் இன்றைக்கு நம் ஒவ்வொருவரையும் சந்திக்கிறது. அந்த வாலிபரை சந்தித்த அதே காரியம் நம்மை சந்திக்கிறது. நாம் எவ்வளவு பக்தி உள்ளவர்களாக இருக்கிறோம் என்பது ஒரு பொருட்டல்ல. நீங்கள் கத்தோலிக்கராக இருக்கலாம், நீங்கள் பாப்டிஸ்டாய் மெத்தோடிஸ்டாக இருக்கலாம், அல்லது நீங்கள் பெந்தேகோஸ்தேக்காரராக இருக்கலாம், அல்லது நீங்கள் யாராய் வேண்டுமானாலும் இருக்கலாம். இந்த அதே காரியம் உங்களை இன்றிரவு சந்திக்கிறது. நித்திய ஜீவன், அதாவது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுதல். நமக்கு இந்த தருணம் அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வாலிபன் சந்தித்ததை போன்ற காரியத்தை நாம் சில நேரத்தில் ஜீவியத்தில் சந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஏனென்றால் நீங்கள் அழிவுக்குரியவர்களாக இருக்கிறீர்கள். உங்களுக்கு தெரிந்து கொள்வதற்கான தருணம் அளிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு ஒரு தெரிந்து கொள்ளுதல் உண்டு. நீங்கள் தெரிந்து கொள்ளும்படியாய் தேவனதை ஏற்படுத்தினார். அவர் ஆதாமும் ஏவாளும் தெரிந்து கொள்ளும்படியாக அவர்களுக்கு சுயாதீன செயல் உரிமையை வைத்தார். அப்பொழுது அவர்கள் தவறான தெரிந்து கொள்ளுதலை செய்தனர். பாருங்கள், அவர் அவர்களுக்கு செய்ததை காட்டிலும் உங்களுக்கு அதிகமாக செய்ய முடியாது. எனவே நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய அல்லது புறக்கணிக்கக்கூடிய அதே காரியத்தை அவர் உங்களுக்கு வைக்க வேண்டும். உங்களுக்கு ஒரு தருணம் உண்டு, நாம் அவர்களில் சிலரை பார்ப்போமாக. நீ ஒரு வாலிபராய் இருக்கிறபடியால் நீ கல்வி கற்கப் போகிறாயா அல்லது இல்லையா என்ற ஒரு தருணம் உனக்கு உண்டு. உங்களுக்கு அந்த தருணம் உண்டு. நீங்களோ அதை வேண்டாம் என்று கூறக்கூடும். நீங்கள் அதை மறுத்துவிட முடியும். உங்களுடைய நடத்தையை குறித்த ஒரு தருணம் உனக்கு உண்டு. நான் இங்கு சற்று புண்படுத்தப் போகிறேன், புரிகின்றதா? நீங்கள் வெளியே போய் உங்களுடைய தலைமுடியை வளர்த்து ஒரு பீட்டல் என்ற நவீன பாடர் குடும்பினரை போன்றோ அல்லது இந்த ஒரு சில அறிவிலிகளை போன்றோ இருக்கலாம். ஸ்திரீகளாகி நீங்கள் ஒரு நாணமுள்ள மாண்ட வர்க்கமாக அல்லது நாம் அங்கே வெளியில் காண்கிற இந்த பயங்கரமான வினோதமான முறையில் தோற்றமளிக்கும் சிருஷ்டிகளில் ஒன்றாக காணப்படக்கூடும். அந்த நீல நிற கண்களை கொண்ட பையன்களை போல இருக்கக்கூடும். வினோதமான சிகை அலங்காரம் மற்றும் மற்ற காரியங்களை உடையவர்களாக இருக்கலாம். அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு முழுவதும் விரோதமாக இருக்கிறார்கள். அது தேவனுடைய வார்த்தைக்கு முற்றிலும் முரண்பாடாக இருக்கிறது. அவர்களுடைய ஜபங்களும் கூட ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அது உண்மையாயிருக்கிறது, முற்றிலும் சரியே. அதைத்தான் வேதம் கூறினது. ஆனால் சபையே, உனக்கு என்ன நேர்ந்திருக்கிறது? நீ அதிகமாக தொலைக்காட்சியையும் உலகத்தின் அதிகமான காரியங்களையும் கண்டிருக்கிறாயே. உன்னுடைய பழைய ஆதாமின் சுவாபம் அதற்கு மிதந்து செல்லவும் மற்றவர்களை போன்று செயல்படவும் அது மிகவும் எளிதாக இருக்கிறது. நான் இதை மீண்டும் திருப்பி கூறுவேனாக. மோசேயின் நாட்களில் பாவ நிவர்த்திக்கான பலியில் மோசே இஸ்ரவேல் புத்திரரை வெளியே கொண்டு வந்த போது அங்கே ஏழு நாளளவும் ஜனங்களுக்குள்ளே புளித்தமா காணப்படக்கூடாதாயிருந்தது. அதை எவருமே அறிவர். யாத்ராகமத்தில் ஏழு நாளளவும் உங்களுடைய பாளையத்தில் புளித்தமா காணப்படலாகாது என்று கூறப்பட்டது. அந்த ஏழு நாட்களும் ஏழு சபை காலங்களையே முழுமையாக சுட்டிக்காட்டுகின்றன, புரிகின்றதா? புளித்தமாவே கூடாது. இப்பொழுது அது என்ன? எந்த கோட்பாடும் இருக்கக்கூடாது, எந்த உலக காரியமும் இருக்கக்கூடாது. இயேசு, நீங்கள் உலகத்திலும் அல்லது உலகத்தின் காரியங்களிலும் அன்பு கூர்ந்தால் தேவனுடைய அன்பு உள்ளத்தில் இல்லை என்றார், புரிகின்றதா? நாமோ அதை கலக்க முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம். உங்களால் அதை செய்ய முடியாதே. நீங்கள் விசுவாசிக்கும்படியான ஒரு காரியத்துக்கு வந்தாக வேண்டும். நீங்கள் ஒன்று தேவனை விசுவாசிக்கப் போவதாக இருக்க வேண்டும், அல்லது நீங்கள் உங்களுடைய சபையை விசுவாசிக்கப் போவதாக இருக்க வேண்டும், அல்லது நீங்கள் உலகத்தை விசுவாசிக்கப் போவதாக இருக்க வேண்டும். உங்களால் அதை ஒன்றாக கலக்க முடியாது. நீங்கள் முன்பு செய்த அந்த மற்றொரு சபையின் பழைய காரியங்களை அவைகளை நீங்கள் பற்றிக் கொண்டிருக்க முடியாது. நீங்கள் இந்த வேலைக்கான செய்தியை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் மீதமாய் விடப்பட்டிருந்ததை அடுத்த நாள் காலை வரை வைக்காமல், இதை மற்றொரு காலத்திற்கு கொண்டு செல்லும்படி வைக்காமல், அதை அக்கினியால் சுட்டறியுங்கள், அதை அழித்து போடுங்கள் என்றார். அந்த காலத்தில் தான் நீங்கள் ஜீவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இக்காலத்தின் செய்தியானது வேத வாக்கியங்களில் இருந்து எடுத்துரைக்கப்பட்டு தேவன் இவ்வண்ணமாய் செய்து கொண்டிருக்கிறார் என்று தேவனால் நிரூபிக்கப்பட்டு ரூபகாரப்படுத்தப்பட வேண்டியதாக இருக்கிறது. ஆகையால் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லது அதை புறக்கணிக்க வேண்டும். அதுவே நித்திய ஜீவனாய் பரிசுத்த ஆவியின் வழிநடத்துதலாய் அவருடைய சபையை வழிநடத்துகிறதா இருக்கிறது. நாம் அதன் பேரிலேயே நீண்ட நேரம் தரித்திருக்க கூடும், ஆனால் கடந்து செல்வோமாக. அப்படியே சற்று நகர்ந்து செல்வோமாக. உங்களுடைய நடத்தையின் தெரிந்து கொள்ளுதல், உங்களால் இப்பொழுது இதை கலக்க முடியாது. நீங்கள் ஒன்று தேவனுக்காக இருக்க வேண்டும் அல்லது தேவனுக்கு எதிராக இருக்க வேண்டும். உங்களுடைய வெளிப்புற முகபாவங்கள் சரியாக உட்புறத்தில் என்ன இருக்கிறது என்பதை காட்டுகிறது, புரிகின்றதா? உங்களில் அநேகர் நான் பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்றுவிட்டேன், நான் பரலோகத்திற்கு செல்ல போகிறேன் என்று நினைக்கிறீர்கள். அது நீங்கள் பரலோகத்திற்கு செல்ல போகிறீர்கள் என்பதற்கு ஒரு அர்த்தமும் இல்லை. இல்லையா, நீங்கள் உங்கள் ஜீவியத்தில் ஒவ்வொரு மணி நேரமும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ள முடிந்து அதே சமயத்தில் இழக்கப்பட்டவர்களாய் நரகத்திற்கு செல்ல முடியும். வேதம் அவ்வண்ணமாக கூறுகிறது. அது முற்றிலும் சரியே. இங்கே பாருங்கள், நீ ஒரு வெளிப்புற நபராயிருக்கிறாய். நீ வெளிப்புற சரீரத்துடன் தொடர்பு கொள்கிற ஐந்து புலன்களை கொண்டிருக்கிறாய். தேவன் உங்களுக்கு ஐம்புலன்களை கொடுத்தார். அவருடன் தொடர்பு கொள்வதற்கல்ல, உங்களுடைய பூமிக்குரிய வீட்டுடன் தொடர்பு கொள்ளவே. அதாவது பார்த்தல், ருசித்தல், உணர்தல், முகர்தல் மற்றும் கேட்டல். அதன் பின்னர் அதனுடைய உட்புறத்தில் நீங்கள் ஒரு ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். அது ஐந்து வடிகால்களை கொண்டதாக இருக்கிறது. அதாவது மனசாட்சி, அன்பு போன்றவையாகும். ஐந்து வடிகால்களின் மூலம் நீங்கள் ஆவி உலகோடு தொடர்பு கொள்கிறீர்கள், உங்கள் ஆவியோடு தொடர்பு கொள்கிறீர்கள். உங்களுடைய சரீரம் சரீர பிரகாரமாக தொடர்பு கொள்கிறது, உங்களுடைய ஆவி ஆவிக்குரிய பிரகாரமாக தொடர்பு கொள்கிறது. ஆனால் அதன் உட்புறத்தில் நீங்கள் ஒரு ஆத்மாவை பெற்றிருக்கிறீர்கள். அந்த ஆத்மா தேவனிடத்திலிருந்து வந்த அந்த மரபணுவாயிருக்கிறது. ஒரு குழந்தை அதனுடைய தாயின் கர்ப்பத்தில் உருவானது போன்றே குழந்தையானது அந்த சிறு உயிரணுவின் மூலம் தாயினுடைய கர்ப்பத்திற்கு வருகின்ற போது அது முட்டைக்குள் ஊர்ந்து செல்கிறது. அது ஒன்று ஒரு மானிட மரபணுவிலிருந்தும், அடுத்து ஒரு நாயின் உயிரணுவிலிருந்தும், அதற்கடுத்து ஒரு பூனையின் உயிரணுவிலிருந்தும் அடுத்து ஒரு குதிரையின் உயிரணுவிலிருந்தும் வருகிறதில்லை. அவை யாவுமே மானிட மரபணுக்களாகவே இருக்கின்றன. ஏனென்றால் அது மூல மானிட மரபணுவிலிருந்து உருவாகிக் கொண்டிருக்கிறது. அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டு நித்திய ஜீவனுக்கென்று முன்குறிக்கப்பட்ட ஒரு மனிதன் தேவனுடைய வார்த்தைகளால் மீண்டும் பிறந்திருக்கின்ற போது அது தேவனுடைய வார்த்தையின் மேல் வார்த்தையாய் வார்த்தையாய் வார்த்தையாகவே இருக்கும். ஒன்று ஸ்தாபன கோட்பாடாயும் அதன் பின் மற்றொன்று வார்த்தையாய் அதன் பின் மற்றொன்று ஒரு கோட்பாடாய் இருக்காது. அது கிரியையும் செய்யாது. நீங்கள் அதில் அந்த புளித்தமாவை உடையவர்களாய் இருக்க முடியாதே. ஒரே ஒரு நித்திய ஜீவன், அது வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்துவே. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணினார். நண்பர்களே, நீங்கள் என்னுடைய பிள்ளைகளை போஷிக்கிறீர்கள். நீங்கள் என்னை இச்செய்தியை கொண்டு செல்லும்படி உலகத்தின் பல்வேறு பாகங்களுக்கு அனுப்புகிறீர்கள். எனவே நான் உங்களோடு உத்தமமாயிருக்க வேண்டும். நான் பார்த்துக் கொண்டிருக்கிறதை நீங்கள் காணாதிருக்கலாம். அதைத்தான் நான் உங்களுக்கு இங்கு சொல்ல முயற்சிக்கிறேன். இது நான் ஜனங்களை நேசிக்கவில்லை என்ற காரணத்தினால் அல்ல, இது நான் ஜனங்களை நேசிக்கின்ற காரணத்தினாலேயாகும். திருத்துவதற்காகவே. சபையானது நடுவி தூரமாய் சென்று நான் இதை செய்தேன், நான் அதை செய்தேன் என்று கூறுவதை நான் காணும் போது சபையையே சுற்றுமுற்றும் நோக்கி பார்க்கையில் அது கிரியை செய்யாது. ஆகையால் இங்கே வேதாகமத்தில் நோக்கி பாருங்கள். அது முடிவு மட்டும் அந்த விதமாய் இருக்க வேண்டும் என்பதையே நாம் காண்கிறோம். அந்த விதவெதுப்பான லவோதிக்கியா சபைக்காலம் இயேசுவை வார்த்தையை வெளியே தள்ளிவிட்டது. அவர் ஒருபோதும் அழைக்கவே இல்லை. அவர் எந்த சபையுமே அழைக்கப் போகிறதில்லை. அவர் நான் நேசிக்கிறவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிக்ஷிக்கிறேன் என்றார். வார்த்தையை எடுத்துக்கொண்டு அதன் மேல் அடித்து நீங்கள் இதில் தவறாக இருக்கிறீர்கள் என்று கூறுங்கள். அந்த காரணத்தினால் தான் நான் உங்களை நேசிக்கிறேன். நீங்கள் வாசலை திறந்து என்னை உள்ளே அவர் அனுமதித்தால் அப்பொழுது நான் உள்ளே வந்து உங்களோட போஜனம் பண்ணுவேன். ஒரு சபையில் அல்ல, அவர் அதிலிருந்து வெளியே தள்ளப்பட்டிருக்கிறார். அவளோ உலக சபைகளின் ஆலோசனை சங்கத்தை நோக்கி சென்றிருக்கிறாள். அங்குதான் அவள் சென்றிருக்கிறாள். அவள் வெளியே வந்த ரோமாபுரிக்குள்ளேயே மீண்டும் சரியாக சென்று விட்டாள். அது முற்றிலும் சரியே. 25 அல்லது 33 வருடங்களுக்கு முன்னர் நான் அதை காகிதத்தில் எழுதி வைத்திருந்தேன். இதோ அது இருக்கிறது. அது மட்டுமின்றி அதை வேதத்திலும் எழுதி வைத்திருக்கிறேன். ஒரு தரிசனமாக கண்டு எழுதி வைத்து அவள் திரும்பி போய்விட்டாள். அவளை காப்பாற்ற வழியே கிடையாது. அது போய்விட்டது. அது அவ்விதமே இருக்க போகிறது. தேவன் தனிப்பட்ட நபர்களை அழைத்துக் கொண்டிருக்கிறார். நான் வாசப்படியில் இருந்து தட்டுகிறேன். ஒருவன், எந்த நபராவது, ஆயிரத்தில் ஒருவன், அது 1,000,000 ஒருவனாயிருக்கலாம். நான் ஒரு சில இரவுகளுக்கு முன்னர் கூறினது போலவே இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது 2,000,000 ஜனங்களாயிருந்தனர். 2,000,000. ஆனால் 2 பேர் உள்ளே பிரவேசித்தனர். 1,000,000 ஒன்று. உங்களுக்கு அது தெரியுமா? காலேபும் யோசுவாவுமே. இயேசு அவர் பூமியின் மேல் இருந்த போது அவர்களோ, எங்கள் பிதாக்கள் வனாந்திரத்தில் மன்னாவை புசித்தனர், நாங்கள் பாரம்பரியங்களை கைக்கொண்டு வருகிறோம், நாங்கள் இதை செய்து கொண்டிருக்கிறோம், நாங்கள் என்ன நிலையில் இருக்கிறோம் என்பதை நாங்கள் அறிவோம் என்றனர். அவரோ, உங்கள் பிதாக்கள் வனாந்திரத்தில் மன்னாவை புசித்தனர் என்பதை நான் அறிவேன், ஆனால் அவர்கள் ஒவ்வொருவரும் நித்தியமாக பிரிக்கப்பட்டனர், அவர்கள் மரித்து போனார்களே என்றார். ஆணிடத்திலிருந்து விந்தணுக்கள் வரும்போது பெண்ணிடத்திலிருந்து 1,000,000 முட்டைகள் தோன்றுகின்றன. 1,000,000 விந்தணுக்களும் உண்டாகின்றன. அந்த எல்லா சிறு உயிரணுக்களில் இருந்தும் அது காளை மாட்டிலிருந்து உண்டானாலும் அல்லது மனிதனிடத்திலிருந்து உண்டானாலும் அல்லது அது என்னவாக இருந்தாலும் 1,000,000 உயிரணுக்கள், 1,000,000 உயிரணுக்கள் செயல்படுகின்றன. ஆனால் அந்த உயிரணுக்களில் ஒன்றே ஒன்று மட்டுமே ஜீவனுக்கென்று நியமிக்கப்பட்டுள்ளது. அதே விதமாக அதை சந்திக்க அங்கே ஒரு செழிப்பான முட்டை மட்டுமே நியமிக்கப்பட்டிருக்கிறது. அது உண்மை. அதை சந்திக்க ஒரே ஒரு முட்டை மட்டுமே உண்டு. இந்த சரீரம் இங்கே உட்கார்ந்திருக்க உயிரணு தேவனிடத்திலிருந்து வந்தது போன்றே புரிகின்றதா? அந்த மற்றெல்லா உயிரணுக்களில் இருந்தும் அந்த சிறு உயிரணு மேலே எழும்பி அவைகளை சுற்றி சுழன்று அவைகளை கடந்து அங்கே அந்த செழிப்பான முட்டையை கண்டடைந்து அதற்குள்ளாக ஊர்ந்து செல்கிறது. மற்றவைகளோ மறிக்கின்றன. இன்றைக்கு சபையும் அவ்வாறே 1,000,001 என்று இருந்தால் என்னவாகும்? அது எங்கே இருக்கும் என்று பாருங்கள். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமும் ஆயிருக்கிறது. அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமாயிருக்கிறது. அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். சகோதரன்றாம், அது உண்மையா என்று கேட்கலாம். எனக்கு தெரியாது, ஆனால் நான் அப்படியே வேத வாக்கியத்தை எடுத்துரைத்துக் கொண்டிருக்கிறேன். புரிகின்றதா? இப்பொழுது நீங்கள் ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் அதை காண்பதற்கு நியமிக்கப்பட்டிருந்தால் நீங்கள் காண்பீர்கள். நீங்கள் அதை காண்பதற்கு நியமிக்கப்படாதிருந்தால் நீங்கள் அதை காண மாட்டீர்கள். மேலும் அவர்கள் கண்களிருந்து காணாமலும் காதுகளிருந்து கேளாமலும் இருக்கிறார்கள் என்று கூறப்பட்டுள்ளதே. சபையே, நீ எவ்வளவு நன்றியுள்ளவளாய் இருக்க வேண்டும். இந்த காரியங்களிலிருந்து எப்படி நீ உன்னை சரிபடுத்திக் கொள்ள வேண்டும்? நீ எப்படி தேவனுக்காக அனராயிருக்க வேண்டும்? நீங்கள் காண வேண்டியதை உங்களுடைய கண்கள் காண்கிறதே. நீங்கள் பார்க்க வேண்டிய காரியங்களை உங்கள் காதுகள் கேட்கிறதே. வழி நடத்துதல் ஆயிற்றே. இதை போன்ற ஒரு செய்தியை கேட்க இன்றிரவு இங்கே ஏன் நீங்கள் வந்தீர்கள்? நான் ஒரு மூட மதாபிமானி என்று சபைகளால் உலகம் முழுவதும் அடையாளம் காட்டப்பட்டிருக்கிறேன். நீங்கள் ஏன் வந்தீர்கள்? இங்கே செவி கொடுக்கும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் உங்களை வழிநடத்தினார். புரிகின்றதா? புரிகின்றதா? விருத்தச்சேதனம், உலகத்தின் காரியங்களை வெட்டியறிந்து இயேசு கிறிஸ்துவின் வழிநடத்துதலை ஏற்றுக்கொள்ளுங்கள். இல்லை என்றால் நீங்கள் உலகத்தை போன்றே நிச்சயமாய் அழிந்து போவீர்கள். உங்களுக்கு நன்னடத்தையை குறித்த ஒரு தெரிந்து கொள்ளுதல் உண்டு. நீங்கள் எப்படி உங்களை நடத்திக் கொள்ளுகிறீர்கள் அது உங்களை பொறுத்ததாக இருக்கிறது. உங்களுக்கு மனைவியை குறித்த ஒரு தெரிந்து கொள்ளுதல் உண்டு. நீங்கள் வெளியே போய் உங்களுடைய மனைவியை தெரிந்து கொள்ளுகிறீர்கள். நீங்கள் ஒரு மனைவியை தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்கள். நீங்கள் உங்களுடைய எதிர்கால வீட்டில் இருக்க வேண்டும் என்று திட்டமிடுகிற அந்த பூர்த்தி செய்ய விரும்புகிற ஒருவளை தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்கள். கிறிஸ்தவ மனிதன் ஒருவன் இந்த நவீன ரிக்கட்டாக்களில் ஒருத்தியை மனைவியாக தெரிந்து கொள்வான் என்று உங்களால் கற்பனை செய்து பார்க்க முடிகிறதா? உங்களால் யூகித்து பார்க்க முடிகிறதா? அந்த மனிதனுடைய எண்ணம் எதை பற்றியது? அவரோ ஒரு அரை நிர்வாண ஆடை அணிந்த ஒருத்தியை, வீதியில் நையாண்டி செய்யும் ஒருத்தியை, ஒரு தெரு விபச்சாரியை தெரிந்து கொள்வாரேயானால் அவன் எந்த விதமான ஒரு வீட்டை உடையவனாயிருப்பான்? ஓ, நீங்களோ இப்பொழுது ஒரு நிமிடம் பொறுங்கள் என்று கூறலாம். அவள் எப்படி தன்னை உடையுடுத்திக் கொள்கிறாள்? புரிகின்றதா? புரிகின்றதா? குட்டைக்கால் சட்டை மற்றும் மற்ற காரியங்களை அணிதல். அவள் ஒரு தெரு விபச்சாரியாயிருக்கிறாள். ஓ, நீங்களோ இப்பொழுது சோதனை பிரணாம் என்று கூறலாம். ஓ, சிறிய மிக இறுக்கமான உங்களை உள்ளே திரித்தது போன்றதான ஆடைகளை தெரு விபச்சாரியை போல அணிதல். இயேசு ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று என்றார். ஆகையால் அவன் அதற்கு பதில் கூற வேண்டியவனாயிருக்கிறான். அவள் என்ன செய்வாள்? அவள் தன்னை அவ்வாறு காண்பித்தாள். யார் குற்றவாளி? அதை குறித்து சிந்தித்து பாருங்கள். நீங்களும் அவர்கள் மச்சந்த ஆடைகளையும் தயாரிக்கிறதில்லையே என்று கூறலாம். ஆனால் அவர்கள் நல்ல தையல் எந்திரங்களை விற்கிறார்களே. எனவே சாக்கு போக்கிற்கு இடமே கிடையாது. அது முற்றிலும் சரியே. இப்பொழுது நான் உங்களை புண்படுத்த விரும்புகிறதில்லை. இது ஒரு ஏலிக்குத்தல்ல. இது வேதத்திலிருந்து வரும் கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதாகும். நண்பனே, அது முற்றிலும் உண்மையே. நான் ஒரு வயோதிப மனிதன். நான் நீண்ட காலம் தரித்திருக்கப் போவதில்லை. ஆனால் நான் உங்களுக்கு சத்தியத்தை கூறியாக வேண்டும். இதுவே என்னுடைய கடைசி செய்தியா இருக்குமானால் இது சத்தியமே. புரிகின்றதா? சகோதரியே, அதை செய்யாதே. சகோதரனே, அதை செய்யாதே. ஒரு கோட்பாட்டை பற்றிக் கொண்டிருக்கும் நபர்களே, தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு முன்பாக ரூபகாரப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறதை அறிந்து கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் மற்றும் இந்த உண்மைகளை இன்றைக்கு நாம் பெற்றிருந்தும் உங்களுடைய கோட்பாட்டு நிமித்தம் அதிலிருந்து விலகிவிடுவீர்களா? நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிற இந்த கடைசி நாளுக்காக முன்னுரைக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய வார்த்தையை மறுதளிக்கும் போது எப்படி நீங்கள் தேவனுடைய குமாரனாக இருக்க முடியும்? உங்களால் எப்படி அதை செய்ய முடியும்? வேதமேதை எவ்வாறு அழைக்க முடியும் என்றால், கடந்த இரவு தென்பகுதியில் இருந்த ஒரு ராஜாவை குறித்து நான் கூறினேன். அப்பகுதியில் அவர்கள் அடிமைகளாக விற்கப்பட்ட கருப்பு நிறுத்தவர்களை கொண்டிருந்தனர். ஏன்? அவர்கள் வழக்கமாக உபயோகப்படுத்தப்பட்ட கார்களை விற்பது போல அவர்களை சந்தையில் விற்று அவர்களுக்கான ரசீதை பெற்றுக் கொள்வர். நான் அதை கேட்டு திடுக்கிட்டேன். ஒரு தரகன் சில அடிமைகளை வாங்க வந்ததை குறித்து ஒரு நாள் நான் வாசித்தேன். அந்த தரகனோ, இப்பொழுது நான் அடிமைகளை வாங்க விரும்புகிறேன் என்றான். அவர்களோ விசரமாயிருந்தனர். நீங்கள் அவர்களை சவுக்கால் அடித்தே வேலை வாங்க வேண்டும். ஏனென்றால் அவர்கள் தங்கள் வீட்டிலிருந்து தூரமாக இருந்தனர். அவர்கள் அடிமைகளாக விற்கப்பட்டிருந்தனர். அவர்கள் ஒரு அயல் நாட்டில் இருந்தபடியால் அவர்களுக்கு அதை குறித்து ஒன்றுமே தெரிந்திருக்கவில்லை. அவர்கள் ஒருபோதும் வீட்டிற்கு திரும்பி வரமாட்டார்கள். அவர்கள் விசனமாயிருந்தனர். நீங்கள் அவர்களை அடித்தே வேலை வாங்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் இந்த தரகன் ஒரு குறிப்பிட்ட தோட்டத்திற்கு வந்தான். அங்கே ஒரு வாலிபன் தன்னுடைய மார்பை முன்னால் தள்ளிக்கொண்டும் முகவாய் கட்டையை உயர்த்திக் கொண்டும் இருந்தான். நீங்கள் அவனை அடிக்க வேண்டிய அவசியம் இல்லாதிருந்தான். அவன் சரியாயிருந்தான். அவன் மற்றவர்களுக்கு மன உறுதி அளித்து வந்தான். அந்த தரகனோ, நான் அவரை வாங்கிக் கொள்கிறேன் என்றான். அதற்கு தோட்டக்காரனோ, அவன் விற்பனை கல்லவே என்றான். இவனை விற்கப் போவதில்லை, நீங்கள் இவனை வாங்கிக் கொள்ள முடியாது, ஏனென்றால் அவன் விற்பனை கல்ல என்று கூறினான். அதற்கு அவன், அவரை அவ்வளவு வித்தியாசமாக்குகிறது எது என்று கேட்டான். மேலும் அவன் அவர்கள் எல்லோருக்கும் தலைவனா என்றும் கேட்டான். அதற்கு தோட்டக்காரனோ, இல்லையே என்றான். தொடர்ந்து அவன், நீங்கள் அவனை வித்தியாசமாக போஷிக்கிறீர்களா என்று கேட்டான். அப்பொழுது இவன், இல்லை, அவன் ஒரு அடிமைதான். அவன் அந்த சமையலறையிலே மற்றவர்களோடுதான் சாப்பிடுகிறான் என்று கூறினான். மேலும் அவன், அப்படியானால் அவரை மிகவும் வித்தியாசமாக்குகிறது எது என்றே கேட்டான். அதற்கு அவனோ, நானும் அதை கண்டுபிடிக்கும் வரையில் வியப்படைந்திருந்தேன். ஆப்பிரிக்காவில் அவர்கள் அங்கிருந்துதான் வருகிறார்கள். அங்கேதான் தென்னாப்பிரிக்க டச்சுக்காரர்கள் வாங்கி இவர்களை இங்கே கொண்டு வந்து அடிமைகளாக அவர்களை விற்று விடுவார்கள். அங்கே அவனுடைய தந்தையார் அம்மரபினரின் ராஜாவாம். அதே சமயத்தில் அவன் வீட்டை விட்டு தூரமாயிருக்கும் ஒரு அந்நியனாய் இருந்தாலும் அவன் தான் ஒரு ராஜகுமாரன் என்பதை அறிந்திருக்கிறான். ஆகையால் அவன் தன்னை அந்த விதமாகவே நடத்திக் கொள்கிறான் என்றான். கிறிஸ்தவ மார்க்கத்திற்கு என்னே ஒரு கடிந்து கொள்ளுதல். நாமோ தேவனையும் நித்திய ஜீவனையும் சுட்டி காட்டுகின்றவர்களாகவே கருதப்படுகின்றோம். ஒரே ஒரு வகையான நித்திய ஜீவன் மாத்திரமே உண்டு, அது தேவனே. அவர் மாத்திரமே நித்திய ஜீவனை உடையவராயிருக்கிறார். நாம் அவருடைய உற்பத்திகளாயிருக்கிறோம். ஏனென்றால் நாம் அவருடைய ஆவியின் மரபணுக்களாயிருக்கிறோம். ஆகையால் ஆண்களும் பெண்களுமாகிய நாம் வேதம் நமக்கு செய்யும்படி கூறுவதை போன்றே நாம் நம்மை நடத்திக் கொள்ள வேண்டும். தெருக்களின் எசபேல்களைப் போலல்ல, ஸ்தாபன ரிக்கட்டாக்களைப் போலல்ல. ஆனால் கிறிஸ்தவ பெருந்தகையோர்களும் தேவனுடைய குமாரரும் குமாரத்திகளும் தேவனுடைய ஆவியினால் பிறந்தவர்களுமாய் நம்முடைய ஆட்களின் வெளிச்சத்தை வெளிப்படுத்தி அதை பரப்புகின்றவர்களாய் இருக்க வேண்டும். அது முற்றிலும் சரியே. நாம் அதிலிருந்து எவ்வளவு தூரமாய் அகன்று சென்றிருக்கிறோம்? ஏன் இந்த பையன் அதே காரியத்தையே இங்கு செய்தான்? அவன் நித்திய ஜீவனை ஏற்றுக்கொள்ள மறுத்து புறக்கணித்தான். ஏனென்றால் அது அவனுடைய சமுதாய நிலையை இழக்க செய்யும். அது அவனுடைய ஆடம்பரமான பணத்தை இழக்க செய்யும். அது சபையில் அவனுடைய ஐக்கியத்தை இழக்க செய்யும். அது அவனை அநேக காரியங்களை இழக்க செய்யும். அவன் தன்னை இழக்க வைக்கப் போகிறது இது என்பதை அறிந்திருந்தான். அவன் ஒரு புத்திசாலியான பையனாக இருந்தான். அந்த கிரயத்தை அவனால் செலுத்த முடியவில்லை என்பதை அவன் உணர்ந்தான். ஆனாலும் அவன், நான் என்னுடைய மார்க்கத்தில் நம்பிக்கை வைத்து அப்படியே செல்வேன் என்று எண்ணினான். ஆனால் அவனுடைய இதயத்திலோ அந்நாளின் ஆசாரியரிடத்திலிருந்து வித்தியாசமாயிருந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து ஏதோ ஒரு காரியம் உண்டு என்பதை அவன் அறிந்திருந்தான். தேவனிடத்திலிருந்து வரும் என்ற செய்தியும் அசலானதாயும் தேவனால் பிறந்த செய்தியுமாய் இருக்கும். அது பழைய போக்கிலிருந்து வித்தியாசம் உள்ளதாயிருக்கும். அண்மையில் தெய்வீக சுகமளித்தல் புறப்பட்டு சென்ற போது அதனை போலியாக்கள் எப்படி பின்பற்றினர் என்பதை நீங்கள் கவனித்தீர்களா? புரிகின்றதா? அவர்கள் ஒவ்வொருவரும் ஸ்தாபனத்திற்குள்ளாக சென்று அங்கேயே தங்கிவிட்டனர். அதனை பின்தொடர வேண்டிய ஒரு செய்தி இருக்க வேண்டியதாக இருந்தது என்பதை எவராவது அறிந்திருந்தார்களா? ஏன் தேவன் நம்மை மகிழ்வூட்டுகிறதில்லை? அவர் நம்முடைய கவனத்தை ஏதோ ஒன்றினால் தவறுகிறார். அவர் நம்முடைய கவனத்தை கவர்கிற போது அவர் தம்முடைய செய்தியை அனுப்புகிறார். பாருங்கள், அவர் முதலாவது பூமியின் மேல் வந்தபோது அவருடைய ஊழியத்தை துவங்கின போது, ஓ வாலிபர் அபியே, நீங்கள் இங்கே எங்களுடைய சபைக்கு வர விரும்புகிறோம், இங்கே வாருங்கள் என்று கூறினர். வாலிபர் தீர்க்கதரிசி, ஓ நீர் இங்கு வர நாங்கள் விரும்புகிறோம், இங்கே வாரும் என்று கூறினார்கள். ஆனால் ஒரு நாள் அவர் எழுந்திருந்து, நானும் என் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்று கூறினார். ஓ என்ன, அவர் தன்னையே தேவனாக்கிக் கொள்கிறார் என்று கூறிவிட்டனர். அவரோ, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசித்து அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணாவிட்டால் உங்களுக்குள்ளே ஜீவனில்லை என்றார். அவர் ஒரு ரத்தம் குடிக்கும் பிசாசு, எங்களுக்கு அதனோடு எவ்வித சம்பந்தமும் கிடையாது என்று கூறிவிட்டனர். அப்பொழுது அப்போஸ்தலர்கள் அங்கிருந்தனர். ஆனால் ஆயிரக்கணக்கானோர் அவரை விட்டு சென்று விட்டனர். ஆனால் அந்த அப்போஸ்தலர்கள் ஜீவனுக்கு என்று நியமிக்கப்பட்டிருந்தனர். அவர் அவண்ணமாய் கூறினார். அவர்களால் அதை விளக்கிக் கூற முடியவில்லை. ஆனால் அவர்கள் அதை விசுவாசித்தனர். அவர்கள் அதனோடு தரித்திருந்தனர். ஏனென்றால் இந்த கிரியைகளை எந்த மனிதனும் செய்ய முடியாது என்று கூறினர். ஆசாரியர்களும் கூட அதை அறிந்திருந்தனர். நிக்கதேமுவோ, நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்றார். சனகரின் சங்கம், ஒருவனும் தேவன் தன்னுடன் இராவிட்டால் இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்று கூறினான். புரிகிறதா? பேதுரு, பெந்தெகொஸ்த நாளின் போது நசரனாக இயேசுவைக் கொண்டு தேவன் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து தம்மை வெளிப்படுத்தினார். தேவன் அவரோடு கூட இருந்தார் என்றான். வேத வாக்கியங்களில் பாருங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று வேத வாக்கியங்கள் கூறின. இயேசு, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு எண்ணுகிறீர்களே. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. நீங்கள் மோசேயை அறிந்தீர்களானால் என்னையும் அறிவீர்கள். ஏனென்றால் மோசே, நான் வருவதையும் நான் வரும் ரூபத்தையும் எழுதினானே என்றார். அவர் மனுஷகுமாரனாக வந்தார். அவர் தேவனாக மூன்று பெயர்களில் வருகிறார். மூன்று, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியை போன்றே அதே தேவன். அது மூன்று தன்மைகளாயிருக்கின்றன. இப்பொழுது நீதிமானாக்கப்படுதல், பரிசுத்தமாக்கப்படுதல், லூத்தர், மார்ட்டின், பெந்தெகோஸ்தே, அதே காரியம். மூன்று தன்மைகள், மூன்று நிலைகள், மூன்று சபை காலங்கள், அதே காரியம். தண்ணீர், ரத்தம் மற்றும் ஆவி. ஓ, நீங்கள் வளரும் போது இந்த மூன்று பொருட்களுமே உங்களை சரீரத்துக்குள்ளாக கொண்டு செல்கின்றன. அது உங்களை உங்களுடைய இயற்கையான பிறப்பிலிருந்து கொண்டு வருகிறது போலவே அது உங்களுடைய ஆவிக்குரிய பிறப்பிற்கு மாதிரியாக உள்ளது. குழந்தை பிறக்கும் போது முதலாவது காரியம் தண்ணீர், அடுத்தது ரத்தம், அதன் பின்னர் ஜீவன். அந்த விதமாகத்தான் அதே விதமாகவே நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் வருகின்றீர்கள். புரிகின்றதா? அந்த விதமாகத்தான் அதே வழியாகவே சபையும் உள்ளே வருகிறது. அதே காரியம். இப்பொழுது இந்த மூன்று காரியங்களின் பேரில் கவனமாயிருங்கள். தேவன் தமது சரீரத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார். இப்பொழுது நாம் அதை இங்கே கண்டறிகிறோம். அதாவது உங்களுடைய தெரிந்து கொள்ளுதலை செய்ய உங்களுக்கு ஒரு உரிமை உண்டு. நீங்கள் திருமணம் செய்ய விரும்புகிற பெண்ணை தெரிந்து கொள்கிறீர்கள். அவள் உங்களை ஏற்றுக் கொள்ளுகிறாள். சரி, அதன் பின்னர் மற்றொரு காரியம், நீங்கள் ஜீவிக்க விரும்புகின்றீர்களா அல்லது ஜீவிக்க விரும்புகிறதில்லையா என்பதை குறித்த ஒரு தெரிந்து கொள்ளுதல் உங்களுக்கு உண்டு. நீங்கள் மரணத்துக்கும் ஜீவனுக்கும் இடையே இப்பொழுது தெரிந்து கொள்ளுகிறீர்கள். உங்களால் ஜீவிக்க முடியும். அந்த பையன் அந்த தெரிந்து கொள்ளுதலை உடையவனாக இருந்தான். அவன் ஒவ்வொரு காரியத்திலும் வெற்றிகரமானவனாகவே இருந்தான். ஒரு பக்தி உள்ள மனிதனாகவே இருந்தான். ஆனால் அவன் நித்திய ஜீவனை அறிந்திருந்தான். அவன் தானே அதை குறித்து பேசினான். அதாவது, இந்த கற்பனைகளை எல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன் என்றான். ஆனாலும் அவன் நித்திய ஜீவனை பெற்றிருக்கவில்லை என்பதை அவன் அறிந்திருந்தான். புரிகின்றதா? அவன் அதை ஏற்றுக்கொள்ள அல்லது அதை மறுக்க அவருக்கு ஒரு தருணம் உண்டாகியிருந்தது. ஆனால் அவனதை புறக்கணித்தான். அதுவே அவன் எப்போதும் செய்ததிலேயே மிகப்பெரிய மரணத்துக்கு எதுவான தவறாயிருந்தது. மற்றவைகள் கணக்கிடப்பட மாட்டாது. நீங்கள் அந்த தெரிந்து கொள்ளுதலை தெரிந்து கொள்ளாவிடில் மற்றவைகள் கணக்கிடப்படுகிறதில்லை. இப்பொழுது நாம் அவனுடைய தெரிந்து கொள்ளுதலை பின்தொடர்ந்து அது அவனை எங்கே வழிநடத்துகிறது என்று காண்போமாக. இப்பொழுதோ அவன் எங்கே தெரிந்து கொண்டான் என்று பாருங்கள். இப்பொழுது பாருங்கள், அவன் ஒரு ஐஸ்வர்யமுள்ள மனிதனாக இருந்தான். அவன் ஒரு வர்த்தக புருஷனாக இருந்தான், அவன் ஒரு அதிபதியாக இருந்தான், அவன் ஒரு பக்தி உள்ள மனிதனாக இருந்தான். அந்த எல்லாமே இன்றைக்கோ நான் பையனே, அவன் ஒரு அசலான மெத்தோடிஸ்ட், அல்லது ஒரு அசலான பாப்டிஸ்ட், அல்லது ஒரு அசலான பெந்தேகோஸ்தே, அவன் ஒரு உண்மையான நபர், ஒரு அருமையான பையன், அருமை என்று கூறலாம். உங்களால் அவனை குறித்து ஒன்றையுமே கூற இயலாது. சிநேகிதம் உள்ளவன், அருமையானவன், சமுதாயத்தில் நன்கு பழகுபவன், மற்றும் எல்லா காரியமுமே அவனை குறித்த ஒழுக்க நெறிமுறைகேடுகள் எதுவும் இல்லை. அவன் அநேகமாக புகைப்பிடிக்கவில்லை, குடிக்கவில்லை, அல்லது திரைப்படம் மற்றும் நடன காட்சிகளுக்கு செல்லவில்லை. இன்றைக்கு நாம் அதை என்னவென்று அழைக்கலாம் என்றால், நாம் அதை ஒரு உயரிய தரமான கிறிஸ்தவன் என்று அழைக்கலாம். ஆனால் அதே சமயத்தில் அது நித்திய ஜீவன் இல்லையே. நாமோ அதை குறித்து பேசிக் கொண்டிருக்கவில்லை. அவன் தன்னுடைய சபைக்கு உத்தமமாக இருந்திருக்கலாம், அவன் அநேகமாக அவ்வாறு இருந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் பாருங்கள், அது அவனை எதற்கு வழிநடத்தினது? மாபெரும் புகழ்ச்சிக்கே. அவன் ஒரு போதகனாக இருந்திருந்தால் அவனுக்கு ஒரு மேலான சபை இருந்திருக்கும் என்று கூறலாம். அவன் மாகாண போதகராகவோ அல்லது ஒரு பேராயராகவோ இருந்திருக்க கூடும். புரிகின்றதா? அது உங்களை புகழ்ச்சிக்கே வழிநடத்துகிறது. எனவே அது அவனை ஐஸ்வர்யத்துக்கும் கீர்த்திக்குமே வழிநடத்தினது. அது இன்றைக்கும் அதே காரியத்தை செய்யும். நீங்கள் பாடுவதற்கு ஒரு மகத்தான தாளந்தை பெற்றிருக்கலாம். சற்று முன்னர் இங்கு அந்த பாடலை பாடின அந்த வாலிபரை குறித்து நான் நினைத்தேன். எப்படியாய் அவனது பிசாசுக்கு கொடுத்திருந்தான், இப்பொழுது அவனதை திரும்ப பெறுகிறான். எல்விஸ் பிரஸ்லிக்கும் இவருக்கும் இடையே எவ்வளவு வித்தியாசம்! இன்னும் மற்றவர்கள் பேட் பூன் மற்றும் அதை போன்ற ஒரு குழுவினர், ஏனி போர்ட், மற்ற பையன்கள், பெரிய பாடகர்கள், அவர்களுடைய தாளங்களை எடுத்து, அந்த தேவன் அளித்துள்ள திறமைகளை எடுத்து பிசாசின் கிரியைகளை ஊக்குவிக்க பயன்படுத்துகின்றனர். அது உண்மை. ஏதோ ஒரு மகத்தான பாடகர் தேவரால் தனக்கு அருளப்பட்ட தன்னுடைய தாளந்துகளை வேறு யாரோ ஒருவரை போல புகழ்பெற்றவராகும்படிக்கு இந்த உலகத்தின் கீர்த்திக்காக விற்கிறார். நீங்கள் ஒரு தேவனுடைய குமாரனாக இருப்பதை காட்டிலும் வேறு யாரோ ஒருவராக இருப்பதை வேறெதோ மேலான ஒரு சரீரமாக எப்படி மாறிவிடக் கூடும்? நீங்கள் முழு நகரத்தையும் ஆதாயம் செய்தாலும், முழு உலகையும் ஆதாயம் செய்தாலும் நான் கவலைப்பட மாட்டேன். நீங்கள் பரிசுத்த ஆவியினால், கிறிஸ்துவினால் நித்திய ஜீவனின் வழிநடத்துதலை ஏற்றுக்கொண்டிருக்கவில்லை என்றால் நீங்கள் எப்படி போக போகிறீர்கள்? எப்படி ஆயிரும் நீங்கள் யார்? நீங்கள் ஒரு மறித்து போன மானிடனாகவே, பாவத்திலும் அக்கிரமத்திலும் மறித்து போன மானிடனாகவே இருக்கிறீர்களே. நீங்கள் வேண்டுமானால் பக்தி உள்ளவர்களாக இருக்கலாம், நீங்கள் வேண்டுமானால் சபைக்கு விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கலாம். பிரசங்கியே, நீ பிரசங்க இடத்தில் இருக்க விரும்பினால் சரி, ஆனால் அதை புறக்கணிக்கும் போது நீ மறித்து விடுவாயே. அவன் ஒரு மகத்தான வெற்றி கண்டவனாக இருந்தான். அவன் இங்கே இந்த ஜீவியத்தில் ஒரு மகத்தான வெற்றி கண்டவனாகவே இருந்தான். நிச்சயமாகவே நாம் அவனை கவனித்து கண்டறிவோமானால் நாம் இந்த நபரை அவன் சென்றதை கண்டறியலாம். நாம் அவனை சற்று பின்தொடர்ந்து அவன் ஒரு மகத்தான வெற்றி கண்டான் என்பதை காண்போம். நாம் வேதத்தின் மூலமாக அவனை பின்தொடர்ந்து செல்வோம். நாம் அதை கவனிப்போம். நாம் அவனை ஒரு ஐஸ்வர்யம் உள்ளவனாகவே கண்டறிகிறோம். அவன் மகத்தான பெரிய இடங்களை உடையவனாக இருந்தான். அவன் நீதிபதியையும் நகராண்மை கழக தலைவரையும் இன்னும் மற்ற எல்லோரையுமே உபசரித்துக் கொண்டிருந்தான். அவன் தன்னுடைய புகழின் உச்சியை அடைந்தான். அவன் பெரிய விருந்துகளை ஏற்பாடு செய்திருந்தான். அவன் ஏராளமான மேசை பணிப்பெண்களையும், ஸ்திரீகளையும், பெண் பிள்ளைகளையும், மற்றவர்களையும் தன்னை சுற்றி வைத்துக் கொண்டான். அப்பொழுது அவனுடைய வாசலண்டையில் லாசுரு என்னும் பெயர் கொண்ட ஒரு பிச்சைக்காரன் கிடந்தான். அவன் போஜன துணிக்கைகளை கூட்டி இவரண்டைக்கு தள்ளுவான். நாம் அந்த கதையை அறிந்துள்ளோம். அடுத்த காரியம், இன்றைய சபைகள் சென்று கொண்டிருப்பது போலவே அவன் வெற்றியுள்ளவனாக சென்று கொண்டிருந்தான். இங்கு அமர்ந்துள்ள ஒரு வர்த்தக புருஷன் என்னிடம், இங்கே கலிபோர்னியாவில் தொழிலாளர் சங்கம் என்ன செய்ய வேண்டும் என்பதை சபையானது கூற வேண்டியதாக இருக்கிறது என்று கூறினார். பாருங்கள், இந்த நிலைமை சபைக்கும் மாநிலத்திற்கும் திரும்ப வந்து கொண்டிருக்கிறது. அது உங்கள் மீது இப்பொழுது உள்ளது. நீங்கள் பாருங்கள், நீங்கள் சரியாக அங்கே இருக்கிறீர்கள். நீங்கள் அறியாமலேயே மிருகத்தின் முத்திரையை தரித்துக் கொள்கின்றீர்கள். நீங்கள் என்னுடைய உள்நடாக்களை எப்போதும் வாங்குவீர்களேயானால், நான் வீடு செல்லும் போது சர்பத்தின் அடிச்சுவடி என்னும் தலைப்பில் பிரசங்கிக்கும் இந்த ஒன்றை கேட்டு பாருங்கள். அப்பொழுது அது எங்கே இருக்கிறது என்றும் பாருங்கள், அது எங்கே முடிவடைகிறது என்பதையும் நீங்கள் காண்பீர்கள். கர்த்தருக்கு சித்தமானால் இப்பொழுது வீடு சென்று பேச உள்ளேன். அது ஏறக்குறைய 4 மணி நேரம் பிடிக்கும். எனவே அதை இது போன்ற ஒரு கூட்டத்தில் பிரசங்கிக்க முடியாது. என்னோடு நீண்ட காலமாக பொறுமையை அனுபவிக்கிற அந்த சபைக்கு அங்கே நான் போக வேண்டியவனாக இருக்கிறேன். கவனியுங்கள். ஆனால் நீங்கள் சில நேரத்தில் உங்கள் வீட்டிலேயே அந்த ஒலிநாடாவை கேட்கக்கூடும். இதை கவனியுங்கள். அவன் ஒரு மகத்தான வெற்றியை உடையவனாக இருந்தார் என்பதை இப்பொழுது நாம் கண்டறிகிறோம். அதன் பின்னர் அவன் ஒரு பெரிய வெற்றியை உடையவனாக இருந்து, பின்னர் அவன் நான் மிக அதிகமாக சம்பாதித்து விட்டேன் என்று கூறும் அளவிற்கு வந்து விட்டான் என்பதை நாம் கண்டறிகிறோம். பையனே, அவன் அந்நாளில் ஒரு உண்மையான அசலான வாலிபனாய் திகழ்ந்தான். அவன் அவ்வாறு இல்லையா? என்னுடைய களஞ்சியங்கள் எல்லாம் நிறைந்திருக்கின்றன, அவைகள் வழிந்தோடிக்கொண்டிருக்கின்றன. எனவே நான், ஓ ஆத்துமாவே, நீ இழைப்பாறு என்று கூறும் அளவிற்கு நான் மிகவும் சம்பாதித்து விட்டேன் என்று கூறினான். ஆனால் அவன் துவக்கத்தில் என்ன செய்தான்? அவன் இயேசு கிறிஸ்துவின் வழிநடத்துதலை புறக்கணித்திருந்தான். அவனுடைய சபை, அவனுடைய அறிவாற்றல், அவனுடைய கல்வி, மற்ற யாவுமே அவனை ஒரு வெற்றிக்கு வழிநடத்தியிருந்தது. எல்லா யூதர்களும் அவனை நேசித்தனர். அவன் அவர்களுக்கு கொடுத்தான், அவன் அவர்களுக்கு உதவி செய்தான். அவர் இதை செய்திருக்கலாம், அதை செய்திருக்கலாம், அல்லது மற்றதை செய்திருக்கலாம். ஆனால் நீங்கள் பாருங்கள், அவர் நித்திய ஜீவனை, இயேசு கிறிஸ்துவின் வழிநடத்துதலை புறக்கணித்து விட்டான். அவர் மதிகேடனே, ஒரு ஆத்மா உன்னிடத்திலிருந்து இன்றவு எடுத்துக் கொள்ளப்படும் என்று கூறினார் என வேதம் உரைத்துள்ளது. இப்பொழுது நாம் அவனை அடுத்த இடத்தில் நரகத்தில் கண்டறிகிறோம். அவன் கண்களை ஏறெடுத்து அந்த பிச்சைக்காரனை, அவன் வீதியிலே விரட்டினவனை ஆபிரகாமின் மடியிலே கண்டான். என்னே ஒரு மரணத்துக்கு ஏதுவான தவறு! எப்படியாய் சபைகள் தாங்கள் போய்கொண்டிருந்த வழியிலேயே போய்கொண்டிருந்தனர், ஆனால் அவர்கள் நித்திய ஜீவனை பெற்றிருக்கவில்லை. அண்மையில் ஒரு சிந்திக்கும் மனிதனின் வடிகட்டி என்னும் பிரசங்கத்தை இங்கு நான் பிரசங்கித்தது என் நினைவிற்கு வருகிறது. நீங்கள் அந்த ஒளிநடாவை வைத்திருக்கலாம். நான் காட்டினூடாக நடந்து சென்று கொண்டிருந்தேன். நான் இளையுதிர் காலத்தில் அணில் வேட்டை ஆடிக்கொண்டிருந்தேன். அப்பொழுது நான் கீழ்நோக்கி பார்த்தேன். நான் அந்த சிகரெட் நிறுவனத்தின் பெயரை கூற முடியாது, நீங்கள் அதை அறிவீர்கள். அங்கே அந்த சிகரெட் கட்டின் உரை கீழே கிடந்தது. நான் அதன் அருகில் கடந்து சென்று காடுகளில் அணில்களை தேடிக்கொண்டிருந்தேன். அப்பொழுது நான் அந்த சிகரெட் கட்டின் உரை கீழே கிடப்பதை கண்டேன். அப்பொழுது நான் அதை திரும்பி பார்த்தபோது அதில் ஒரு சிந்திக்கும் மனிதனின் வடிகட்டி, ஒரு புகைப்பிடிக்கும் மனிதனுடைய ருசி என்று எழுதப்பட்டிருந்தது. அதன் பின்னர் நான் மீண்டும் காட்டில் அப்படியே நடக்க துவங்கினேன். அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் திரும்பி போய் அதை கையிலே எடு என்றார். நான் அங்கு போய் ஒரு சிந்திக்கும் மனிதனுடைய வடிகட்டி, ஒரு புகைப்பிடிக்கும் மனிதனுடைய ருசி என்று எழுதப்பட்டிருப்பதை கையில் எடுத்தேன். அப்பொழுது நான், இங்குள்ள அமெரிக்க நிர்வாகம் தங்களுடைய சொந்த அமெரிக்க குடிமக்களுக்கு மரணத்தை மறைமுகமாக விற்கிறது என்று எண்ணினேன். ஒரு சிந்திக்கும் மனிதனுடைய வடிகட்டியா, ஒரு புகைப்பிடிக்கும் மனிதனுடைய ருசியா? நான் உலக சந்தையில் இருந்தபோது யூல் பிரின்னர் என்பவரும் மற்றவர்களும் அங்கிருந்தனர். அப்பொழுது அவர் அந்த பரிசோதனையை செய்து காண்பித்தார். அவர் எப்படியாய் ஒரு சிகரெட்டை எடுத்து புகைத்து அதை சலவை கல்லின் மீது ஊதி அதன் மீது படிந்த நிக்கோட்டின் என்ற விஷ புகையை துடைத்து எடுத்து அதை ஒரு எலியினுடைய முதுகில், ஒரு வெள்ளை எலியினுடைய முதுகில் தடவினார். அப்பொழுது ஏழே நாட்களில் அது முழுவதும் புற்றுநோயினால் பீடிக்கப்பட்டு நடக்க முடியாமற் போயிற்று. இவர்களோ, அவர்கள் ஒரு வடிகட்டி என்று கூறுகிறதை நீங்கள் அறிவீர்கள் என்று கூறி, அது ஒரு தந்திர செயலாக இருக்கிறது, அதன் மூலம் அதிகமான சிகரெட்டுகளை விற்கிறார்கள் என்றும் கூறினர். அது பிசாசை திருப்திப்படுத்துவதற்கு அதிகப்படியான புகையிலை விஷத்தை எடுத்துக் கொள்கிறது. அது உண்மை. நீங்கள் ஒரு வடிகட்டப்பட்ட சிகரெட்டை புகைக்கிற போது அது 4 சாதாரண சிகரெட்டுகளின் ஸ்தானத்தை எடுத்துக் கொள்கிறது. அது உங்களுக்கு அதிக சிகரெட்டுகளை விற்பதற்கான ஒரு தந்திர செயலாக இருக்கிறது. நீங்கள் காரை பெற்றுக் கொள்ளாமல் உங்களால் புகைக்க முடியாது. காரின் மூலமே உங்களுக்கு புற்றுநோய் உண்டாகிறது. அது எப்படி இருக்கிறது என்று பாருங்கள். குருட்டு அமெரிக்கர்கள் எங்கோ ஒரு தொப்பியிலிருந்து ஒரு முயல் வரும் என்று எதிர்பார்த்து அதற்காக அவர்கள் விழுந்து போகிறார்கள். நீங்கள் அதை பெற்றுக் கொள்ளக் கூடாது. அது மரணமாயிருக்கிறது. நீங்கள் எந்த படியில் செல்கிறீர்கள் என்று நான் கவலைப்படுகிறதில்லை. நீங்கள் எந்த படியில் சென்றாலும் அது மரணமாகவே இருக்கிறது. ஒரு சிந்திக்கும் மனிதனுடைய வடிகட்டி. ஆனால் ஒரு சிந்திக்கும் மனிதன் புகைப்பிடிக்கவே மாட்டான். அவன் எந்த சிந்தனைகளை உடையவனாக இருந்தாலும் சரி. நான் அதை சபைகளுடன் ஒப்பிடலாம் என்று எண்ணினேன். புரிகின்றதா? தேவன் ஒரு வடிகட்டியை வைத்திருக்கிறார் என்று நான் எண்ணி பார்க்கிறேன். ஆம், ஒவ்வொரு சபையும் ஒரு வடிகட்டியை பெற்றிருக்கிறது. அது உண்மை. அவர்கள் உள்ளே வருபவர்களை வடிகட்டுகிறார்கள். அதனால் அவர்கள் அதிக அளவில் மரணத்தை கூட அனுமதித்து விடுகிறார்கள். நீங்கள் தேவனுடைய வடிகட்டியினூடாக எப்படி ஒரு ஸ்தாபனத்தை எப்பொழுதும் உள்ளே இழுக்க முடியும்? உங்களால் அதை எப்படி செய்ய முடியும்? நீங்கள் அந்த வடிகட்டியினூடாக எப்படி ஒரு தலைமுடியை வெட்டி கொண்ட ஒரு ஸ்திரீயை உள்ளே இழுக்க கூடும்? எனக்கு சொல்லுங்கள், புருஷரின் உடைகளை ஸ்திரீகள் தரிப்பது அருவறுப்பானது என்று இருக்கும் பொழுது நீங்கள் எப்படி தளர்கால் சட்டையை அணிந்துள்ள ஒரு ஸ்திரீயை அதனூடாக அனுமதிக்க முடியும்? பாருங்கள், தேவனுடைய வடிகட்டியோ அவளை வடிகட்டி வெளியே அனுப்பிவிடும். அது அவளை உள்ளே வர அனுமதிக்காது. ஆனால் சபைகளோ தங்களுடைய சொந்த வடிகட்டிகளை உடையவனாக இருக்கின்றன. ஆகையால் ஒரு சிந்திக்கும் மனிதனின் வடிகட்டி உண்டு என்றும் அது தேவனுடைய வார்த்தை என்றும் நான் கூறுகிறேன். அது ஒரு பரிசுத்த மனிதனுடைய ருசிக்கு ஒத்து போகிறது. அது உண்மை. ஒரு பரிசுத்த மனிதன் ஒரு சபை மனிதன் அல்ல, ஆனால் ஒரு பரிசுத்த மனிதனுடைய ருசி. ஏனென்றால் அது சுத்தமானதாயும் பரிசுத்தமானதாயும் கலப்படமற்ற தேவனுடைய வார்த்தையாயும் இருக்கிறதே. ஒரு சிந்திக்கும் மனிதனுடைய வடிகட்டி உண்டு. சபை அங்கத்தினே, நான் அந்த ஒன்றை பயன்படுத்தும்படி உனக்கு ஆலோசனை கூறுகிறேன். ஏனென்றால் சபை வடிகட்டியோ உலகத்தை உள்ளே கொண்டு வருகிறது. அதனுடைய ஒரு சிறு கட்டியே மரணமாக இருக்கிறது. சிறு புளித்தமா பிசைந்தமா முழுவதையும் புளிப்பாக்கும். எவனாகிலும் இதிலிருந்து ஒரு வார்த்தையை எடுத்து போட்டால் அல்லது இதனுடன் ஒரு வார்த்தையை கூட்டினால் அவனுடைய பங்கு ஜீவ புஸ்தகத்திலிருந்து எடுத்து போடப்படும். ஏதேன் தோட்டத்தில் மரணத்துக்கு காரணமாயிருந்தது எது? இந்த எல்லா துக்கத்திற்கும், ஒவ்வொரு மாரடைப்பிற்கும், ஒவ்வொரு மறிக்கும் சிறு குழந்தைக்கும், ஒவ்வொரு தொண்டை வலிக்கும், நோயாளியை ஏற்றிச் செல்லும் விரைவு வாகன ஒவ்வொரு கூச்சலுக்கும், ஒவ்வொரு மருத்துவமனைக்கும், ஒவ்வொரு கல்லறைக்கும் என்ன காரணம்? ஏவாள் ஒரு வார்த்தையை, எல்லா வார்த்தையும் அல்ல, சந்தேகப்பட்டதே காரணமாக இருந்தது. அதுவே இதனை தாறுமாறாக்கிறது. இப்பொழுது தேவன் மனிதன் அவன் ஒவ்வொரு வார்த்தையையும் கை கொள்ள வேண்டும் என்று அங்கே கூறியிருந்தார். இப்பொழுது அதுவே வேதத்தின் துவக்கமாகும். வேதாகமத்தின் மத்தியில் இயேசுவார் வந்தார். அப்பொழுது அவர் மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் படைப்பார் என்றார். வெறுமன அவைகளின் ஒரு பகுதியில் அல்ல, ஒவ்வொரு வார்த்தையையும். வேதாகமத்தின் கடைசியில் வெளிப்படுத்தின விசேஷம் 22 இயேசுவானவர் தம்மை குறித்து சாட்சி கொடுக்கிறார். வேதாகமத்தின் வெளிப்பாடு இயேசு கிறிஸ்துவாகும். அவர் எவராயிலும் இதிலிருந்து ஒரு வார்த்தையை எடுத்து போட்டால் அல்லது இதனுடன் ஒரு வார்த்தையை கூட்டினால் அவனுடைய பங்கு ஜீவ புஸ்தகத்திலிருந்து எடுத்து போடப்படும் என்றார். இப்பொழுது நீங்கள் அந்த சிந்திக்கும் மனிதனுடைய வழிகட்டினூடாக செல்வீர்களேயானால் அப்பொழுது நீங்கள் அங்கிருந்து வெளியே வரும்போது ஒரு பரிசுத்த மனிதனின் ருசியை உடையவராயிருப்பீர்கள். சரி, நீங்கள் ஒரு பரிசுத்தமான ருசியை உடையவராயிருப்பீர்கள். சகோதரியே, இந்த ஆடைகளை உடுத்துகிற நீ இதை குறித்து சிந்தித்து பார். நீயோ, நான் என்னுடைய கணவருக்கு நற்குணசாலியானவளாய் இருக்கிறேன், நான் என்னுடைய ஆண் சிநேகிதனுக்கு நற்குணசாலியானவளாய் இருக்கிறேன், நான் ஒரு நற்குணசாலியான பெண் என்று கூறலாம். ஆனால் உன்னை நோக்கி பார்த்த அந்த பாவியை குறித்து என்ன? அவன் விபச்சார குற்றத்திற்காக பதில் கூறுகிற போது யார் அதை செய்தது? பாருங்கள், நீ குற்றமுள்ளவளாயிருப்பாய். பாருங்கள், அது வார்த்தையில் எழுதப்பட்டிருக்கிறது. புரிகின்றதா? ஓ, ஒரு சிந்திக்கும் ஸ்திரீயாயிரு, சிந்திப்பவளாயிரு. நீயோ ஒரு காலது என்று கூறலாம், ஆனால் அந்த விதமாய் இருக்குமானால் என்னவாகும்? அவர் அவனமாய் கூறினார், ஒரு வார்த்தையும் தவறி போக முடியாதே. புரிகின்றதா? அண்மையில் ஒரு மகத்தான மனிதன் என்னை அவனுடைய அறைக்கு அழைத்து சென்று இவ்வாறு கூறினான். அவரோ, சகோதரன் பிரணாம், நான் உங்கள் மீது கரங்களை வைக்கப் போகிறேன், இப்படிப்பட்ட காரியங்களை பிரசங்கிப்பதினால் நீங்கள் உங்களுடைய ஊழியத்தை பாழாக்கிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று கூறினான். அதற்கு நானோ, தேவனுடைய வார்த்தையை பாழாக்கும் எந்த ஊழியமும் பாழாக்கப்பட வேண்டியதே என்று கூறினேன். புரிகின்றதா? அப்பொழுது அவர், நான் உங்கள் மீது கரங்களை வைக்கவில்லையே என்றார். மேலும் அவர், நீ வியாதியஸ்தருக்காக ஜெபிக்கும்படி அனுப்பப்பட்டீர் என்று கூறினார். அதற்கு நான், சகோதரனே, அந்த காரியங்களை நீர் விசுவாசிக்கிறீரா என்று கேட்டேன். அப்பொழுது அவரோ, இல்லை, அது எங்களுடைய வேலை இல்லை என்றார். அதற்கு நான், அப்படியானால் அது யாருடைய வேலை என்று கேட்டேன். அப்பொழுது அவர், அது போதகருடைய வேலை என்றார். நானோ சபையோரை நோக்கி பாருங்கள் என்றேன். அது சரி, புரிகிறதா? ஒவ்வொரு வருடமும் நான் இந்த காரியங்களை பிரசங்கித்து விட்டு கடந்து செல்லும் போது நான் நிச்சயமாகவே அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று நினைப்பது உண்டு. ஆனால் அடுத்த வருடம் நான் திரும்பி வரும்போது அது முன்பிருந்ததை காட்டிலும் அதிகமாகவே இருக்கிறது. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்பதையே காட்டுகிறது. நண்பரே, வழிநடத்தும் ஆற்றல் கொண்டவர் பரிசுத்த ஆவியானவராயிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் வரும்போது உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் வழிநடத்துவார். இப்பொழுது அதை குறித்து சிந்தித்து பாருங்கள். மனிதனுடைய சிந்திக்கும் வடிகட்டியை எடுத்துக் கொள்ளுங்கள், அது வேதாகமாயிருக்கிறது. உங்களுடைய கோட்பாட்டை அல்ல, உங்களுடைய சபையை அல்ல, அப்படியானால் நீங்கள் இழக்கப்படுவீர்கள். சிந்திக்கும் மனிதனின் வடிகட்டியை எடுத்துக் கொள்ளுங்கள். அங்குதான் அந்த பையன் சிந்திக்கவில்லை, அவன் சபை வடிகட்டியை எடுத்துக் கொண்டான். எனவே அவன் புகழ் வாய்ந்தவனாய் ஒரு மகத்தான மனிதனானான். அவன் பாதாளத்தில் அவன் தன்னுடைய கண்களை ஏறெடுத்து பார்க்கும் போது அவன் வேதனைப்பட்டுக் கொண்டிருந்தான். இப்பொழுது நீங்கள் சிந்திக்கும் மனிதனின் வடிகட்டியாகிய இயேசு கிறிஸ்துவை வார்த்தையை எடுத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது நீங்கள் ஒரு பரிசுத்த நபருடைய ருசியின் வாஞ்சையை பெறுவீர்கள். ஏனென்றால் இது அதனை திருப்திப்படுத்தும். நீங்கள் பரிசுத்த ஆவியை உங்களுக்குள் பெற்றிருப்பீர்களேயானால் இது அதனை திருப்திப்படுத்துகிறது. பரிசுத்த ஆவியானவர் அங்கில்லை என்றால் அப்பொழுது நீங்கள், ஓ, அது எந்த வித்தியாசத்தையும் சுட்டிக்காட்டுவதாக நான் கருதவில்லை என்று கூறுவீர்கள். அங்கே நீங்கள் சரியாக என்ன செய்திருக்கிறீர்கள் என்பதை பாருங்கள். அதே காரியத்தையே ஏவாளும் செய்தாள். நீங்கள் சரியாக திரும்பவும் அதே இடத்திலேயே இருக்கிறீர்கள். இப்பொழுது நாம் இன்னும் சற்று தொடர்ந்து செல்வோம். இப்பொழுது சிந்திக்கும் மனிதனுடைய வடிகட்டியை உபயோகிக்காத அந்த மனிதனை நாம் இங்கே விட்டு விடுவோம். அவன் நித்திய ஜீவனுக்கான இயேசு கிறிஸ்துவின் வழிநடத்துதலை ஏற்றுக்கொள்ள மறுத்தான். இப்பொழுது நான் மற்றொரு ஐஸ்வர்யவானை, வாலிப வர்த்தக புருஷனை, இந்த மனிதனுக்கு இருந்த அதே தருணத்தை உடையவனாய் இருந்த ஒரு அதிபதியை எடுத்துக் கொள்வோம். ஆனால் அவன் அதை ஏற்றுக்கொண்டான். அவன் கிறிஸ்துவின் வழிநடத்துதலை ஏற்றுக்கொண்டான். இப்பொழுது நாம் வேதத்தில் உள்ள இரண்டு நபர்களை குறித்து பேசப் போகிறோம். அந்த ஒருவன் அதை ஏற்க மறுத்ததை நாம் காண்கிறோம். இப்பொழுது நாம் இந்த மனிதனை மற்றொரு ஐஸ்வர்யம் உள்ள வாலிப வர்த்தக புருஷரும் ஒரு அதிபதியுமாய் இருந்தவனை எடுத்துக் கொள்வோம். அவன் வழிநடத்துதலை ஏற்றுக்கொண்டான். இந்த நபரை குறித்து வேதம் நமக்கு கூறுகிறது. நீங்கள் அதை குறித்துக் கொள்ள விரும்பினால் அது எபிரேயர் 11 23-29 வரையிலும் உள்ளது. விசுவாசத்தினாலே மோசே பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எனப்படுவதை வெறுத்து தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். பாருங்கள், அவன் நித்திய ஜீவனை ஏற்றுக்கொண்டான். மோசே உலகத்தில் உள்ள எல்லா பொக்கிஷங்களை பார்க்கிலும் கிறிஸ்துவ நிமித்தம் வரும் விந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். மோசே அதை பெரிதாக மதிப்பிட்டான். இப்பொழுது இந்த ஐஸ்வர்யமானோ அதை செய்யவில்லை. மோசே ஒரு ஐஸ்வர்யம் உள்ளவனாய், வாலிப அதிபதியாய், ஒரு பார்வோராக வேண்டியவனாயிருந்தான். அவன் பார்வோருடைய குமாரனாயிருந்தான். அவன் சிங்காசனத்திற்கு சுதந்திரமாளியாயிருந்தான். அவன் காணக்கூடாததை வெளியே நோக்கி பார்த்தான். ஒரு கூட்ட மண் பிசைப்பவர்களையும் ஒரு கூட்ட அடிமைகளையும் வெளியே கண்டான். ஆனால் அவன் விசுவாசத்தினாலே வார்த்தையினூடாக தேவனுடைய வாக்குத்தத்தை கண்டான். அதாவது அது அவனுடைய ஜனங்கள் 400 வருஷம் அந்நிய தேசத்திலே பரதேசியாக சஞ்சரிப்பார்கள், ஆனால் ஒரு பலத்த கரத்தினால் வெளியே கொண்டு வரப்படுவார்கள் என்பதேயாகும். அவன் எகிப்தின் எல்லா பொக்கிஷங்களை பார்க்கிலும் அது மிகப்பெரிய ஐசிமமாக அது மதித்தான். அல்லேலூயா. ஏனென்றால் அவன் எகிப்தை புறக்கணித்து எங்கே போகிறான் என்பதை அறியாதிருந்தான். அவன் கிறிஸ்துவினால் வழிநடத்தப்பட்டான். அவன் புறக்கணித்து விட்டாரே. அவன் தன்னுடைய பாதத்தை சிங்காசனத்தின் மேல் வைத்திருந்தான். அவன் எகிப்தில் அடுத்த பார்வனாக இருந்திருக்க கூடும். ஆனால் அவனோ கிறிஸ்துவின் நிந்தையை அதிக பாக்கியமாக எண்ணினான். நிந்தையாயிற்றே. வினோதமான ஒருவன் என்று அழைக்கப்பட்டான். மூட மதாபிமானி என்றும் அழைக்கப்பட்டு தன்னுடைய ஸ்தானத்தை மண் பிசைக்கிறவர்களோடும் மூட மதாபிமானிகளோடும் தெரிந்து கொண்டான். ஏனென்றால் அவன் அந்த வேலையை கண்டான். அப்பொழுது அங்கே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருந்த வேதவாக்கியம் நிறைவேற்றப்பட வேண்டிய நேரமாய் அது இருந்தது. ஓ சபையை விழித்தோடு இன்றிரவு அதே காரியத்தை உங்களால் காண முடியவில்லையா? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிற வேலையானது நபலத்தில் உள்ளது. எந்த ஒரு காரியத்தின் ஐக்கியத்தை காட்டிலும் இயேசு கிறிஸ்துவின் நிந்தையே அதிக பாக்கியம் என்று எண்ணுங்கள். அது தந்தையாகவோ தாயாகவோ சபையாகவோ மற்றெந்த காரியமாக இருந்தாலும் சரி, ஆவியின் வழிநடத்துதலை பின்பற்றுங்கள். நாம் இந்த கிறிஸ்துவை பின்பற்றுவோம். சற்று நேரம் நாம் இந்த மோசேயை பார்ப்போம். நான் அதை செய்தேன். நாம் அவருடைய ஜீவியத்தை கவனிப்போம். முதலாவது காரியம், அவன் தன்னுடைய கல்வியை மறந்து கிறிஸ்துவின் நிந்தையை தெரிந்து கொள்ள ஒப்புக்கொண்ட போது தன்னுடைய எல்லா ஞானத்தையும் துறந்து விட்டான். அவன் ஏத்திரனின் எல்லா ஞானத்தினாலும் கற்பிக்கப்பட்டிருந்தான். அவன் தன்னுடைய எல்லா புகழையும், தன்னுடைய சிங்காசனத்தையும், தன்னுடைய செங்கோலையும், தன்னுடைய ராஜரீகத்தையும், தன்னுடைய கிரீடத்தையும், அவனுக்கு இருந்த ஒவ்வொரு காரியத்தையும் அவன் புறக்கணித்து விட்டானே. ஆனால் இந்த மற்றவரோ அதை விரும்பி கிறிஸ்துவை புறக்கணித்தான். இந்த மனிதரோ அதை புறக்கணித்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டான். உடனடியாக என்ன சம்பவித்தது? அவன் தன்னை பிரித்துக் கொள்ள வேண்டியவனாயிருந்தான். அல்லேலூயா. அந்த வார்த்தைக்கு நம்முடைய தேவருக்கு ஸ்தோத்திரம் என்றே பொருளாகும். நாம் அதை மறந்து கொண்டிருப்பது மிகவும் மோசமானதாக இருக்கிறது. அவன் சிங்காசனங்களையும் புகழையும் புறக்கணித்தான். அவன் நூற்றுக்கணக்கான வாலிப பெண்களை மனைவிகளாக கொண்டிருக்கலாம். அவன் உலகத்தை ஆளும் எகிப்தின் செங்கோல்களை உடையவனாயிருந்திருக்கலாம். உலகமே அவனுடைய பாதத்தண்டையில் கிடந்தது. அவன் அதன் ஒவ்வொன்றிற்கும் சுதந்திரவாளியாயிருந்தான். ஆனால் வேத வாக்கியங்களில் நோக்கி பார்ப்பதன் மூலம் அவன் ஜீவித்துக் கொண்டிருந்த நாளை கண்டான். அவனுக்குள் ஏதோ ஒரு காரியம் இருப்பதை அறிந்து கொண்டான். தேவனுடைய முன்கொடுக்கப்பட்டபட்டு கிரியை செய்ததே. நீங்கள் எவ்வளவு போலானவர்களாக இருந்தாலும் அல்லது இந்த விதமாக எப்படி இருந்தாலும் கவலை இல்லை. நீங்கள் ஒரு திருச்சபையின் மூப்பராக இருக்கக்கூடும், நீங்கள் ஒரு போதராக இருக்கக்கூடும், நீங்கள் இதுவாக அதுவாக அல்லது மற்றதாக இருக்கக்கூடும். ஆனால் தேவனுடைய வார்த்தையினால், அந்த நித்திய ஜீவன் வார்த்தைக்கென்று நீங்கள் முன்கொடுக்கப்பட்டிருந்தால் இப்பொழுது உள்ள காரியத்தை நீங்கள் காண்பீர்கள். அது அந்த விதமாக நடந்து சென்று கிரியை செய்யும். எனவே வெளியே வர துவங்குங்கள். அதை பெற்றுக் கொள்வதற்கு துவங்குங்கள். அவன் பார்வோருடைய குமாரத்தியின் மகன் என்று அழைக்கப்படுவதை வெறுத்தான். ஏனென்றால் அவன் எகிப்தில் அல்லது உலகத்தில் உள்ள எல்லா பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று கருதினான். அவன் அதை அவ்வாறு மதித்தான். அவன் என்ன செய்தான் என்பதை கவனியுங்கள். அவன் அதை பின்தொடர்ந்தான். உடனடியாக அவன் தன்னுடைய ஜனங்களிடமிருந்து, அவன் நேசித்திருந்த ஜனங்களிடத்திலிருந்து தள்ளப்பட்டான். அதனை பெற்றுள்ள ஒவ்வொரு காரியத்தையும் உன்னை இழக்க செய்யலாம். அது உன்னுடைய வீட்டை இழக்க செய்யலாம். அது உன்னுடைய நண்பர்களை இழக்க செய்யலாம். அது உன்னுடைய விருந்து குழுவின் ஐக்கியத்தை இழக்க செய்யலாம். அது பாடல் குழுவில் உன்னுடைய ஸ்தானத்தை இழக்க செய்யும். அது அவ்வாறு செய்யலாம். அது உன்னை எதை இழக்க செய்யும் என்று எனக்கு தெரியாது. ஆனால் அது உலக பிரகாரமான ஒவ்வொரு காரியத்தையும், உலகத்துடன் சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு காரியத்தையும் இழக்க செய்யும். உலக பிரகாரமான ஒவ்வொரு காரியத்திலிருந்தும் நீங்கள் உங்களை வேறுபிரித்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் அதை செய்ய வேண்டும். மோசே எல்லாவற்றையும் ஒருபுறம் வைத்துவிட்டு தன்னுடைய கையில் ஒரு கோலோடு வனாந்திரத்திற்குள் சென்றான். ஆமேன். நாட்கள் கடந்து விட்டன. அவர் அப்பொழுது தாம் ஒரு தவறு செய்து விட்டதாக நினைத்திருப்பாரா என்று நான் வேப்படுகிறேன். இல்லையே. அநேக நேரங்களில் ஜனங்கள் புறப்பட்டு அவர்கள், ஓ நானதை செய்வேன், தேவருக்கு மகிமை, நானதை காண்கிறேன் என்று கூறுகிறார்கள். யாரோ ஒருவர் உங்களை பார்த்து சிரித்து உங்களை குறித்து பரிகாசம் செய்யட்டும். உடனே நீங்கள் அநேகமாக நான் தவறு செய்து விட்டேன் என்கிறீர்கள். அவர் சிக்கையை சகிக்காதவர்கள் வேசியின் பிள்ளைகள் என்றும் அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் அல்ல என்றும் கூறினார். பாருங்கள், அவர்கள் உணர்ச்சி வசப்படுதலின் பேரில் கிரியை செய்யப்படுகின்றனர். பாருங்கள், சற்று முன்பு அந்த வித்தை குறித்து நான் பேசினேன். அந்த ஆத்மா துவக்கத்திலேயே அங்கு இருக்கவில்லை, அது ஆவியினால் அபிஷேகிக்கப்பட்டிருந்தது. அவன் எல்லா விதமான காரியங்களையும் செய்தான். ஓ, நீங்கள் ஆவியினால் அபிஷேகிக்கப்பட்டிருக்கும் போது அது உண்மையான அசலான பரிசுத்த ஆவியா இருக்கிறது. ஆனால் நீங்கள் இன்னமும் ஒரு பிசாசாகவே இருக்க முடியும். நீங்களோ ஓ சகோதரன் பிரணாமே என்று கூறலாம். கள்ளத்திற்கு தரிசிகளாயிற்றே. வேதமோ கடைசி நாட்களில் கள்ளத்திற்கு தரிசிகள் இருப்பார்கள் என்று உரைத்துள்ளது. இயேசு கள்ள கிறிஸ்துக்கள் எழும்புவார்கள் என்றார். கள்ள இயேசுக்கள் அல்ல, இப்பொழுது அதை எவரும் ஒப்புக்கொள்வதில்லை. ஆனால் கள்ள கிறிஸ்துக்கள், கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்றே பொருளாகிறது. தவறாக அபிஷேகம் பண்ணப்பட்டவன், அவர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் அதன் அடிப்படையிலேயே தவறாயிருக்கிறார்கள். ஆனால் மகத்தான அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறார்கள், அந்நிய பாஷையில் பேசுகிறார்கள், ஆவியில் நடனமாடுகிறார்கள், சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார்கள். யூதாஸ்காரியோ அதை செய்தாரே, சிமியோ இல்லை மன்னிக்கவும் தாய்பா தீர்க்க தரிசனம் முறைத்தாரே, பிலேயாம் மாய்மாலக்காரனாக இருந்தானே, லட்சிகமாகவே எல்லா அடையாளங்களையும் செய்தான், ஒவ்வொரு காரியத்தையும் மத சம்பந்தமான எல்லா அசைவுகளையும் செய்தான். ஆனால் நீங்கள் பாருங்கள், நீங்கள் ஒரு தலை விதையையும் ஒரு கோதுமை மணியையும் ஒரே நிலத்தில் விதைத்து அவைகளின் மேல் தண்ணீர் ஊற்றி அவைகளை அபிஷேகித்தால் அவைகள் இரண்டுமே கழிகூறும். அவைகள் இரண்டுமே ஒரே தண்ணீரினால் வளரும். சூரியன் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் பிரகாசிக்கிறது. மழையும் நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் பொழிகிறது. ஆனால் அவர்களுடைய கடிகளினால் நீங்கள் அவர்களை அறிவீர்கள். நீங்கள் எப்படி உங்களை வார்த்தையோடு சரிபடுத்திக் கொள்ளாமல் இருக்க முடியும்? ஆமென். நான் எதை பொருட்படுத்துகிறேன் என்பதை புரிகின்றதா? தண்ணீர் நீதி உள்ளவர்கள் மேலும் அறிவு உள்ளவர்கள் மேலும் விழுகிறது, அவர்களை அபிஷேகிக்கிறது. இயேசு அன்னாடி அவர்கள் இடத்தில் வந்து, கர்த்தாவே கர்த்தாவே, நாங்கள் பிசாசுகளை துரத்தவில்லையா? நாங்கள் தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கவில்லையா? நாங்கள் உங்களுடைய கிராமத்தில் மகத்தான காரியங்களை செய்திருக்கவில்லையா என்று கூறுவார்கள் என்றார். அப்பொழுது அவர், அக்கிரம சகிக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள், நான் உங்களை அறியேன் என்பார். போய் பிசாசிற்காகவும் அவருடைய தூதர்களுக்காகவும் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற நரகத்திற்குள் செல்லுங்கள். நீங்கள் பார்த்தீர்களா? என்ன ஒரு வார்த்தை! தவறானவை. வீணாய் ஆராதனை செய்கிறார்கள், வீணாக பாடுபடுகிறார்கள். நீங்கள் அதை செய்ய வேண்டிய அவசியம் இல்லாதிருக்கும் போது ஏன் நீங்கள் அதை செய்கிறீர்கள்? பரலோகங்கள் முழுவதும் உத்தமத்தால் நிறைந்திருக்கும் பொழுது ஏன் அதற்கு பதிலாக மற்றொன்றை தெரிந்து கொள்கிறீர்கள்? புரிகின்றதா? நீங்கள் அதை செய்ய வேண்டியதில்லையே. இப்பொழுது மோசே அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தான், எனவே அவனை எதுவுமே மாற்ற முடியவில்லை. அவருடைய சொந்த சகோதரர்களும் அவனை புறக்கணித்து விட்டனர், அதுவும் அவனை தடுத்து நிறுத்தவில்லை. அவன் நேராக வனாந்திரத்திற்குள் சென்றான். அங்கே ஒரு நாள் அவன் தேவனை முகமுகமாய் ஒரு முச்சடியில் தொங்கிக் கொண்டிருக்கும் அக்கினி ஸ்தம்பத்தோடு சந்தித்தான். அப்பொழுது அவர், மோசே, உன் பாதரட்சைகளை கழற்றி போடு, நீ நின்று கொண்டிருக்கிற இடம் பரிசுத்த பூமி. நான் என் ஜனத்தின் கூக்குரலை கேட்டேன், நான் அவர்களுடைய முணுமுணுப்பை கேட்டேன், நான் வார்த்தையின் என் வாக்குத்தத்தை நினைவு கூறுகிறேன், நான் இறங்கி வந்திருக்கிறேன், நான் அவர்களை வெளியே கொண்டு செல்லும்படி அங்கே உன்னை அனுப்பப் போகிறேன் என்றார். நிச்சயமாக அவன் தேவனை முகமுகமாய் சந்தித்தான், அவன் அவரோடு பேசினான், அவன் தேவனால் கட்டளையிடப்பட்டிருந்தான். தேவன் மறுபடியும் வந்து அதே அக்னி ஸ்தம்பத்தில் அங்கே மலையின் மேல் நின்று கொண்டிருந்த அந்த தீர்க்கதரிசியை ரூபகாரப்படுத்தினார். அவர் அவனுடைய கரங்களில் செய்த எல்லா விதமான அற்புதங்களையும் மற்றவைகளையும் நிரூபிக்கும்படி மீண்டும் வந்தார். ஓ, அவர்களோ போலி ஆட்களை உடையவர்களாயிருந்தனர். ஓ, நிச்சயமாக அங்கே என்னையும் எம்பிரேயும் எதிர்த்து நின்றார்கள். அவன் செய்த அதே காரியத்தை இவர்களும் செய்திருந்தனர். ஆனால் யார் அசலானவர்களாயிருந்தனர்? புரிகின்றதா? அது எங்கிருந்து துவங்கினது? அது வார்த்தையிலிருந்து வருகிறதா? அது அந்த வேலையா இருந்ததா? கடைசி ஆட்களில் அதே காரியம் மீண்டும் வாக்களிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்களா? என்னையும் எம்பிரேயும் மோசேக்கு எதிர்த்து நின்றது போல துர்புத்தியுள்ள மனுஷர்களாக இவர்களும் சத்தியத்திற்கு எதிர்த்து நிற்பார்கள். பாருங்கள், கடைசி நாட்களில் அதே காரியத்தை செய்வார்கள், ஒவ்வொன்றையும் பாவனை செய்கிறார்கள். சரியாக அதே சேற்று பள்ளத்தில் பன்றி சேற்றிலே புரளவும் நாய் தான் கக்கிறதை தின்னவும் திரும்பினது போலவே வெந்தய கொஸ்தர்களாகி நீங்கள் அநேக வருடங்களுக்கு முன்னர் அந்த ஸ்தாபனங்களை விட்டு வெளியே வந்து அவர்களை சபித்தீர்கள். உங்களுடைய தகப்பன்மார்களும் தாய்மார்களும் அவ்வாறு செய்தனர். ஆனால் நீங்களோ திரும்பவும் சுற்றி சென்று அவர்கள் செய்த அதே காரியத்தை செய்தீர்கள். இப்பொழுதோ அதே சேற்றிலும் தக்கினதிலும் திரும்பி இருக்கிறீர்கள். புரிகின்றதா? ஆதி பெந்தய கோஸ்த காலத்தில் சபை அதை கட்டி போடும்படி செய்திருந்ததானால் அது இன்றைக்கும் மீண்டும் சபையை கட்டி போட செய்யுமே. புரிகின்றதா? அது அவிதமாயிருக்க வேண்டியிருந்தாலும், அது பதறாயிருந்தாலும், அது தோன்ற வேண்டியதாயிருக்கிறது. அது மகரந்த பொடி என்ற ஒன்றே ஒன்றோடு மாத்திரம் இருக்க முடியாது. பதரானது தோன்ற வேண்டியதாயிருக்கிறது. பாருங்கள், அது சுமக்கும் ஒன்று. இப்பொழுது நாம் கடைசி நாட்களில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த வேலைக்காக வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட காரியங்களை கவனித்து பாருங்கள். இதை கவனியுங்கள், மோசே உறுதிப்படுத்தப்பட்டான். அறிந்திருப்பீர்களே, அவர் இங்கே வெளியே சென்ற போது அவருடைய சொந்த சகோதரர்கள் சிலர் அவருக்கு விரோதமாக எழும்பி ஒரு ஸ்தாபனத்தை உண்டு பண்ண நினைத்தார்கள். அவர்களோ, எங்களுக்கு மத்தியில் நீர் ஒருவர் மாத்திரமே பரிசுத்தமான என்பது போன்று நீர் நடந்து கொள்கிறீர் என்று கூறினர். காத்தானும் கோராகும் முழு சபையுமே பரிசுத்தமாக உள்ளது என்றனர். நாம் மனிதர்களை தேர்ந்தெடுத்து ஏழாவது காரியத்தை செய்வோம். மோசேயோ, நான் அவனுக்காக வருத்தப்பட்டேன் என்று கூறினான். பின்னர் அவன் சென்று கர்த்தாவே என்று கூறி பலிபீடத்திற்கு முன்னால் சாஷ்டாங்கமாய் விழுந்து கர்த்தாவே என்றான். தேவனோ, அவர்களிடமிருந்து உன்னை பிரித்துக் கொள், எனக்கு அதை குறித்து போதுமென்றாகிவிட்டது என்றான். பூமி வாயை பிளந்து அவர்களை விழுங்கி போட்டது, அவ்வளவுதான். பாருங்கள், அவன் தன்னுடைய கட்டளையை அறிந்திருந்தான். தேவன் ஸ்தாபனங்களோடு தொடர்பு கொள்கிறதில்லை, அவர் குழுக்களோடு தொடர்பு கொள்கிறதில்லை, அவர் தனிப்பட்ட நபர்களோடு தொடர்பு கொள்கிறார். அது உண்மை. எப்பொழுதுமே குழுக்களில் அல்ல, தனிப்பட்ட நபர்களிலே ஒரு நபரிலேயே தொடர்பு கொள்கிறார். கடைசி நாட்களில் அவர், நான் வாசற்படியில் என்று தட்டுகிறேன், ஒருவன் எந்த குழுவினராவது என்றல்ல, ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவரிடத்தில் நான் பிரவேசித்து அவரோடைய போஜனம் பண்ணுவேன். பாருங்கள், ஒருவன் என் சத்தத்தை கேட்க முடிந்தால், எந்த ஒலிபெருக்கி சத்தத்தை பெருக்குவதற்காக உண்டாக்கப்படாவிட்டால் என் சத்தத்தை எப்படி பெருக்க முடியும்? நான் என் முழு பலத்தோடு அதற்கு எதிரே நின்று சத்தமிட முடிந்தாலும் அது ஒன்றையுமே செய்யாது. ஏனென்றால் இது ஒரு ஒலிபெருக்கியாக நியமனம் செய்யப்பட்டு உண்டாக்கப்பட்டு சிருஷ்டிக்கப்பட்டும் இருக்கிறது. தேவனுடைய முன்னியமனத்தினால் தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள் இருக்குமானால், என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவிகொடுக்கிறது, அவைகள் என் வேலையை அறிந்திருக்கின்றன, அவைகள் ஒரு அந்நியனுக்கு பின் செல்லாது. புரிகின்றதா? அது முதலில் அந்த விதமாக இருக்க வேண்டும். பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும், அவைகள் ஒவ்வொன்றும். இப்பொழுது இங்கு அவன் தொடர்ந்து சென்று வாழ்க்கையின் முடிவை அடைகிறான். அவன் மரித்து போன போது, கவனியுங்கள், அவன் பாதையின் முடிவுக்கு வரும்போது, இப்பொழுது நேரமாய் கொண்டிருக்கிறபடியால் நாம் முடிக்கப் போகிறோம், ஏனெனில் 10 மணிக்கு இன்னும் 25 நிமிடங்களே உள்ளன. கவனியுங்கள், இப்பொழுது எங்களுடைய சபையிலே இது சீக்கிரம் என்று கருதப்படும். ஏறக்குறைய 2 அல்லது 3 மணிக்கே நாம் இப்பொழுது சற்று நேரமாய் கொண்டிருக்கிறது என்று கூற துவங்குவோம். புரிகிறதா? பார்த்தீர்களா? ஆனால் இப்பொழுது நான் அநேக முறை இரவு முழுவதும் பிரசங்கித்திருக்கிறேன். பவுல் தன்னுடைய நாளில் இதே சுவிசேஷத்தை பிரசங்கித்த போது ஒரு வாலிபன் ஒரு மாடி சுவற்றின் மேலிருந்து விழுந்து மரித்து போனார். பவுல் அதே அபிஷேகத்தையும் சுவிசேஷத்தையும் கொண்டவனாய் அவன் மீது தன்னுடைய சரீரத்தை கடத்த அவன் மீண்டும் உயிர் பெற்றான். அவர்கள் ஆர்வம் கொண்டிருந்தனர். சபையோ உருவாகி கொண்டிருந்தது. ஏதோ காரியம் சம்பவித்துக் கொண்டிருந்தது. இங்கே என்ன சம்பவித்தது என்பதை கவனியுங்கள். மோசே அவன் வந்தபோது, இந்த ஐஸ்வர்யம் உள்ள மனிதன் அவன் வந்தபோது, நாம் பேசின அந்த வாலிப அதிபதி முழு பக்தி உள்ளவன், சபையையும் மற்ற ஒவ்வொன்றையும் சேர்ந்திருந்தான். அருமையானவன், கல்வி பயின்றவன், ஒரு அருமையான வர்த்தக புருஷன், மற்ற ஒவ்வொரு காரியத்தையும் உடையவன். ஆனால் அவன் பாதையின் முடிவிற்கு வந்தபோது அவன் கூச்சலிடத் துவங்கி காலடி எடுத்து வைக்க இடமில்லையே என்று கூறினான். அவனுடைய வழி நடத்துதல் எங்கே? அவன் மறித்து போயிருக்கிற தன்னுடைய சபையால் வழி நடத்தப்பட்டிருந்தான். அவன் மறித்து போன உலகத்தினால் வழி நடத்தப்பட்டிருந்தான். உலகம் அவனுக்காக ஆயத்தமண்டி இருந்த நரகத்தை தவிர அவன் காலடி எடுத்து வைக்க வேறெதும் இல்லாதிருந்தது. ஆனால் இங்கே மோசே எகிப்தில் உள்ள எல்லா பொக்கிஷங்களை பார்க்கிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் ஒரு மிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணின ஒரு உண்மையுள்ள ஊழியக்காரன் வருகிறான். அவன் வயோதிபனாய் 120 வயதிலே பாறையின் முடிவிற்கு வந்தான். அவன் மலையின் மீது ஏறி சென்று மரணம் அவனுக்கு முன்னால் வைக்கப்பட்டிருந்ததை அறிந்திருந்தான். எனவே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருந்த தேசத்தை நோக்கி பார்த்தான். அவன் நோக்கி பார்த்தான், அங்கே அவனுக்கு அருகில் அவனுடைய தலைவர் கண்மலையானவர் இருந்தார். அவன் கண்மலையின் மேல் காலடி எடுத்து வைத்த போது தேவ தூதர்கள் அவனை தேவனுடைய மகிமைக்குள் தேவனுடைய மடிக்கு கொண்டு சென்றனர். ஏன், 800 வருடங்கள் கழித்தும் அவன் அப்பொழுதும் தன்னுடைய தலைவரால் வழிநடத்தப்பட்டுக் கொண்டிருந்தான். இயேசுவானவர் சிலுவைக்கு செல்வதற்கு முன்னர் அவன் அங்கே மறுரூப மலையின் மேல் நின்று கொண்டு எலியாவோடும் இயேசுவோடும் பேசிக் கொண்டிருந்ததை நாம் கண்டறிகிறோம். மரணத்துக்கு பின்னர் 800 வருடங்கள் கழித்து அந்த ஒருவனே அவன் தன்னுடைய ஊழியத்தின் நிந்தையை உலகத்தில் உள்ள எல்லா புகழை காட்டிலும் உலகத்தில் உள்ள எல்லா பணத்தை காட்டிலும் அதிக பாக்கியம் என்று எண்ணினான். எனவே அவனுடைய தலைவர் இன்னமும் அவனை வழிநடத்திக் கொண்டிருந்தார். ஓ என்னே, அவன் வழிநடத்தப்பட்டானே. அவனுடைய தலைவர் அவனை மரணத்தினூடாகவும் மரண நிழல்களினூடாகவும் வழிநடத்தினார். அவன் கல்லறைக்கு வழிநடத்தப்பட்டான். 100 கணக்கான வருடங்களுக்கு பின்னர் அவன் அங்கே மீண்டும் நின்றான். ஏனென்றால் அவன் தன்னுடைய வாலிப பருவத்தில் பரிசுத்த ஆவியின் வழிநடத்துதலை தெரிந்து கொண்டிருந்தான். அவனுடைய பெயரோ எகிப்தும் அதன் பொக்கிஷங்களும் இல்லாமற் போகும் போதும் மகத்தானதாயிருக்கும். கூர்நுனி கோபுரங்கள் தூசியாகின்ற போது, எகிப்து இனிமேல் எகிப்தா இல்லாமற் போகும் போதும் மோசேயோ ஜனங்களுக்கிடையே அழிவில்லாதவனாயிருப்பார். ஏனென்றால் அவன் தன்னுடைய சபை சென்று கொண்டிருந்த வழியை ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக கிறிஸ்துவின் வழிநடத்துதலை ஏற்றுக்கொண்டான். அதே காரியத்தை செய்த மற்றவர்களும் உண்டு. ஏனோக்கே நோக்கி பாருங்கள், அவன் தேவனோடு 500 வருடங்கள் நடந்தான். அதன் பின்னர் அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்ற ஒரு சாட்சியை உடையவனாயிருந்தான். தேவன் அதை சரிபடுத்தி, நீ மறிக்க வேண்டிய அவசியமே இல்லை, இந்த பிற்பகலே நீ மேலே வீட்டிற்கு வா என்றார். அவன் மேலே சென்றான். எலியா அவன் தன்னுடைய நாட்களில் தலைமுடியை வெட்டி கொண்ட ஸ்திரீகளை நோக்கி கூச்சலிட்டான். வர்ணம் திட்டியிருந்த இசபேல்களை கண்டு கூச்சலிட்டான். அவர் அதை மிகவும் அதிகமாக கண்டித்து தன்னால் செய்ய முடிந்ததை செய்திருந்தான். எல்லா ஆசாரியர்களுமே அவரை குறித்து பரிகாசம் செய்தனர். அவன் ஒரு நாள் ஆற்றண்டை நடந்து சென்றான். ஆற்றின் அக்கறையிலே உள்ள ஒரு புதரில் குதிரைகள் கட்டப்பட்டிருந்தன. அக்னிமயமான குதிரைகளும் ஒரு அக்னி ரதமும் இருந்தது. அவன் அதன் மேலேறி தன்னுடைய வஸ்திரத்தை தன்னை பின்தொடர்ந்த தனக்கு அடுத்த தீர்க்கதரிசி என்ற எரிந்து மேலே பரலோகத்திற்கு சென்றான். அவன் நித்திய ஜீவனின் வழிநடத்துதலை ஏற்றுக்கொண்டான். ஏனென்றால் எலியாவுக்குள் இருந்தது கிறிஸ்துவாயிருந்தது. ஓ ஆமையா, அது என்னவாயிருந்தது? என்னை பின்பற்றி வா. இப்பொழுது நீங்கள் உங்களுடைய தலைவரை தெரிந்து கொள்ள வேண்டும். நண்பர்களே, நீங்கள் அதை தெரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். வேதம் என்ற தேவனுடைய நிலை கண்ணாடிக்குள் நோக்கி பார்த்து இன்றிரவு நீ எங்கே இருக்கிறாய் என்று பார். ஒரு சிறு கதை. ஒரு சமயம் ஒரு சிறுவன் நகர்ப்புறத்தில் வசித்து வந்தான். ஆனால் அவன் ஒருபோதும் ஒரு நிலை கண்ணாடியை பார்த்ததே கிடையாது. அப்பொழுது அவனோ தாயினுடைய சகோதரியை காண நகரத்திற்கு வந்தான். அவளுக்கோ வழக்கமாக கதவில் நிலை கண்ணாடி பொருத்தப்பட்டிருந்த ஒரு பண்டைய மாதிரியான வீடு இருந்தது. உங்களுக்கு அது நினைவிருக்கிறதா அல்லது இல்லையா என்று எனக்கு தெரியாது. ஆனால் அந்த சிறு பையனோ அவன் கண்ணாடியையே ஒருபோதும் பார்த்திருந்ததில்லை. எனவே அவன் வீட்டை சுற்றி விளையாடி கொண்டிருந்தான். அவன் அப்பொழுது நோக்கி பார்த்தபோது என்றான். அவன் அந்த கண்ணாடியில் அந்த சிறு பையனை உற்று பார்த்தான். இவன் கையசைத்த போது அந்த சிறு பையனும் கையசைத்தான். இவன் தன்னுடைய காதை இழுத்த போது அந்த சிறு பையனும் தன்னுடைய காதை இழுத்தான். அதை போன்றே செய்தான். அவன் அருகில் நடந்து சென்று திரும்பி, அம்மா அது நான் ஆயிற்று, அது நானே என்றான். நீங்கள் எதை போன்று காணப்படுகின்றீர்கள்? நீங்கள் எதை பின்பற்றிக் கொண்டிருக்கிறீர்கள்? நாம் என்ன செய்திருக்கிறோம்? நீங்கள் உங்களுடைய தலைவரை தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கே தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஜீவனை அல்லது மரணத்தை தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய தெரிந்து கொள்ளுதலே, நீங்கள் எதை தெரிந்து கொள்கிறீர்களோ அதுவே உங்களுடைய நித்திய பயனலக்காயிருக்கும். நினைவிருக்கட்டும், இயேசுவோ என்னை பின்பற்றி வா என்றார். அவ்வண்ணமாய் செய்ய இன்றளவு நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நித்திய ஜீவனுக்கென்று அவரை பின்பற்ற நீங்கள் அவருடைய நிபந்தனைகளின் பேரிலேயே வர வேண்டும். அது உண்மை, அது வார்த்தையே, கோட்பாட்டின் பேரில் அல்ல, பொதுவான ஜனங்களின் கருத்தின் பேரில் அல்ல, அதை குறித்து மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதன் பேரில் அல்ல, ஆனால் அதை குறித்து தேவன் என்ன கூறினார் என்பதன் பேரிலேயே வர வேண்டும். நீங்களோ நல்ல சகோதரன் பிரணாம், நான் ஒரு சிறிய அறிவேன், அவள் தன்னால் இந்த மட்டும் அவ்வளவு நல்லவளாக இருக்கிறாள், அவள் இதை செய்கிறாள், இதனூடாக சென்ற ஒரு மனிதனை நான் அறிவேன் என்று கூறலாம். அவன் என்ன செய்திருக்கிறானோ அதற்கு என்னால் உதவி செய்ய முடியாது. தேவனுடைய வார்த்தையோ, அவர் எல்லா மனிதனுடைய வார்த்தையும் போய் என்னுடைய வார்த்தையே சத்தியம் என்றார். நீங்கள் அவருடைய நிபந்தனைகளின் பேரில் வரவேண்டியவர்களா இருக்கிறீர்கள். அவருடைய முறைமைகளின் பேரில், வார்த்தையின் பேரில் வர வேண்டும். நீங்கள் கோட்பாடுகளினூடாக வர முடியாது, நீங்கள் ஸ்தாபனத்தினூடாக வர முடியாது, நீங்கள் அதை போன்று இதை கலக்க முடியாது. நீங்கள் செய்யக்கூடியது ஒரே ஒரு காரியமாயிருக்கிறது, அது அவருடைய நிபந்தனைகளின் பேரில் அதை ஏற்றுக்கொள்வதே ஆகும். அதாவது நீங்களும் உங்களுடைய சிந்தனைகளும் மறிக்கும்படி நீங்கள் அவரை மனப்பூர்வமாய் பின்பற்றுவதாகும். உலகத்தின் எல்லா காரியங்களையும் முதலில் தள்ளிவிட்டு என்னை பின்பற்றி வா. சகோதரனே, இது ஒரு கண்டிப்பான மனதை புண்படுத்துகிற செய்தி என்பதை நான் அறிவேன். நான் ஜனங்களை பாட செய்யும்படி முயற்சிக்கவோ, சத்தமிட செய்யும்படி முயற்சிக்கவோ, கூச்சலிட செய்யும்படி முயற்சிக்கவோ ஒரு செய்தியை தெரிந்து கொண்டு இங்கு வரவில்லை. இதே காரியங்களை செய்து வருகின்ற அஞ்ஞானிகளின் கூட்டங்களில் நான் இருந்திருக்கிறேன். நானோ உங்களுடைய ஜீவியத்தில் ஆர்வம் கொண்டிருக்கிறேன். என்றோ ஒரு நாளில் நான் தேவனுக்கு பதில் கூற வேண்டிய ஒரு தேவனுடைய ஊழியக்காரனாயிருக்கிறேன். கர்த்தர் எனக்கு அளித்திருக்கிற இந்த ஊழியம் தாமே உங்களுக்கு முன்பாக ஆயிரக்கணக்கான முறைகள் ரூபகாரப்படுத்தப்பட்டிருக்கின்றன. நினைவிருக்கட்டும், இயேசுவோ என்னை பின்பற்றி வா, என்னை பின்பற்றி வா என்றார். நீ பெற்றுள்ளதை உதறி தள்ளிவிட்டு என்னை பின்பற்றி வா என்றார். அந்த ஒரே வழியில் மாத்திரமே நீங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ள முடியும். அந்த ஒரே பரிகாரமே அவர் இந்த மனிதருக்கு அளித்தார். அவர் இந்த வர்த்தக புருஷனுக்கும் அளித்த ஒரே பரிகாரம் இதுவே ஆகும். அதுவே அவர் எந்த நபருக்கும் அளிக்கிற பரிகாரமாகும். அவருடைய தெரிந்து கொள்ளுதல், அவர் தம்முடைய தீர்மானத்தை செய்கிறார், அது ஒவ்வொரு முறையும் பரிபூர்ணமாயிருக்கிறது. நாம் அவரை பின்பற்ற வேண்டியது நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரே வழியாயிருக்கிறது. ஆகையால் தேவனுடைய வழிநடத்துதல் என்பது பரிசுத்த ஆவியினால் ரூபகாரப்படுத்தப்பட்ட இந்த மணி நேரத்திற்கான வார்த்தையை பின்பற்றுவதேயாகும். நாம் நம்முடைய தலைகளை வணங்குவோமாக. நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கப் போகிறேன். நீங்கள் உண்மையாகவே உத்தமமாயிருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். என் இரட்சகர் அழைப்பதை என்னால் கேட்க முடிகிறது என்னும் பாடலை எனக்காக அந்த சகோதரி வாசிக்கும்படி விரும்புகிறேன். இது பண்டைய கால பீட அழைப்பாயிருக்கிறது என்பதை நான் அறிவேன். சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு என்ன சம்பவித்துக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் சற்று நோக்கி பார்ப்போம். இப்பொழுது நம்முடைய தலைகள் வணங்கியிருப்பதுடன் ஒரு நிமிடம் அப்படியே சிந்தித்து என்ன சம்பவித்துக் கொண்டிருக்கிறது என்பதை நோக்கி பாருங்கள். இங்கிலாந்தில் உள்ள அந்த மனிதன் என்ன கூறினான் என்பதை சென்ற வாரம் நீங்கள் செய்தித்தாளில் வாசித்தீர்களா? அது இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் வெறுமன ஒரு ஏமாற்றுதலே என்றும், அது பிலாத்துவிற்கும் அவருக்கும் இடையே மாத்திரம் பண்ணிக்கொண்ட ரகசிய ஒப்பந்தம் என்றும் இருந்தது. இந்த அமெரிக்க வேதசாஸ்திர நிபுணர் என்ன கூறினான் என்பதை நீங்கள் பார்த்தீர்களா? அவனோ இயேசு தூதாயும் கனியினால் உறங்க வைக்கப்பட்டார் என்று கூறினான். வேத பண்டிதர்களாகிய உங்களில் அநேகர் ஆதியாகமத்தில் அங்கு எங்கே தூதாயும் கனியை குறித்து கூறப்பட்டுள்ளது என்பதை அறிவீர்கள். அது உங்களை மரித்தவர் போல உறங்கச் செய்யும். உங்களுடைய இருதயம் இரண்டு அல்லது மூன்று நாளைக்கு ஒரு முறையே துடிக்கும். அவர்கள் அவருக்கு கசப்பு கலந்த காடியை கொடுத்தனர். இவர்களோ அது தூதாயும் கனியா இருந்தது என்றனர். அவர்கள் அவரை அங்கே கல்லறையில் வைத்தனர். அப்பொழுது அவர் அங்கே மூன்று நாட்கள் உறங்கினார். அவர்கள் அங்கு சென்றபோது அவர் நடந்து கொண்டிருந்ததை அவர்கள் கண்டதாக கூறினர். உங்களால் அதை யூகித்து பார்க்க முடிகிறதா? வேத பண்டிதர்கள், வேத பாடசாஸ்திர பள்ளிகள், அவ்விசுவாசம், அதன் பின் எப்படி உலகத்தில் முதலாவது காரியம் அவர் அதை குடிக்க மறுத்தார் என்று வேதம் கூறியுள்ளது. அவர்கள் கசப்பு கலந்த காடியை அவருடைய வாயில் வைத்தபோது அவர் அதை குடிக்க மறுத்துவிட்டார். மற்றொரு காரியம் என்னவெனில், அது அவனமாயிருந்திருந்தால் அப்பொழுது ஏன் அவருடைய சீஷர்கள் வந்து அவரை களவாடி சென்றனர் என்று கூற வேண்டும்? ஏன் அவர்கள் அவருக்காக தங்களுடைய ஜீவனை ரத்த சாட்சியாக கொடுத்தனர்? அவர் மறித்த விதமாக கூட தங்கள் மறிக்க தகுதியற்றவர்கள் என்று எண்ணி தங்களை சிலுவையில் தலைகீழாகவும் பக்கவாட்டிலும் அறையும்படி கூறினர். அவர் ஒரு மாயமாலக்காரனாய் இருந்தார் என்று அவர்கள் அறிந்திருப்பார்களேயானால் அவர்களும் மாயமாலக்காரர்களாய் இருந்திருப்பார்களே. அப்படியானால் எப்படி அவர்கள் தங்களுடைய ஜீவனை அவருக்காக அந்த விதமாக அளித்திருக்க முடியும்? ஓ, நீங்கள் பாருங்கள், இது நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிற புத்தி கூர்மையான நாளாயிருக்கிறது. கல்வி, நாகரீகம், இந்நாளின் நவீன போக்கு யாவுமே பிசாசாயிருக்கிறது. நாகரீகம் பிசாசினுடையதா? ஆமையா, வேதம் அதை கூறிற்று. இந்த நாகரீகம் மரணத்தை உடையதா இருக்கிறது. நாம் மறுமையில் இதை போன்ற ஒரு நாகரீகத்தை உடையவர்களா இருப்போமா? இல்லையா, நாம் ஒரு வித்தியாசமான நாகரீகத்தை உடையவர்களா இருப்போம். கல்வியும் இந்த எல்லா காரியங்களுமே அவைகள் பிசாசினுடையவர்களா இருக்கின்றன. விஞ்ஞானம் இயற்கையான காரியங்களை தாறுமாறாக்கி வேறேதோ காரியத்தை செய்கிறது. இப்பொழுது அவர்கள் உங்களுக்கு என்ன செய்திருக்கிறார்கள் என்று பாருங்கள். வாலிப ஸ்திரீகளே, அது சென்ற மாதத்திற்கு முந்தின மாதம் வெளியான ரீடர்ஸ் டைஜஸ்ட் என்ற பத்திரிகை என்று நான் நினைக்கிறேன். அந்த ரீடர்ஸ் டைஜஸ்ட் என்ற பத்திரிகை இவ்வாறு கூறினது. வாலிப பையன்களும் வாலிப ஸ்திரீகளும் நடுத்தர வயதினராக செல்லும் போது வாலிப ஸ்திரீகளுக்கு 20-25 வயதிற்கு இடையிலேயே மாதவிடாய் நின்றுவிடுகிறது என்று கூறியுள்ளது. அடுத்த சந்ததியில் அவர்கள் ஒன்று மற்றவர்களாய் பயங்கரமான தோற்றத்தை உடையவர்களாய் இருப்பார்கள். புரிகின்றதா? சிருஷ்டிகளோ மிருதுவாகவும் சேற்றை போன்றும் இருப்பார்கள். ஆவியை பாருங்கள். சபை எப்படிப்பட்ட ஆவியை பெற்றுள்ளது என்று பாருங்கள். கலப்படமாகி உலகத்தோடு விவாகம் செய்து கொண்டுள்ளது. ஓ, என்ன என்ன ஒரு வேலை! பிள்ளைகளே, ஓடுங்கள், ஓடுங்களே, சிலுவை அண்டைக்கே ஓடுங்கள், கிறிஸ்துவ அண்டைக்கு வாருங்கள், அவர் உங்களை வழிநடத்தட்டும். நாம் நம்முடைய தலைகளை தாழ்த்துகையில், நம்முடைய கண்களை மூடியிருக்கையில் தயவு கூர்ந்து அதே நேரத்தில் உங்களுடைய இருதயத்தையும் தாழ்த்துங்கள். நீங்கள் அவ்வாறு செய்வீர்களா? நான் உங்களை ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். நீங்கள் உண்மையாகவே உங்களை ஆராய்ந்து பார்க்கிறீர்களா? தேவனை நோக்கி பார்க்கிறீர்களா? நீங்கள் இந்த வேளையில் இருக்க வேண்டிய பிரகாரமாக நீங்கள் இல்லை என்பதை நீங்கள் உணர்கின்றீர்களா? ஏனெனில் எடுத்துக்கொள்ளப்படுதல் எந்த நேரத்திலும் நிகழக்கூடும். பாருங்கள், அது நிகழும். சற்று முன்னர் நான் கூறின கூற்று உண்மையா இருக்குமானால் உயிரோடு இருப்பவர்களில் ஏறக்குறைய 500 பேர் மாத்திரமே மறுரூபமாக்கப்பட்டு எடுத்துக் கொள்ளப்படுதலில் செல்வர். ஏன் நாம் பேசிக் கொண்டிருக்கிற இந்த எல்லா கிறிஸ்தவ சமுதாயத்தையும் ஒன்று சேர்த்தால், கத்தோலிக்கர் எல்லோரையுமே ஒன்று சேர்த்தால், கிறிஸ்தவ மார்க்கத்தை பின்பற்றுவதாக உரிமை கோருகின்ற அனைவரையும் ஒன்று சேர்த்தால் மொத்தம் 5,000,000 ஜனங்களே இருப்பர். 10,00,000 ஒருவர் என்றால் 500 பேர் இருப்பர். உலகம் முழுவதிலும் ஒரு நாளில் அநேக ஜனங்கள் காணாமல் போய் கொண்டிருக்கின்றனர். அதாவது நாம் அவர்களை கணக்கெடுக்க கூட முடியாது. பாருங்கள், அது வரும். நீங்கள் அதை அறியக்கூட மாட்டீர்கள். ஜனங்களோ பிரசங்கம் பண்ணிக்கொண்டே இருப்பார்கள். பாருங்கள், அதுவோ நிகழ்ந்து விட்டிருக்கும். இயேசுவானவர் கூறினது போலவே அவர்கள் கூறின சீஷர்கள் எலியா முந்தி வர வேண்டும் என்று வேத பாரகர் சொல்கிறார்களே என்று கேட்டனர். அதற்கு அவரோ, அவர் ஏற்கனவே வந்தாயிற்று, நீங்கள் அவரை அறியவில்லை, ஆனால் அவர்கள் செய்ய விரும்பினதாக கூறினதையே அவனுக்கு அவர்கள் செய்தனர் என்றார். நீங்கள் தேவனோடு சரியாயில்லை என்பதை நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் தேவனை நினைவு கூறப்பட வேண்டும் என்று விரும்பினால் தேவன் உங்களுடைய இதயத்தை சரியாக அவரோடு சீர்படுத்துவார். நீங்கள் இப்பொழுதே அப்படியே தாழ்மையாய் இந்த நொடிப்பொழுதிலேயே உங்களுடைய கரங்களை உயர்த்துவீர்களா? நீங்கள் யாராக இருந்தாலும் நான் கவலைப்படுகிறதில்லை. நீங்கள் இதை செய்வீர்களா? நீங்கள் நான் என்னுடைய கரத்தை தேவனுக்கு உயர்த்துவேன் என்று கூறுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் நிலை கண்ணாடியில் நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறீர்களா? நான் கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை கேட்கிறேன், நீங்கள் தேவனுடைய நிலை கண்ணாடியில் உங்களை நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறீர்களா?
இல்லாஹாந்துரியா கூ பூதி இது கீழோ காவி அலாத தொல்ல போச்சி குக Behold, my people, even this hour am I moving upon thy hearts. Even this hour wilt thou judge thyself, or if thou shalt judge thyself, the Lord will not judge thee nor condemn thee. Behold, the Lord hath called thee to a high and holy calling. Yea, and even now doth the Lord brood over thee in love and in mercy. Yea, if thou shalt confess thy sin, yea, the Lord shall cleanse thee and forgive thee, and he shall cause thee to mount up with wings as eagles, and thou shalt be filled with his power, and he shall wash thee by the water of his word. He shall renew thee, he shall change thy heart, and give thee a heart of flesh. For behold, the day of the Lord is at hand. Wilt thou even, as the old world, who paid no attention to my preacher Noah, who went about unconcerned and complacent, who dishonored God, yea, and insulted the Holy Spirit, what about in everyday life, as though the Lord meant not what he said and what he would do? For behold, the word of the Lord overtook them, and behold, they all perished. Therefore I say unto thee, this is an evil hour, this is an evil day, and thou shalt not be deceived, if thou shalt be led by my Spirit and conformed to my word. For behold, I shall keep thee and preserve thee, and I shall keep thee true, and I shall revive thee unto the day of my coming.
Amen.
ஆமேன். நான் ஒரு காரியம் கேட்க விரும்புகிறேன். இங்கே எத்தனை பெந்தேகோஸ்தைக்காரர்கள் இருக்கிறீர்கள்? பெந்தேகோஸ்தைக்காரர்களே, உங்களுடைய கரத்தை உயர்த்துங்கள். இப்பொழுது நீங்கள் ஒவ்வொருவருமே, இப்பொழுது இங்குள்ள எத்தனை பேர் கிறிஸ்தவர்கள் என்று உரிமை பாராட்டுகிறீர்கள்? உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள். இது சம்பவிக்கும் என்றும் இதை குறித்து வேதம் உரைத்துள்ளதை நீங்கள் அறிவீர்களா? அவர்கள் என்ன செய்வோம் என்று வியப்படைந்து கொண்டிருந்த போது, இது பழைய ஏற்பாட்டிலும் கூட சம்பவித்தது. வந்து கொண்டிருந்த முற்றுகையில் இருந்து எப்படி தப்பித்துக் கொள்ள முடியும் என்று வியந்து கொண்டிருந்த போது இது சம்பவித்தது. அப்பொழுது ஆவியானவர் ஒரு மனிதன் மேல் இறங்க அவன் தீர்க்க தரிசனம் உரைத்து சத்ருபை எங்கே சந்திக்க வேண்டும், எப்படி சந்திக்க வேண்டும் என்றும், எவ்வாறு சத்ருபை ஜெயங்கொள்ள வேண்டும் என்றும் அவர்களுக்கு கூறினான். அது பழைய ஏற்பாட்டில் இருந்தது. அதே விதமாக புதிய ஏற்பாட்டிலும் உள்ளது. இப்பொழுது யாராகிலும் ஒருவர் அந்த மனிதன் ஓ அது அவனமாக இருந்ததில்லை எனலாம். ஆனால் அது அப்படி இருக்குமானால் என்ன? நீங்களோ ஓ நாரதி முன்பே கேட்டிருக்கிறேன் என்று கூறுகிறீர்கள். ஆனால் இது அவ்வண்ணமா இருக்குமானால் என்ன? நீங்கள் பாருங்கள். அப்பொழுது அது அங்குள்ள அநேகருக்கு ஒரு இருதய மாற்றம் அவசியமா இருக்கிறது என்பதை நிரூபிக்கிறது. அது பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறதா இருந்தால் காரியங்கள் செய்யப்பட வேண்டியதா இருக்கிறது. ஆகையால் அது இப்பொழுது உங்களோடு இருக்கிறது.
But that thy blood was shed for me, and that thou bidst, that's what he called you just then, to take away that stubborn heart and put a heart of flesh in that will yield to me. Come just as I am, thou will receive. Oh, will you make your choice tonight? You can do either one you want to. Cleanse. You say, I've heard that before, but this might be your last time to hear it. Because I promise, I believe. Old-fashioned altar calls, they're out of style today, but God still moves in them. Can't you feel it moving on you, church? I come.
நான் வந்தேன், ஓ சிந்தியுங்கள், இன்றைக்கு இருதயங்கள் கல்லாய்கொண்டு உலகத்தினால் நிரப்பப்படுகின்றன. எனவே அக்கறையின்றி சபை அங்கத்தினர்கள் வெதுவெதுப்பாகி அந்த ஐஸ்வர்யமான வாலிப அதிபதி போல் இருக்கின்றனர். இந்த லபோதிக்கேய சபை காலத்தில் மகத்தான பரிசுத்த ஆவியானவர் வாசற்படியில் இருந்து தட்டுகிறதை அறியாதிருக்கிறார்கள். என் சத்தத்தை கேட்டு வார்த்தையை அவருடைய இருதயத்தை திறந்தால் நான் அவனிடத்தில் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன். அவனுடைய இருதயத்தை திறந்தால் நான் அவனிடத்தில் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன். ஒரு சில நிமிடங்களுக்கு முன்னர் ஆவியானவர் இந்த சகோதரின் மூலமாக பேசி, நான் உங்களில் இருந்து கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு ஒரு சதையான இருதயத்தை தேவனுக்கு முன்பாக மென்மையான இருதயத்தை கொடுப்பேன் என்றார். இப்பொழுதோ அது எப்படியாகியுள்ளது என்பதை பாருங்கள். அறிவாற்றல் உள்ளதாய், உணர்ச்சி வசப்படுதலாய் உள்ளது. பார்த்தீர்களா? கிறிஸ்துவுக்கான இனிமையான முழுவதும் அன்பினால் நிறைந்த ஒரு மென்மையான இருதயமாய் அல்ல. உங்களுக்கு அந்த விதமான ஒரு இருதயம் வேண்டியதில்லையா? கிறிஸ்துவை குறித்த அறிவாற்றலான கருத்தினை கொண்டு எப்படி நீங்கள் அவரை சந்திக்க போகிறீர்கள்? நீங்கள் நித்திய ஜீவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ரத்தம் சிந்தப்பட்டது, ரத்தத்தினூடாகவே ஆயத்தம் செய்யப்பட்டிருந்தது. நீரே அழைக்கிறீர். அவர் என்ன செய்தார்? நம்முடைய ரத்தத்தை சிந்தினார். இப்பொழுதோ வா என்று உங்களை அழைக்கிறார். கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய கரங்களை இப்பொழுது அமைதியாக அப்படியே உயர்த்தி ஜெபம் செய்வோமாக. ஓ தேவரே, தயவு கூர்ந்து கர்த்தாவே, நாங்கள் ஜீவித்துக் கொண்டிருக்கிற இந்த நாளை அறிந்து கொள்ள செய்யும். ஓ பிதாவே, இது மிகவும் கடினமானதா இருக்கிறது. சாத்தான் ஜனங்களுக்கு மிகவும் அதிகப்படியான காரியத்தை செய்திருக்கிறான். அவர்களுடைய இருதயங்கள் கல்லாகி உள்ளன. உம்முடைய ஆவி வெளிப்படையாக உரைக்கிறது. உம்முடைய வார்த்தை முன்வந்து ரூபகாரப்படுத்துகிறது. ஆனால் பண்டைய நாகரிகம் கொண்ட மறுபடியும் பிறந்த அனுபவமோ? ஆனால் அது ஸ்தாபனத்தில் அறிவாற்றலுள்ள கருத்தாய் அதிக இசையும் அதிகமாய் சுத்தமிடுதல் போன்ற காரியங்கள் அதிகமாய் தொடர்ந்து பின்பற்றப்படுகின்றன. ஆனால் உண்மையிலேயே அந்த சதையான இருதயம், அந்த ஆவி, அந்த நித்திய ஜீவன், அது சபைக்கு நிச்சயமாகவே அந்நிய காரியமாகிவிட்டது. தேவனே, அது என்னுடைய சொந்த இருதயத்தை பிளக்கிறது. நான் உம்முடைய கிருபையினால் ரட்சிக்கப்பட்ட ஒரு பாவியாயிருக்கிறேன். அது என்னை மிகவும் அதிகமாக வருந்தி உணர செய்கிறது. பிதாவே, நீர் சபைக்காக மறித்தீர் என்பதை காணும்போது, அந்த சபையை மீட்கவே நீர் முயற்சித்துக் கொண்டிருக்கிறீர் என்பதை காணும்போது வருத்தமாயிருக்கிறது. அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் சபைகளை குறித்தும் மற்ற தேசங்களில் உள்ள சபைகளை குறித்தும் நீர் எடுத்த தரிசனத்தை குறித்து நான் சிந்திக்கிறேன். அது என்ன ஒரு பயங்கரமான தோற்றம் கொண்ட அரை நிர்வாண நடன காட்சியாக இருந்தது. ஆனால் அங்கெங்கோ ஓரிடத்தில் ஆசீர்வதிக்கப்பட்ட மற்றவர்கள் வருவதை நான் கண்டேன். பிதாவே, ஜீவனுக்கென்று நியமிக்கப்பட்டவர்கள் யாராவது இன்றிரவு இங்கே இருப்பார்களாயின், அல்லது அதை ஏற்றுக்கொள்ள மனதுள்ளவர்கள் யாராவது இருப்பார்களாயின், அவர்கள் இதை ஏற்றுக்கொள்ளும் வேலையாய் இது இருப்பதாக என்றே நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, இது கருளும். இப்பொழுதே கல்லான இருதயத்தை, உலக பிரகாரமான பழைய இருதயத்தை உடைத்து போடும். அவர்களுக்கு சமாதானம் வேண்டுமாயின், அவர்களுக்கு திருப்தி அளிக்கிற ஏதோ காரியம் வேண்டுமாயின், உறுதி அளிக்கிற ஏதோ காரியம்
வேண்டுமாயின்,
எல்லா புத்திக்கும் மேலான சமாதான தண்டை அவர்களை வழிநடத்தும்படிக்கு, மகிமையால் நிறைந்ததும் சொல்லி முடியாத ஒரு சந்தோஷத்திற்கு அவர்களை வழிநடத்தும்படி, மரணம் என்ற ஒரு காரியமும் கூட தீங்கிழைக்க முடியாத கிறிஸ்துவின் வழிநடத்துதலை அவர்கள் இந்திரவே ஏற்றுக்கொள்வார்களாக. பிதாவே, இதை அருளும். இப்பொழுது நம்முடைய கரங்கள் உயர்த்தி இருப்பதோடு, இப்பொழுது எத்தனை பேர் இந்த கட்டிடத்தில் நான் நிற்கப் போகிறேன் என்று கூறுவீர்கள்? இப்பொழுது உங்களுக்கு பக்கத்தில் யார் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று நான் கவலைப்படுகிறதில்லை. இது தேவன் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறதாகும். நீங்கள் உண்மையாகவே ஒரு கிறிஸ்தவனாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். புரிகின்றதா? மற்றெந்த காரியமாக இருந்தாலும் அது ஆள் மாறாட்டமே. ஓ, நான் வெளியே போய் உலகத்தோடு இருப்பதையே விரும்புவேன். நீங்களும் கூட அதை விரும்புவீர்கள் என்று நான் நம்புகிறேன். இப்பொழுது அப்படியே வார்த்தையை கொண்டும் செய்தியை கொண்டும் உங்களை பரிசோதித்து பாருங்கள். ஒரு உண்மையான கிறிஸ்தவன் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று சோதித்து பாருங்கள். கரடு முரடான அன்பாக, இந்த நவீன கிறிஸ்தவ மார்க்கம் ஒன்றையும் போன்றில்லாமல். ஏன் நவீன கிறிஸ்தவ மார்க்கமானது மிருதுவாயும் வளைந்து கொடுக்கக்கூடியதும் பாதி மறித்ததாயும் அழுகி போனதாயும் கலப்படம் செய்ததுமாயிருக்கிறது? பாருங்கள், அது உண்மையான கிறிஸ்தவ மார்க்கம் அல்ல. எந்த விதமாக வேண்டுமானாலும் ஜீவித்துக் கொண்டு சபையை சேர்ந்திருப்பது, பரிசுத்த ஆவியானவரோடு கிறிஸ்துவோடு கூடிய அந்த இனிமையான ஐக்கியத்தை நீங்கள் விரும்புகிறதில்லையா? வார்த்தை என்றைக்கு உங்களுடைய சொந்த இருதயத்தின் இணக்கத்தோடு கிறிஸ்துவுக்குள் நேராக முன் செல்ல விரும்புகிறீர்களா? நீங்கள் அதை விரும்பினால் இந்த ஜனக்கூட்டத்தில் இன்றிரவு சரியாக நீங்கள் உங்களுடைய தீர்மானத்தை தேவன் காண வேண்டும் என்று வாஞ்சிப்பீர்களேயானால், நீங்கள் அதை செய்வீர்களேயானால் நலமாயிருக்கும். நீங்களோ, சகோதரன் பிரணாம், அது ஏதாவது காரியத்தை பொருட்படுத்துமா என்று கேட்கலாம். ஓ, ஆம், நிச்சயமாகவே அது பொருட்படுத்துகிறது. நீங்கள் மனுஷனுக்கு முன்பாக என்னை குறித்து வெட்கப்பட்டால், நானும் உங்களை குறித்து என் பிதாவிற்கு முன்பாகவும் பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாகவும் வெட்கப்படுவேன். ஆனால் இந்த தேசத்தில் என்னை அறிக்கை பண்ணி எனக்காக நிற்பவனை நான் அந்த தேசத்தில் அவனுக்காக நிற்பேன், என் பிதாவிற்கு முன்பாக அவனை அறிக்கை பண்ணுவேன். இப்பொழுது நீங்கள் யாராயிருந்தாலும், ஸ்திரீயோ மனிதனோ பையனோ அல்லது பெண்ணோ, நீங்கள் யாராயிருந்தாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. கிறிஸ்தவனாயிருந்தாலும் அல்லது கிறிஸ்தவனாய் இல்லாமல் போனாலும், ஊழியக்காரராயிருந்தாலும் உதவிக்காரராயிருந்தாலும் அல்லது நீங்கள் யாராயிருந்தாலும், நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடு விசுவாசிப்பீர்களேயானால் அப்படியே ஒரு நிமிடம் நீங்கள் உத்தமமாயிருக்கிறீர்கள் என்பதை தேவன் அறிந்து கொள்ளும்படி இன்றிரவு இதை செய்யுங்கள். தேவனே, இப்பொழுது பாருங்கள், நான் ஒரு பெந்தகோஸ்தேக்காரன், நீங்களோ நான் இதுவாயிருக்கிறேன் என்று கூறலாம், அல்லது நீங்கள் என்னவாயிருந்தாலும் சரி, நான் ஆவியில் நடனமாடுகிறேன் என்று கூறலாம். ஆனால் சகோதரன் பிரணாம், நாங்கள் அதை உடவர்களாயிருக்கும் வரையில் நாங்கள் அதை பெற்றிருந்தோம் என்று நான் நினைத்தேன் என்று கூறலாம். ஆனால் நீங்களோ அதை பெற்றிருக்கவில்லை. நான் தேவனுடைய தீர்க்கதரிசி என்று நீங்கள் என்னை விசுவாசித்தால், நீங்கள் என்னுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். புரிகின்றதா? இது இந்நாளில் ஒரு வஞ்சகமாயிருக்கிறது. வேதமோ கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கும் அளவிற்கு மிகவும் நெருக்கமாயிருக்கும் என்று கூறவில்லையா? தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ ஆத்துமாவின் ஆழத்தில். ஆனால் நீங்கள் ஆவியில் நடனமாடி அதே சமயத்தில் உலகத்தின் காரியங்களோடு இருந்தால் ஏதோ தவறு உள்ளது. நீங்கள் அந்நிய பாஷைகளில் பேசினாலும், பவுல், நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேச முடிந்து அதே சமயத்தில் இன்னமும் ரட்சிக்கப்படாமலும் கூட இருக்க முடியும் என்றால், இரண்டு விதங்கள் பாருங்கள். நான் எல்லா விதமான உணர்ச்சி வசப்படுதலையும் செய்ய முடியும், நான் விசுவாசத்தினுடையவனாக இருக்க முடியும், நான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க முடியும், எனக்குண்டான எல்லாவற்றையும் நான் அன்னதானம் பண்ண முடியும், நான் ஊழிய களங்களில் வார்த்தையை கொண்டு செல்ல முடியும். அப்படி இருந்தாலும் நான் ஒன்றுமில்லை. புரிகின்றதா சகோதரனே? அது அந்த உட்புறத்தின் உட்புறமாயிருக்கிறது. நீங்கள் மரிக்கும் போது உங்களுடைய ஆவி பிரிகிறது, அப்பொழுது அது பறந்து செல்கிறது. ஆனால் உங்களுடைய ஆத்மாவோ ஜீவிக்கிறது. புரிகின்றதா? இப்பொழுது உங்களை ஆராய்ந்து பாருங்கள். உண்மையாகவே நீங்கள் ஒரு அசலான வேதாகம கிறிஸ்தவரா, தேவனுடைய முழு அன்பினால் நிறைந்தவரா? நினைவிருக்கட்டும், கடைசி நாட்களில் இந்த நேரம் வரும்போது வேதம் கூறியுள்ளது, அவர் ஒரு அடையாளமிடும் தூதன் சபைகளினூடாகவும் நகரங்களினூடாகவும் சென்று நகரத்தில் செய்யப்படும் அருவறுப்புகளின் நிமித்தம் பெருமூச்சு விட்டு அழுகிறவர்களை மாத்திரம் முத்திரையிட்டான் என்றார். அது சரியா? எசேக்கியேல் 9 அது உண்மை என்பதை நாம் அறிவோம். அடையாளமிடும் தூதன் புறப்பட்டு சென்று அவர்களுடைய தலையின் மேல், நெற்றியின் மேல் ஒரு அடையாளமிட்டு அவர்களை உத்தரித்தான், பெருமூச்சு விட்டு அழுகிறவர்களையே. அதன் பின்னர் பூமியின் 4 முனைகளிலும் இருந்து சங்கார தூதர்கள் புறப்பட்டு வந்தனர். இப்பொழுதும் அது வந்து கொண்டிருக்கிறது. நாம் அது வருகிறதை காண்கிறோம். யுத்தங்கள் உண்டாவதன் மூலமே முழு பூமியும் அழிந்து போகும். அடையாளம் இடப்பட்டிருந்தவர்களை தவிர அவர்களால் தொட முடியாதது எதுவுமே இல்லாதிருந்தது. இப்பொழுது தெரிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய இருதயங்கள் பாவிகளை குறித்து மிகவும் அக்கறை கொண்டு சபையும் ஜனங்களும் செய்து கொண்டிருக்கிற முறையை கண்டு நீங்கள் அதை குறித்து இரவும் பகலும் பெருமூச்சு விட்டு அழுகிறீர்களா? அப்படி இல்லை என்றால் நான் வியப்படைந்து கொண்டிருக்கிறேன். அது வேதவாக்கியமாயிற்றே. நீங்கள் அப்படியே எழும்பி நின்று, அன்புள்ள தேவனே, சகோதரன் பிரணாம் அவனமாக கூறினதற்காக நான் நின்று கொண்டிருக்கவில்லை, ஆனால் நான் அவருடைய வார்த்தை அதை கூறுகிறதை நான் கேட்டேன். எனவே நான் இதை செய்ய போகிறேன். கர்த்தாவே, நான் உம்மண்டை நிற்கிறேன். கர்த்தாவே, நான் குறைவுள்ளவனாயிருக்கிறேன். நீர் இன்றிரவு இங்கே இந்த இடத்திலேயே என்னுடைய தேவையை நிறைவாக்குவீரா? நான் நிற்கிறேன் என்று கூறுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் குறைவுள்ளவன், நீர் என் மேல் இரக்கமாயிருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று கூறுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் அந்த விதமான ஒரு கிறிஸ்தவனாக இருக்க விரும்புகிறேன் என்று கூறுங்கள். இப்பொழுது நினைவிருக்கட்டும், உங்களுக்கு அருகில் நின்று கொண்டிருக்கிற நபருக்கும் உங்களை போன்ற காரியமே இருக்கிறது. எனவே நீங்கள் கரத்தை நீட்டி அவருடைய கரத்தை பற்றி பிடித்து, சகோதரனே சகோதரியே, இப்பொழுது எனக்காக ஜெபியுங்கள். நீங்கள் எனக்காக ஜெபிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று கூற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அப்படியே முழுமையான கிறிஸ்தவ உத்தமத்தோடு இதை கூறுங்கள். எனக்காக ஜெபியுங்கள், நான் தேவனோடு சரியாயிருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். நீங்கள் எனக்காக ஜெபியுங்கள், தேவன் உங்களுக்கு ஒரு தருணத்தை அளிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்க போகிறேன் என்று கூறுங்கள். நாம் இங்கே நீண்ட காலம் தரித்திருக்க முடியாது என்பதை நான் நீங்கள் அதை காண்கிறீர்கள். நாம் முடிவின் நேரத்தில் இருக்கிறோம். அதை விசுவாசிக்கிற யாவரும் ஆமென் என்று கூறுங்கள். ஒன்றுமே விடப்பட்டிருக்கவில்லை, எல்லாமே முடிந்துவிட்டது. சபைகளோ உலக சபைகளின் ஆலோசனை சங்கத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றன. இங்கே பாருங்கள், இங்கே இந்த இடங்களை குறித்தும் லாஸ் ஏஞ்சல்ஸை குறித்தும் கர்த்தர் என்ன கூறுகிறார் என்பதை நீங்கள் அறிவீர்களா? அவள் முடிந்துவிட்டாள். சுமார் 2 முன்னர் எப்படியா இங்கே கனடாவிலும் அலாஸ்காவிலும் பூமி எதிர்ச்சி ஏற்படும் என்று நான் உங்களுக்கு கூறினது உங்களுக்கு நினைவிருக்கிறதா? நான் ஹாலிவுட்டும் லாஸ் ஏஞ்சல்ஸும் சமுத்திரத்துக்குள்ளாக நகர்ந்து கொண்டிருக்கிறது என்று கூட கூறுகிறேன். கலிபோர்னியாவே நீ ஆக்கிரகிக்கப்பட்டிருக்கிறாயே. கலிபோர்னியா மாத்திரமல்ல, உலகமே நீயும் ஆக்கிரகிக்கப்பட்டிருக்கிறாயே. சபையே, நீ தேவனோடு சரி செய்து கொண்டால் ஒழிய நீயும் ஆக்கிரகிக்கப்பட்டிருக்கிறாயே. பரிசுத்த ஆவியானவர் உரைக்கிறதாவதாயிற்றே. நான் அந்த நாமத்தை உபயோகித்து கூறினது நிறைவேறாமல் போனதை எப்போதாவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? உங்களையே கேட்டுக் கொள்ளுங்களே, நீங்கள் என்னை 20 வருட காலமாக அறிந்திருக்கிறீர்கள். கர்த்தருடைய நாமத்தினால் நான் ஏதாவது காரியத்தை கூறி அது நிறைவேறாமல் இருந்திருந்தா? நான் உங்களிடம் கூறியிருக்கிற ஒவ்வொரு காரியமும் நிறைவேறி இருந்தால் அப்பொழுது ஆமேன் என்று கூறுங்கள். பார்த்தீர்களா? நான் உங்களுக்கு சொல்கிறேன், இப்பொழுதே அந்த மணி நேரமாயிருக்கிறது. நீங்கள் சரி செய்து கொள்வதே மேலானது. நாம் யாவருமே சரி செய்து கொள்வதே மேலானது. இப்பொழுது நாம் ஒவ்வொருவரும் ஒருவர் மற்றவருக்காக ஜெபிப்போம். அன்புள்ள தேவரே, நாங்கள் இன்றிரவு இங்கே மரித்துக் கொண்டிருக்கிற ஜனங்களாகவே நின்று கொண்டிருக்கிறோம். எங்கள் முகங்கள் பூமியை மண்ணை நோக்கி இருக்கின்றன. கர்த்தாவே, நீரே இந்த கண்டிப்பான பிரசங்கத்தை எங்களுக்கு அளித்திருக்கிறீர். நாங்கள் 2 மனிதர்களின் மாதிரியை பார்க்கிறோம். அவைகளில் ஒன்று, ஒரு மனிதன் பக்தி உள்ளவனாயிருந்து கொண்டு சபைக்கு சென்று அதே சமயத்தில் நித்திய ஜீவனுக்கான வழிநடத்துதலை புறக்கணித்தான். மற்றொருவனோ உலக புகழை புறக்கணித்து நித்திய ஜீவனண்டை திரும்பினான். அந்த 2 பேருடைய நிலைமைகளையும் இன்றிரவு நாங்கள் காண்கிறோம், வேதத்தின்படி காண்கிறோம். ஐஸ்வர்யமானோ வேதனையில் இருக்கிறான், மோசே மகிமையில் இருக்கிறான். பிதாவே, நாங்கள் மோசேயை போல இருக்க விரும்புகிறோம். நாங்கள் உம்முடைய பரிசுத்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினால் நித்திய ஜீவனுக்கென்று வழிநடத்தப்பட விரும்புகிறோம். கர்த்தாவே, இந்திரவே அதை எங்களுடைய இருதயங்களுக்கு தாரும். கல்லான பழைய இருதயத்தை உடைத்து போடும். புதிய இருதயத்தை, சதையான இருதயத்தை, நீ பேசக்கூடிய தொடர்பு கொள்ளக்கூடிய இருதயத்தை எங்களுக்கு வையும். அப்பொழுதே நாங்கள் அகந்தை இல்லாதவர்களாய் அல்லது வேறுபட்டவர்களாய் இருக்க மாட்டோம். கர்த்தாவே, பரிசுத்த ஆவியானவர் ஒருபோதும் எங்களை விட்டு செல்லாதிருப்பாராக. அவரே வந்து இந்த ஜனங்களை நியமனம் செய்வாராக. அவர்களிடத்தில் பேசும். அவர்களுடைய கல்லான சித்தத்தை தகர்த்தெறிந்து தேவனுடைய சித்தத்தை அவர்களுக்குள் வையும். பிதாவே, எங்கள் ஒவ்வொருவரையும் ரட்சியும். உம்முடைய அன்பை எங்களுக்கு தாரும். கர்த்தாவே, நாங்கள் உணர்ச்சி வசப்பட்ட பகுதியை விட்டு தூரமாய் சென்று உண்மையான திடமான உணர்வின் பாகத்தண்டைக்கு வரும்படியான ஒரு இடத்தை எங்களுக்கு தாரும். அது இருதயத்தால் உணரப்பட்ட பாகமாய், ஆவியின் ஆழமாய், தேவனுடைய ஐஸ்வர்யங்களாய், எங்களுடைய இருதயங்களுக்குள் ஆவியின் ராஜ்யத்தை கொண்டுள்ளதான ஒரு இடத்தையே எங்களுக்கு தாரும். ஓ மகத்தான தலைவரே, மகத்தான பரிசுத்த ஆவியானவரே, நீர் உம்முடைய சபையை ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளும் முன்ன இதை அருளும். ஓ தேவனே, கர்த்தாவே, என்னை போகவிடு. இயேசுவே, என்னை விட்டு சென்று விடாதேயும். பிதாவே, நான் உம்மோடு செல்வேனாக. இந்த உபத்திரவங்கள் வருவதை கவனித்து பார்க்கும்படியா இங்கே பூமியின் மேல் நான் தரித்திருக்க விரும்பவில்லை. நான் இங்கே இந்த பைத்தியக்காரத்தனத்தில் தரித்திருக்க விரும்பவில்லை. நான் பயங்கரமான காட்சிகளை இங்கு நின்று காண விரும்பவில்லை. ஜனங்கள் தங்களுடைய சிந்தையை இழந்து கொண்டிருக்கின்றனர். மனிதன் மிருகங்களைப் போல செயல்பட முயற்சிக்கிறதையும், மிருகங்களைப் போல காணப்பட முயற்சிக்கிறதையும் நாங்கள் பார்க்கிறோம். மிருகங்களைப் போல தங்களுடைய முகங்களில் வர்ணம் திட்டிக் கொண்டு காணப்பட முயற்சிக்கிறார்கள். இந்த காரியங்கள் சம்பவிக்கும்படி முன்னுரைக்கப்பட்டிருக்கின்றன என்பதை அறிவோம். அவர்கள் அதிக பைத்தியமடைவார்கள் என்றும், ஸ்திரீகளை போன்ற தலைமுடியுடன் வெட்டுக்கிளிகள் எழும்பி ஸ்திரீகளை அலகடிக்க செய்து துன்புறுத்தும். அதனுடைய பற்கள் சிங்கங்களைப் போல காணப்படும் என்று இந்த காரியங்களை நீர் கூறியிருக்கிறீர். ஜனங்களுடைய மன சம்பந்தமான நிலையானது முற்றிலும் பைத்தியமாக்கப்படும். கர்த்தாவே, அது இப்பொழுதே உருவாகிறதை நாங்கள் காண்கிறோம். எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய தெளிந்த புத்தியை எங்களுக்கு திரும்ப அழியும். ஓ மகத்தான நித்திய ஜீவனின் தலைவரே, பிதாவே, நாங்கள் இன்றவே உங்களுடைய வாக்குத்தத்தை ஏற்றுக்கொள்கிறோம். நான் இந்த ஜனங்களுக்காக மன்றாடுகிறேன். கர்த்தாவே, நான் இவர்கள் ஒவ்வொருவருக்காகவும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மன்றாடுகிறேன். கர்த்தாவே, தேவ குமாரனாகிய கிறிஸ்து எங்கள் ஒவ்வொரு இருதயங்களுக்குள்ளும் வந்து எங்களை வளைந்து எங்களை இயேசு கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டிகளாக உருவாக்க வேண்டும் என்றே நான் ஜெபிக்கிறேன். தேவராகிய கர்த்தாவே, இதை அருளும். நாங்கள் உம்மை நேசிக்கிறோம். நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாய் இருக்கும்படிக்கு எங்களுக்குள்ளாக வந்து எங்களுடைய இயற்கையான குணங்களை மாற்றும்படி நாங்கள் விரும்புகிறோம். கர்த்தாவே, எங்களுடைய இருதயங்களுக்குள் உம்முடைய ஆவியின் உணர்தலை அறியும்படி அசைவாடும். எங்களை மிருதுவாக்கும். நாங்கள் ஜீவித்துக் கொண்டிருக்கிற இந்த பைத்தியக்காரத்தனமான காலத்தினை அறிந்து கொள்ளும்படிக்கு எங்களை கொண்டு செல்லும். தேவனே, இது அருளும். நாங்கள் வாலிப ஸ்திரீகள் பிசாசின் பிடியில் அவ்வளவாய் பிடிக்கப்பட்டிருப்பதை காணும் போது, வாலிப பையன்களையும் தாறுமாறாக்கப்பட்ட சிந்தனைகளையும் பிள்ளைகளையும் போதை மாத்திரைகளுக்கு அடிமையாக இருப்பதையும், சிகரெட் புகைப்பதையும் குடிப்பதையும் ஒழுக்கக்கேட்டையும் காணும் போது, இது சாத்தானின் ஏதேனாக இருக்கிறது. தேவனே, வேதாகமத்தின்படி ஏதேனை உருவாக்க உமக்கு 6000 ஆண்டுகள் பிடித்தன. அதை ஆளுகை செய்யவே நீர் உமது குமாரனையும் அவனுடைய மனைவியையும் அவனுடைய மனவாட்டி அங்கு வைத்தீர். சாத்தானோ அங்கு வந்து அதை தாறுமாறாக்கி போட்டான். அவன் 6000 ஆண்டுகளை எடுத்துக்கொண்டான். அவன் தன்னுடைய சொந்த அறிவாற்றலுள்ள ஏதேனை விஞ்ஞானத்தினுடாகவும் கல்வியினுடாகவும் ஞானம் என்று அழைக்கப்படுகின்றதாகவும் உருவாக்கி இருக்கிறான். அவன் அதை ஒரு மரண குழப்பத்திற்குள்ளாக உருவாக்கி இருக்கிறான். ஓ தேவரே, கர்த்தாவே எங்களை மீண்டும் ஏதேனுக்கு கொண்டு செல்லும். அங்கு மரணமே இருக்காது, அங்கு துக்கமே இருக்காது. கர்த்தாவே இதை அருளும். இரண்டாம் ஆதாம் தம்முடைய மனவாட்டிற்காக வருவதற்காக நாங்கள் தாழ்மையோடு நின்று காத்திருக்கிறோம். பிதாவே எங்களை அவருடைய பாகமாக்கும். நாங்கள் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஆமேன். நீங்கள் தேவனை நேசிக்கிறீர்களா? உங்களால் உணர முடிகிறதா? நான் உங்களுக்கு என்ன கூற முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன் என்பதை நீங்கள் உணர்கின்றீர்களா? உங்களால் இதை புரிந்து கொள்ள முடிந்தால் அப்படியே உங்களுடைய கரங்களை உயர்த்தி நீர் கூற முயற்சித்துக் கொண்டிருக்கிறதை நான் புரிந்து கொள்கிறேன் என்று கூறுங்கள். இக்காலத்தின் பைத்தியக்காரத்தனத்தை உங்களால் காண முடிகிறதா? எப்படியாய் அது எங்கும் ஜனங்களை சென்றடைந்து விட்டது என்பதை பாருங்கள். இனி ஜனங்களுக்கிடையே கலந்து ஆலோசித்தலும் கூட இருக்காது, அதுவும் போய்விட்டது. நம்முடைய தலைவர்களும் கூட, நம்முடைய ஜனாதிபதியை பாருங்கள். அவர்கள் கம்யூனிஸ்டத்தை விரும்பினால் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளட்டும். ஜனங்கள் எதை விரும்புகிறார்களோ அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளட்டும் என்று கூறினார். எங்கே நம்முடைய பேட்ரிக் ஹென்ரியும் ஜார்ஜ் வாஷிங்டனும்? ஒரு குறிக்கோளுக்காக இருக்கக்கூடிய நம்முடைய தலைவர்கள் எங்கே? நாம் இனிமேல் அவர்களை உடையவர்களாக இருக்க மாட்டோம். நம்முடைய சபைகளும் நம்முடைய ஊழியக்காரர்களும் எங்கே? அவர்கள் ஜனங்களுக்கு குறிப்பிட்ட கால பயிற்சி அளிப்பார்கள், அல்லது வந்து சபையில் சேர்ந்து கொண்டு இதை செய்யுங்கள், அல்லது சிறு உணர்ச்சி வசப்படுதலை ஏற்றுக்கொள்ளுங்கள், அல்லது வேறு காரியத்தை செய்யுங்கள் என்று கூறுகிறார்கள். அந்த தேவனுடைய மனிதர்கள் எங்கே? மாசுபடுத்தும்படியான உலகத்தின் காரியங்கள் எல்லாவற்றையும் தைரியமாக எதிர்த்து நிற்கக்கூடிய அந்த தீர்க்கதரிசிகள் எங்கே? நேர்மையுள்ள அந்த மனிதர்கள் எங்கே? அவர்கள் எங்கே இருக்கிறார்கள்? அவர்கள் மிகவும் மிருதுவானவர்களாக இருக்கிறார்கள். அறிவாற்றலான கருத்துக்களையும் மற்ற காரியங்களையும் கொண்டுள்ளனர். அவர்கள் இனிமேல் இருக்க மாட்டார்கள். ஓ தேவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். பூமியின் மேல் இந்த பயங்கரமான காட்சிகள் வந்து கொண்டிருக்கின்றன. ஜனங்கள் எவ்வாறு அதற்குள் சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பதை உங்களால் காண முடியும். அது ஒரு மூளை கோளாறாய் இருக்கிறது. அந்த காரியங்கள் சம்பவிக்கும் போது சபையானது போய்விட்டிருக்கும். தேவனே, நாங்கள் அங்கிருப்போமாக. அதுவே இன்றிரவு இந்த கட்டிடத்தில் மகத்தான இயற்கைக்கு மேம்பட்டவராய் இருக்கிறவரும் இன்னமும் நித்திய ஜீவனை உடையவருமாய் இருக்கிற மகத்தான கிறிஸ்துவிடம் ஏறெடுக்கும் என்னுடைய ஜபமாய் இருக்கிறது. என்னுடைய திறந்த கண்களோடு நான் இங்கே இருக்கிறபடியால் உம்முடைய ரத்தத்தினால் நீர் மீட்டிருக்கிற சபையை நோக்கி பார்த்து, கிறிஸ்துவே, நான் உம்மண்டை ஜபிக்கிறேன். தேவனே, எங்களில் ஒருவரும் இழக்கப்பட அனுமதியாதேயும். நாங்கள் உம்மோடு சரியாயிருக்க விரும்புகிறோம். ஆகையால் ஓஹோ கத்தாவே, எங்களுடைய எல்லா அக்கிரமங்களிலிருந்தும் எங்களை சுத்திகரியும். எங்களுடைய பாவங்களையும் மற்ற காரியங்களையும் எடுத்து போடும். நீர் எங்களுடைய வியாதியஸ்தரை சுகப்படுத்துகிறதையும் எங்களுடைய மரித்தோரையும் கூட எழுப்புகிறதையும் நாங்கள் கண்டோம். ஜபத்தின் மூலமாகவே மீண்டும் உயிர் பெற்றனர். பிதாவே, இந்த எல்லா காரியங்களும் சம்பவிக்கிறதை நாங்கள் கண்டோம். இப்பொழுது ஆவிக்குரிய பிரகாரமாக எங்களை திரும்பவும் ஜீவனுக்கு கொண்டு வாரும். இயேசு கிறிஸ்துவினுடான நித்திய ஜீவனின் உணர்வுக்குள்ளாக எங்களை திரும்ப கொண்டு வாரும். பிதாவே, இதை அருளும். நான் உம்மிடத்தில் இவை எல்லாவற்றையும் சமர்ப்பிக்கிறேன், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். இப்பொழுது நம்முடைய கரங்களை உயர்த்துவோம்.